على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا ابتلى إبراهيم ربه بكلمات فأتمهن قال إني جاعلك للناس إماما قال ومن ذريتي قال لا ينال عهد الظالمين صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام انما الاعمال بالنيات انما لكل امرئ ما نوى ومن كانت هجرته الى الله ورسوله فكانت هجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يصيبها بامراه يتزوجها فهجرته الى ما هاجر اليه صدق رسول الله صلى الله عليه وسلم அகிலத்தாருக்கு ரப்பாகிய அல்லாஹ் ஒருவருக்கே பிரித்தார் சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் மடையிலே வந்த சத்திய சஹாபாக்கள் தோழர்கள் நல்லவர்கள் குறிப்பாக இங்கே குழுவில் இருக்கிற நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் பேரரும் என்றென்று குறித்தார்கள். கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய உலமாக்கே வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாழ்க நண்பர்களே, அல்லாஹ்வுல் இஸ்ஸத் நம்மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக, அவருடைய அனுகிரகத்தின் வெளிப்பாடாக, அவனுடைய கொடையின் வெளிப்பாடாக, அல்லாஹ்வுடைய வார்த்தையை கேட்பதற்கு நம்முடைய மனதிலே ஒரு இடத்தை கொடுத்து அதற்குரிய நேரத்தையும் தந்து அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள அதன்படி வாழ்க்கையில் செயலேற்ற வேண்டும், இன்மை வறுமையினுடைய முழுமையான வெற்றிகளை வென்றெடுக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இப்படி ஒரு தரத்தை நமக்கு அமைத்து தந்து நம்மை கேட்க வைத்தானே அந்த ரப்புக்கே சர்வ பொருள் முடித்தாவதாக. ரப்பே, நீயே எங்களை கேட்க வைத்தாய், எங்களை புரிய வைத்தாய், அதன்படி அமல் செய்வதற்குரிய ஆர்வத்தையும் அதற்குரிய ஆற்றலையும் நீயே எங்களுக்கு தந்தார். ஆகவே இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டும் ஆயிரம் ஆயிரம் நதிகளினுடைய தருவார்களை அழித்து கொடுத்தவர்களாக ரப்பே எங்களை பொருந்தி கொள்வாயாக அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மஜ்லிஸையும் பொருந்தி கொள்வாயாக. கியாமத்து நாள் வரை இந்த மஜ்லிஸ் தொடர்ந்து நடைபெறுவதற்கு உதவி செய்வாயாக. எந்த குர்ஆனை கொண்டு உன்னை எதிர்த்தவர்களெல்லாம் நான் சிறந்தார் வலைவு செல்லும் அவருடைய காலடியில் உள்ள வைத்தாயோ அந்த குர்ஆனை உள்ள வைப்பாயாக. நாங்கள் வாழ்கிற இந்த காலத்தில் இந்த குர்ஆனை எப்படி விளங்க வேண்டும் என்ற அறிவையும் அதனுடைய வழிமுறையும் நீ எங்களுக்கு காட்டித் தருவாயா. அப்படி விளங்கியதன்படி செயல்படுகிற கூட்டமாக நீ எங்களை ஆக்கித் தருவாயா. சத்தியத்தை சத்தியமாக விளங்கி அதனுடைய வழியிலே நடைபெறுகிற நசீபை எங்களுக்கு தருவாயா. அசத்தியத்தை அசத்தியமாக விளங்கி அதை விட்டு பாதுகாப்பாக இருக்கிற நசீபை எங்களுக்கு தருவாயா. உலகத்திலும் மறுமையிலும் தோல்வியடைந்தவர்களுடைய கூட்டத்தை விட்டு எங்களையும் எங்களுடைய சகோதரர்களையும் உலகத்தில் வாழ்கிற உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி அடைகிற கூட்டத்தில் எங்களையும் உலகத்திலே உள்ள அத்தனை முஸ்லீம்களையும் யாரானே ஆகி வருவாய். யாரெல்லாம் இந்த உலகத்திலே கடுமையான நோயினால் பிடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உன்னுடைய இந்த வேதத்தினுடைய பறக்கத்தை கொண்டு அவருடைய நோயை நீக்குவாயாக. யாரெல்லாம் குறிப்பாக கேன்சருடைய வியாதியாக யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு முழுமையான நிவாரணத்தை தருவாயாக. அந்த வழியில் இருந்து அவர்களை போக்குவாயாக. அவருடைய மனதிலே நிம்மதியை தருவாயாக. இன்னும் இதே போன்று தீர்க்கப்படாத நோய்களுக்கு ரப்பே இந்த மஜ்லிஸினுடைய வரக்கத்தால் உன்னுடைய வார்த்தையினுடைய வரக்கத்தை கொண்டு உன்னிடத்திலே கேட்கிறோம். யாரா அவர் எந்த மதத்தை எந்த இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவருடைய நோயினையை அவருடைய சிரமத்தை குறைத்து தருவாயா. இந்த மஜ்லிஸிலே யாரெல்லாம் எந்த தேவையோடு இருக்கிறோமோ எங்களுடைய அலாதான ஆதரவுகளை யாரையும் நிறைவேற்றி தருவாயா. இந்த குர்ஆனுடைய அந்த ஒளியை எங்களுடைய இதயத்திலே ஏற்றுவாயா. எந்த ஒளியை ஏற்ற வேண்டும் என்று பெருமானார் 63 காலங்கள் பாடுவித்தார்களோ அதை நான் புரிந்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு அமைத்து தருவாயாக. எங்களை பொருந்தி கொள்வாயாக. கண்ணியத்துக்குரியவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வாரங்களாக இது சம்பந்தமான செய்திகள் போய்கொண்டே இருக்கிறது. அதனுடைய அடிப்படையிலே நபி இப்ராஹிம் அவர்கள் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தபாரக் வ தஆலா திருக்குர்ஆனிலே நாம் அபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்தோம் என்று சொல்லுகிறார். அந்த ஆயத்தை தான் இப்போது படித்து நாம் விளங்கி கொண்டிருக்கிறோம். நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அதை சொல்றான். இந்த ஆயத்தினுடைய நம்முடைய முஃபஸ்ஸிர்கள் நமக்கு விளக்கம் தந்தவர்கள் ஐந்து வகையான செய்திகள் இந்த ஆயத்து தன்னுள்ளே கொண்டிருக்கிறது என்ற கருத்தை பதிவு செய்கிறார். அதில் முதலாவதாக இந்த ஆயம் இந்த உலகம் இருக்கிற வரை உள்ள மக்களுக்கு முதலாவது சொல்லுகிற செய்தி, எல்லா மனிதர்களும் உலகத்திலே சோதிக்கப்படுவார்கள். அப்படி சோதிக்கப்படுவதனுடைய நோக்கம் என்ன? வாட் இஸ் தி இன்டென்ஷன் ஆஃப் தி டெஸ்ட்? அவர்கள் சோதிக்கப்படுகிற இன்டென்ஷன் முதல்ல எல்லாம் தலை இந்த ஆயத்தில் அதை குறித்து விடப்படுகிறார். எந்த நோக்கத்திற்காக வேண்டி காரியங்கள் நடக்கிறது ஒன்னாவது. ரெண்டாவது ஏரியா ஆஃப் தி டெஸ்ட், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எந்த வகையிலெல்லாம் சோதிக்கப்படுவான் என்பதை இந்த ஆயத்தின் மூலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுட்டிக்காட்டி அல்லாஹ் உலக மனிதர்களை எப்படி சோதிப்போம் என்று சொல்லுகிறான். இரண்டாவது வகை. மூணாவது, ஒரு டெஸ்ட் முடிஞ்ச பின்னாடி அந்த டெஸ்ட் கூடிய ரிசல்ட், அந்த ரிசல்ட் எப்படி இருந்தது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி இருந்தது, உங்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் தான் தீர்மானிக்கப் போகிறீர்கள் என்பதையும் குரான் சொல்லுகிறது. மூன்றாவது, நான்காவதாக எப்ப ரிசல்ட் வந்துச்சோ அப்ப அதனுடைய கிஃப்ட், அவர் வந்து நிறைந்த மதிப்பெண் பெற்றிருந்தார் அல்லது தன்னுடைய தேர்வில் அவர் முழுமையடைந்திருந்தார், அவருக்கு கிடைக்க போகிற கூலி என்ன என்பதை குறித்தும் அல்லாஹ் இதிலே பேசுகிறார். ஐந்தாவதாக, அந்த கூலி அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரிசல்ட் இருக்கிறதே, இஸ் இட் ரோலிங் ஆர் ஸ்கேல், அது அவருடைய சொந்த பொருளா, சொந்த உடமையா, அல்லது அது மாறிக்கொண்டே இருக்குமா அப்படிங்கிறதை குறித்து அல்லாஹ் தஆலா ஐந்து விதமான செய்திகளை பேசுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். இதை வாரமாக எது சொல்றது அப்படின்னு சொன்னா ஒரு கடம் போறோம் அப்படி அந்த ஆயத்து அப்படியே படிச்சது அப்படி நிற்கணும். இந்த ஆயத்தை ஒரே நாளில் வெறும் அரை மணி நேரத்தில் இதுக்கு தப்சீர் பண்ண முடியும், ஒரே நாளில் வெறும் ஹாஃப் அன் அவர் இதை குறித்து பேச முடியும். இவ்வளோ எலாபரேட்டாக ஒரு 15 வாரத்துக்கு ஒரு ஆயத்துக்கு லப்பர் மாதிரி இருந்துட்டே போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இது லப்பர் இல்லை, அந்த டேஸ்ட். எனக்கு எது புரிந்ததோ எல்லாம் என்னுடைய இதயத்தில் எதை போட்டானோ அந்த ஜிலேபி அந்த லட்டு நீங்களும் சாப்பிடணும். அது அப்படியே உங்களுடைய கையை பிடித்து அந்த ஆற்றுக்குள்ளே அந்த கடலுக்குள்ளே அப்படியே நீந்துகிற ஒரு நிலை இது. அதனால குரானுடைய வசனங்களை படிக்க 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 ஒரு நாளில் முடிந்து போகிற காரியம் இல்லை. 1400 ஆண்டுகள் வால்யூம் வால்யூமாக எழுதி தள்ளி இருக்கிறார்கள். 1000 வால்யூமையும் ஒருத்தர் எழுதினார் தஃப்ஸீர் அல்லாஹ்வுடைய, 1000 வால்யூம் எழுதினார் எப்படி தான் வாழ்க்கை எழுதினார் தெரியல. இன்னொருத்தர் 80 வால்யூம், 60 வால்யூம், 100 வால்யூம், 120 வால்யூம் எழுதி குவிச்சிருக்காங்க. ஆனாலும் அறிவுகள் முடிந்து போவதில்லை. இன்றும் அல்லாஹ்வுடைய வேதத்திலே ஆராய்ச்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. மனித குலத்திற்கு மிகப்பெரும், ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான், லைட், இட் இஸ் அ லைட் டு யூ. உன்னுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் இருட்ட பகுதிகள் இருக்கிறதோ அதை நீங்கள் தேடி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதத்தை வேறு எந்த வகையிலும் டார்ச்சியை தரிச்சாலும் இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. உங்களுடைய வழிநாட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த நிலை, அதனுடைய ரோடு, அதனுடைய அமைப்பு என்ன தெரியணும்னா இதுதான் நமக்கு ஒளி அப்படிங்கிறத நாயன் சல்லா பழைய செல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் தர திருக்குறானிலே அது அட்ரஸ் கொடுக்கும் போதே இதை லைட்னு சொல்கிறான். இட் இஸ் எ லைட் யாரெல்லாம் இஸ்லாமியர்களாக அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வுடைய தூதரை நம்பி இருக்கிறார்களோ எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய ஜென்ரேட்டர் லைட். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஃபோக்கஸ் எனிவே, எப்படி வேணாலும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் அதன் பின்னாலே போனீங்க அப்படின்னு சொன்னால் யூ கேன் சக்சஸ் இன் யுவர் லைஃப், நாட் இன் த வேர்ல்ட், நாட் இன் த ஆசரா, பட் இன் த வேர்ல்ட் ஆல்சோ. வெறும் வந்து மறுமையினுடைய வாழ்க்கைக்கு வெற்றி மட்டுமல்ல, இந்த உலகத்தில் எப்படி நல்ல ஜெயித்து வாழ்வது, நல்ல சுகபோகமாக வாழ்வது, இந்த வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதும் இந்த வேதம் தான் கற்று. ஆகவே இதன்படி வாழ்ந்தால் உலகமும் சுமை, சுமை உலகமும் நமக்கு சுகமே, மறுமையும் சுகமே. இதைத்தான் இந்த வசனங்கள் சொல்லிக்கிறது. இப்போ இதில் முதல்ல இன்டென்ஷன் ஆஃப் தி டெஸ்ட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். எந்த நோக்கத்திற்காக வேண்டி அதுதான் நான் இவராகமே சோதித்தேன் அது பார்த்தாச்சு. இதே நோக்கம் தான் உலகத்திலே கிராமத்து நாள் வரை வருகிற எல்லா மனிதர்களையும் சோதிப்பதற்கு ஒரே நோக்கம் தான், எல்லாருக்கும் ஒரே நோக்கம் தான். என்ன? நான் படைத்த படைப்பு கரெக்டாக பரிபூர்ணமாக வளர்ந்திருக்கிறதா, அதனுடைய அந்த வளர்ச்சி, அதனுடைய வளர்ச்சி பாதையில் அது எப்படி போய்கொண்டிருக்கிறது, அடுத்தடுத்த லெவலுக்கு அதனுடைய ஸ்டேஜ் கொடுக்கலாம், அது மட்டும் நல்ல ஒரு நோக்கம். அதனால படைத்ததை படைப்பவன் டெஸ்ட் பண்ணுறதுங்கிறது அவனுடைய உரிமை, அவனுடைய கடமை, அதை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. ஆகவே ஒரு மூமினுக்கு சோதனை என்பது அது கஷ்டமல்ல, அது அவனுக்கு சந்தோஷமான செய்தி, அவர் விரும்பி ஏற்க வேண்டிய செய்தி. அல்லாஹ் என்னை என்னுடைய நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போக போகிறார். ஆகவே ஐ எம் ரெடி டு டூ எனிதிங் ஃபார் ஹிம், அவனுக்காக வேண்டி எந்த செயலையும் நான் செய்வதற்கு தயார். என்ன எனக்கு சோதனை, என்னுடைய வந்திருக்கக்கூடிய இந்த டெஸ்ட் என்னை இன்னும் பக்குவப்படுத்துவதற்கு ஒரு அற்புதமான செய்தி என்ற நோக்கத்தோடு எந்த பொருளை உலகத்தில் அணுகினாலும் அது நமக்கு நிம்மதியை தரும், நம்ம இன்னும் வளர்வடையாச்சு. அதுலையோ வந்துருச்சே அப்படின்னு சொன்னால் அது சாதனை இல்லை, அது தோல்வியிலே கொண்டு போய் முடிய வைக்கும், நம்ம இல்லாமலும் மாற்றிவிடும். ஆகவே அதில் எச்சரிக்கையாக ஒரு மூவி இருக்க வேண்டும். ரெண்டாவது ஏரியா ஆஃப் த செஸ் கிட்டத்தட்ட 30 வகையான பகுதிகளை நம்முடைய முஃபஸ்ஸிர்கள் நமக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதிக்கிற போது ஒரு 30 வகையில் அல்லாஹ் தஆலா சோதிச்சான் அப்படின்னு சொன்னாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 வகையை முஃபஸ்ஸா பார்க்கணும். இப்போ வந்து இன்னொரு 10 வகையில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வகை சோதனைகளை பற்றி பார்க்கணும். அதில் அந்த மீதி உள்ள சோதனைகளை பார்த்துட்டு அதில் தொழுகையை பற்றி சக்காரை பற்றி எல்லா சொன்னால் அடுத்து ஒரு முக்கியமான செய்தி உலகத்திலே வந்த எல்லா மனிதர்களும் நடக்க வேண்டிய ஒரு பகுதி அவங்களுடைய வந்து செக்ஷுவல் குரோத் அப்படி இருக்கக்கூடிய சம்பந்தமாக அல்லாண்ட ஆயத்திலே பேசினாங்க. ஒரு மனிதன் தன்னுடைய பாலிய கால வாழ்க்கை அவனுடைய அந்த அடலேசன் ஏஜ் என்று சொல்லுகிற அந்த பருவத்தை அவன் கடக்க வேண்டிய செய்தி அவருடைய கருத்து எப்படி பார்த்தாக்கப்பட வேண்டும். போன வாரம் இது குறித்து நீண்ட செய்திகளை நாம் சொன்னோம். சினா சம்பந்தமா அதே மாதிரி ஒரு மனிதனுடைய ஹோமோசெக்சுவாலிட்டி தான் என்ன, அதே மாதிரி ஒரு மனிதனுடைய சுய இன்ப பழக்கங்கள் இதை குறித்தெல்லாம் குர்ஆன் ஹதீஸும் எப்படி எல்லாம் பேசுகிறது. என்ன பேச வேண்டிய செய்தி, இதெல்லாம் மூட வேண்டிய செய்தி அல்ல. ஓப்பன் அல்லாஹ் சொன்ன ஓப்பன் டு ஆல், இந்த இடங்களை நீங்கள் கடக்காமல் வர முடியாது. உணர்ச்சிகள் என்பது மனிதனுடைய இதயத்தோடு அமைக்கப்பட்டுகிற ஒரு செய்தி, அதனால எனக்கு உணர்ச்சியே வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ கடக்க வேண்டிய ஒரு செய்தி. அப்போ அதில் போன வாரம் சொல்லும்போது சொன்னோம் ஒரு அந்த வாலிப அந்த டீனேஜ் பிள்ளைங்கள எப்படி நீங்கள் ஹேண்டில் தான், அவனை எப்படி வந்து நாம் நம்முடைய வழிக்கு கொண்டு வர்றது, அவனை சரியான வழியிலே விடுவது என்பதை குறித்தும் போன வாரம் சில செய்திகளை சொன்னோம். அதில் வந்து அந்த டீனேஜ் பிள்ளைங்களை திருக்கும்போது அடி என்பது அல்லது அவர்களுடைய மனதிலே ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற ஒரு சூழல் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். அதில் சொல்லும்போது வந்து இது மாதிரி அடிக்கிறது உதாரணத்துக்கு தொழுகை சம்பந்தமாக சொன்னோம். அதனால் யாரும் குழப்பிக்க வேண்டாம், 10 வயசுல தொழுவாட்டி அடிக்கணும் அது தனி, அந்த ட்ராக் அது தனி. அடி என்பதை குர்ஆன் சொல்லுகிறது, ஹதீஸ் சொல்லுகிறது. இந்த இடத்துல 13 வயசு பையன் தன்னுடைய ட்ராக்லேருந்து மாறும்போது அவனை அடிக்க சொல்லி இஸ்லாம் சொல்லுகிறது. அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மனைவிகளுடைய விஷயத்திலும் இஸ்லாம் அடிங்கன்னு சொல்லுது. அது 10 வயசு அடி இல்லை, 13 வயசு இல்லை. எப்போ மனைவியான வருவார் ஒரு பெண், அந்த பருவம் 18 வயசு 20 வயசு. அப்போ அந்த பெண்ணு தன்னுடைய நிலையிலிருந்து மாறுபடுகிற போது முதல்ல உபதேசம் பண்ணு, கவுன்சிலிங் நல்லா அழகாக சொல்கிறான். படிதும் அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுங்கள், பகுஜூரும் பண்ணுங்க, கொஞ்சம் வெறுத்த மாதிரி ஆக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இயற்கையிலே பெண்ணுக்கு எப்போதுமே ஒரு தேடுதல் இருக்கும், தன்னுடைய கணவன் தன்னை பார்க்க வேண்டும், தன்னுடைய வந்து நேசிக்க வேண்டும், நாம் செய்கிற காரியங்களை அக்செப்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்கும். அதை புறக்கணிங்க, நல்லா சொல்லுகிறான். நீங்கள் சொல்கிறத கேட்கலை, நிலைமை சரியில்லை, புறக்கணிங்க. அப்போ என்ன செய்யணும்னா தானாக அதையும் ஒரு அம்மா கேட்கல, வலுக்கட்டாயமா இருக்கு ஒரு அம்மா அப்படின்னு சொன்னா. அப்ப அல்ல என்ன சொல்றான், அப்புறம் அதுக்கு அடுத்த லெவல்ல எல்லாம் சொல்றான், வதுரி பூமுன்ன அவர்களை அடியுங்கள். இந்த இடத்துல அடிக்கிறதுன்னா மாடு மாதிரி அடிக்கிறது, அதையும் நல்லா விளைவிக்கணும். ஏற்கனவே மேலேன்னு சொல்லிட்டு வந்தேன், தொழுவைக்கு அடிக்கிறதா இருந்தாலும் சரி, 13-14 வயசு அடலேசன் ஏஜில் அடிக்கிறதா இருந்தாலும் சரி, மனைவியை அடிப்பதாக இருந்தாலும் சரி, ஏதோ மாட்டை போட்டு அடிக்க மாதிரி எப்போ பார்த்தாலும் சில கணவன் மாட்டான் அட்டி எப்போ அதை ஒரே அவரை போங்கி போலாம் என்ன அன்னைக்கு இது கிளாஸ் இந்த இதை முடிச்சுட்டு போன வாரம் அப்படி காரில் போயிட்டு இருந்தது பாருங்க, ஒருத்தர் இறங்கி தன்னுடைய மனைவியோடு பஸ்ஸில் வந்து ஓங்கி வராரு, ஒன்றுமே போய் நம்ம பாட்டு கார் முடிச்சுட்டு ஏற்றா போகணும் ஓங்கி வராரு, ரோட்டில் நடக்குது சண்டை அப்படின்னா பெருமானார்கள் சொன்னார்கள், என்னது ஒரு உங்களிலே ஒருவர் நல்லவர்கள் இருக்கிறார்களே உங்களுடைய மனைவியை அடிக்க மாட்டார்கள். என்ன அதான் உங்களில் நல்லவர் மனைவியை அடிக்க மாட்டார்கள், தொடங்க மாட்டார், அடிக்க மாட்டார். ஏன்னா அவர்களுடைய அன்பாலும் அவருடைய செயலாலும் அந்த அம்மாவை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரியும். உலகத்துல எல்லாமே என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா ஹேண்டிலிங், அதான் இன்னைக்கு உள்ள பெரிய கோர்ஸ். இன்னைக்கு எம்பிஎல் என்ன சொல்லி கொடுக்குறான், பிபிஎல் என்ன சொல்லி கொடுக்குறான், இன்னைக்கு வந்து எல்லா கோர்ஸுக்கு போனாலும் சொல்லி கொடுக்குறதே ஹவு யூ ஹேவ் டு ஹேண்டில் அதர்ஸ், எப்படி அடுத்தவர்களை உங்களுடைய கட்டுக்குள் கொண்டு வருவது. சிம்பிளான மேட்ரு, அங்கே சில குறைபாடுகள் இருக்கும், சில மைனஸ் இருக்கும், அந்த மைனஸை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மனைவி என்ன செய்யணும்னா கணவன் உள்ள அந்த மைனஸ்களை தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு தகுந்தது மாதிரி. இப்போ இப்படி போனாதான் இட்ஸ் எ பேலன்ஸ்ட் லைஃப், இது பேலன்ஸான லைஃப். சில இடத்துல வேணும்னே விட்டு கொடுக்கணும், நம்ம சில இடத்துல மிரட்டி வைக்கணும், ரெண்டுமே இருக்கிறது. பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு தலையை தூக்கி வச்சு நீ எப்படி வேண்டாம் போல அப்படிலாம் இஸ்லாம் சொல்லவே இல்லை. அடுத்து இல்லைன்னா ஒரே ஆட்டி எப்போ பார்த்தாலும் போட்டு தம்பிட்டுங்கன்னு அதையும் சொல்கிறத பெருமானா ஆன்சர்லாம் கண்டிக்க வேண்டியிருந்த மனைவியை கண்டிச்சாங்க, விளையாடும் இடத்துல விளையாட்டாங்க, ஓடி பிடிச்சி விளையாடுறதுக்கு ஹதீஸ் இருக்கு, கண்டிச்சதுக்கும் ஹதீஸ் இருக்கு. அப்போ அந்த அடி அப்படிங்கிறது என்னன்னா எந்த நேரமும் அடித்து கொண்டே இருப்பதில்லை. உமர் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய
வீட்டில் எப்போதும் ஒரு சாட்டை தோணும். என் மகனோ பிள்ளையோ சேட்டை பண்ணானா அந்த சாட்டையை பார்ப்பேன், பின் சேட்டையை பார்ப்பேன், பின் சாட்டையை பார்ப்பேன், சேட்டை இல்லாமல் போயிடும். அப்போ அந்த இடத்துல என்னென்னா அடிக்கணுங்கிறது இல்லை, ஆஹா இவருக்கு பிடிக்கலங்கிறது தான். நம்முடைய குழந்தைகளுடைய மனதில் இப்படி ஒரு எண்ணத்தை மனைவியுடைய எண்ணத்தில் இவருக்கு பிடிக்கல இந்த காரியங்கிறது தெரிஞ்சுன்னா அவங்க செய்யக்கூடாதுங்கிற எண்ணத்தை வளர்க்கிறது அந்த சாட்டை. டொங்கு டொங்குன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பது கூடிய அப்படி ஒரு சமூகத்தை இஸ்லாம் என்ன செய்யல, சொல்லவே இல்லை. அப்ப பிள்ளைகளையும் அப்படி செய்யக்கூடாது. எப்ப பார்த்தாலும் அவர் அடிக்க மரியாதைலாம் போயிடும். அந்த இடத்துல இஸ்லாம் அடி என்பது என்று சொல்லுவதெல்லாம் தன்பி அவர்களை எச்சரிக்கிற ஒரு காரியம். அது அவர்களுடைய கடைசி ஸ்டாண்டா இருக்கும். எடுத்த உடனே அடிக்கூடாது. அல்ல முதல்ல சொல்றது கடைக்கும் அவர்களிடத்தில் அதை பற்றி தெளிவாக பேச வேண்டும். ஒரு பையன் டிராக் மாறலாம் அப்படின்னா நம்முடைய நம்மளிடத்திலிருந்து சில விஷயத்தை பேச முடியாது. நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ்ட அவங்களுடைய டீச்சர் சர்க்கிள்கிட்ட இல்லை அம்மாட்ட இப்படியே சொல்லி அவன் வந்து அது சார்பா அவன் போகக்கூடிய அந்த தவறான நிலை இல்லாத அளவுக்கு அவனுக்கு வந்து எப்பா வாழ்க்கைனா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். நம்மை விட நல்லா கிரகிக்கக்கூடிய அறிவு அவர்களுக்கு உண்டு, நம்மை விட நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு அவர்களுக்கு உண்டு. 2 வயசுல நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். 1 வயசுல நம்ம பேசக்கூடிய எல்லா பேச்சும் விளங்கும். இன்னைக்கு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணிடலாம். 3-4 வயது வரும்போது நீங்கள் என்ன நோக்கத்தோடு பக்கத்தில் வரீங்கன்னு அந்த பிள்ளைக்கு தெரியும். நீங்கள் வரக்கூடிய உங்களுடைய ஃபீலிங்ஸ், நீங்கள் என்ன என்ன எண்ணத்தில் வந்து அந்த பிள்ளைக்கு டெஸ்ட் பண்ணுறீங்க, அல்லது ஒரு தாயோ தந்தையோ என்ன எண்ணத்தில் ஃபீலிங்கில் நம்ம பக்கத்தில் சயின்டிஃபிக் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது குரான் சொல்லுது. குரான்ல அதை பற்றி அல்லாஹுத்தாலா இந்த மனித உறவுகள் அதே மாதிரி மனித மனோதத்துவம் சம்பந்தமாக ஜிலேபி மாதிரி புட்டு புட்டு எறியிறான். இது இப்படித்தான் நடக்குது, இது இப்படித்தான் நடக்குது, இப்படி இருந்தால் இப்படித்தான். ஹியூமன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, யாரை எப்படி அணுகுவது என்று மார்க்க போனோம், அந்த படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மனுஷன் ஸ்டெடிங்க குரான். அவன் குரானை படித்தா மட்டும்தான் அதை வளர்க்கவே முடியும். அதை அல்லாஹுதான் என்ன படைச்சனாக நம்முடைய உணர்வுகளை புரிந்தவனம், நம்முடைய மனோநிலைகளை அறிந்தவனம். அப்போ அதனால இந்த முக்கியமான காலகட்டம் அவர்கள் தங்களுடைய கருப்பை பாதுகாப்பது முறையற்ற பால் உணர்வு அல்லது முறையற்ற சிந்தனை அந்த மணி அந்த மகனுக்கு வராமல் பாதுகாக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. அது எந்த வகையெல்லாம் பாதுகாக்க முடியும், அதுக்கும் போன் வாங்கி கொடுக்காததுனால ஒரு முறையற்ற சிந்தனையை பாதுகாத்துவிட முடியாது. அந்த சிந்தனை என்பது வரத்தான் செய்யும். ஒரு அடலைய சமயத்தில் ஒரு பையனுக்கு செக்ஷுவல் சிந்தனைங்கிறது வரத்தான் செய்யும், ஒரு பெண்ணுக்கு வரத்தான் செய்யும். அதை எப்படி முறைப்படுத்துவது அப்படிங்கிறது அதனால தான் பண்ணணும். யா மாஷா சபா அலைக்கும் மனிதர்களுக்கும் போச்சு. ஓ இளைஞர்களே, நீங்கள் உங்களுக்கு யார் திருமணம் பிடிக்க முடியுமோ முடித்துக் கொள்ளுங்கள். என முடியும் பெருமானார் சொன்னார்கள், அது உங்களுடைய கண்ணுக்கு பாதுகாப்பு, உங்களுடைய கருப்புக்கு பாதுகாப்பு. யாருக்கு முடியலையோ அழகி விசம் அவர் நோன்பு நோக்கட்டும். அப்ப இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, வி ஹாவ் டு அப்ளை. இது அந்த சின்ன பையன் நம்மளுடைய மகன் ஒரு 16 வயசு 17 வயசு ஒரு 18 வயசு ஸ்டேஜ் மாறு, மொபைல கையில் எடுக்கிறார், டாக்ஸ் மாறு, அவருடைய நடவடிக்கை மாறு, ஃப்ரெண்ட்ஷிப் மாறு, ஒரு மாறி போறாரு. இப்போ நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருப்போம், நிலைமை சரியில்லைன்னு தெரியும் போது வம்படியா அவர் கூட சேர்ந்து வீட்டில் நம்மளும் நோன்பு வைக்கணும். இன்னைக்கு வந்து இந்த கிழமை இன்னைக்கு நோன்பு வைக்கிறது நல்லது, நாமெல்லாம் நோன்பு வைக்கிறோம், நீங்களும் வைக்கிறேன் அப்படின்னு அவர். அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஏன்னா தட்டு நல்லா இருந்தால இதை கொண்டு தடையை ஏற்படுத்த இந்த உலகத்தில் எவனுமே சொல்லலை. இந்த உலகத்தில் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா அது மாதிரி உணர்வுகள் வர்றது நல்லது, அதை வடிகாலமைப்பதும் நல்லதுன்னா அப்படி இஸ்லாம் சொல்ல வேண்டிய அப்படி ஒரு வடிகாலையை தேட சொல்லவில்லை. அல்ல என்ன சொல்கிறான்னா வடிகால் அமைப்பதற்குரிய வயது அதனுடைய பருவம், ஒரு மகனோ ஒரு மகளோ திருமண பந்தத்தினுடைய அந்த வயதை அடைந்து 16 வயசு 17 வயசு 18 வயசு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ஏ கரெக்ட் வே. அந்த அவங்க அதற்கு மேலுள்ள அந்த குடும்ப சூழல்களை சரி செய்து கொள்வது அந்த வயதுக்கே ஒருத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன சொன்னால் இல்லாம அதான் அஸ்வாஜினி அவமா மறக்கிறது. அந்த காலத்தில் உங்கள் அந்த அடிமை பெண்கள் அல்லது உங்களுடைய மனைவியினிடத்தில் தான் உங்களுடைய அந்த உணர்வுகள் தீர்த்து கொள்ளப்பட வேண்டும். அவர்கள் குற்றமற்றவர்கள், அவர்கள் குற்றம் ஏன்னு கேட்டால் வேறுதான் செக்ஷுவல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு கான்செப்ட்னு அவனுக்கு போதிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அவனுடைய மனதில் அது ஆளை பதிஞ்சிருச்சுன்னா அதை விட்டு வெறுத்துருவான், அப்புறம் ஆள் ஒரு சாமியார் மாதிரி ஆயிடுவான். அதையும் சொல்லவில்லை, அதுக்கு ஒரு வே இருக்கு. அந்த வேலை நீங்க கரெக்டா ட்ராக்ல போங்க. இப்ப இன்னமும் கைரவர்கள் அவர்கள் குற்றமற்றவர்கள், அவர்கள் நீதிக்கப்படாதவர்கள், திட்டப்படாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னா வராதாரிக்கும். ஆனா இதை எக்ஸஸா ஒருத்தர் தாண்டான், தன்னுடைய மனைவி என்ற கட்டத்தை விட்டு ஒருத்தர் வேறொரு நிலைமைக்கு போனார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னா ஆகும், அவர்கள் வரம்பு மீறினார். அப்ப அவர்கள் மீறிய வரம்பை குறித்து அவர்கள் நானே அல்லாஹ் இடத்துல கேட்கப்படுவார்கள். வரம்பு மீறக்கூடாது. எதிலேயே வரம்பு மீறுதல் என்பது துல்மு என்று அர்த்தம். இஸ்லாத்திலே சொல்லுவார்கள் துல்மு என்பதற்கு என்ன டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொன்னால், அதனுடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்னு கேட்டால், வவாஉ ஷய்இ பிகைரி அஹலி பிகைரி மஹல்லிஹி. வவாஉ ஷய்இ பிகைரி மஹல்லிஹி, எந்த பொருளை எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அது அல்லாத இடத்தில் ஒரு பொருளை வைப்பது துல்மு. ஒரு இடத்துல ஒரு பொருள் வைக்கப்படணும் அப்படின்னு சொன்னால், அது இல்லாத இன்னொரு இடத்துல கொண்டு போய் அந்த பொருளை வச்சோம்னா அதுக்கு பேர் துல்மு. பொருளை வைப்பது அப்படிங்கிறத கொண்டு கருத்து இந்த இடத்துல என்னன்னா, எல்லாத்தையுமே ஒருத்தருக்கு ஒரு அறிவு அந்த நேரத்தில் கொடுக்கணும்னா அந்த அறிவு அந்த நேரத்தில் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் துல்மு. ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுக்கணும் கொடுக்கறத துல்மு. எல்லாமே அநீதத்தின் கீழே வந்தது. இது சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இப்போ அடுத்த ஆயத்துக்கு போவோம். அதில் சொல்கிறான் வல்லதீன ஹும் லி அமானாதிஹிம் வஅஹ்தீஹிம் ராஊன். ஒரு முக்கியமான ஒரு செய்தியை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். ஒரு மூமினுக்கு இல்லை ஒரு அடிப்படை மனிதனுக்கு உள்ள தகுதியை குறித்து அல்லாஹ் வசனத்திலே பேசுகிறார். இதுல என்ன சொல்றாங்கன்னா, வல்லதீன் ஹும் லி அமானாதிஹிம், எவர்கள் தங்களிடத்திலே கொடுக்கப்பட்ட அமானித பொருள்களையும் அதே மாதிரி வஅஹ்தீஹிம் தங்களுடைய வாக்குறுதிகளையும் ராஊன் நிறைவு செய்வார்கள். தாங்கள் பேசினாங்க அப்படின்னு சொன்னா அந்த பேச்சிலே அவர்கள் நிலையாக இருப்பார்கள். ஒரு அகது ஒரு உடன்படிக்கை ஒரு அக்ரிமெண்ட் போறார் அப்படின்னு சொன்னா அந்த அக்ரிமெண்ட்டை எப்படி உடைக்கலாம் அப்படிங்கறத யோசிக்க மாட்டார். இந்த அக்ரிமெண்ட் தான் உயிரே போனாலும் அக்ரிமெண்ட்ல நிற்பாரு. ரெண்டாவது அகது அப்படின்னு சொன்னா அமானத் அப்படின்னு சொன்னா நம்மிடத்திலே நம்முடைய நம்பி ஒப்படைக்கப்பட்ட சில பொருட்கள் அதை என்ன செய்வாருன்னா நம்பி ஒப்படைக்கப்பட்டது மாதிரி கொடுப்பாரு. இது ஒரு முக்கியமான மூமினுடைய பொருள். இதை ஏன் இந்த ரெண்டு இடத்தையும் அல்லாஹ் சொல்றான்னா, வாழ்க்கையில் இந்த ரெண்டு கட்டத்தையும் நீங்கள் கடந்தே ஆக வேண்டும். உங்களிடத்திலே அமானிதம் என்பதும் கொடுக்கப்படும், உங்களிடத்திலே அகுதி என்பதும் வைக்கப்படும். ரெண்டு விஷயம் உண்டு. உங்களிடத்திலே அமானிதம் என்பது உண்டு, அகுதி என்பதும் உண்டு. என்ன அமானிதம்? உங்களுக்கு திருமணம் முடித்து வைக்கப்படுகிற போது அந்த இடத்திலே உங்களுடைய மனைவியை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்வது அகுதி. கான்ட்ராக்ட் அது என்ன சொல்றான், இஸ்லாமிய அடிப்படையில் மேரேஜ் அப்படிங்கிறது இட் இஸ் எ கான்ட்ராக்ட். என்ன கான்ட்ராக்ட்? ஒரு கணவனும் மனைவியும், நான் உன்னை மனைவியாக, நீ என்னை கணவனாக, அவ்வளவுதான் செய்யணும். அந்த வார்த்தைக்கு வேற ஏதாவது உண்டா? இல்லைங்க, லெக்சர்ல பள்ளியாசல் எழுதிருக்காங்க, பள்ளியாசல் லெக்சர் தூக்கிட்டு வந்து கொளுத்தி விட்டார் ஒருத்தர், உடனே கான்ட்ராக்ட் முடிச்சு போயிருமா? நல்லா சொல்றேன், நான் பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் அங்கே உட்காந்து இந்த பெண்ணை நான் மனைவியாக இந்த பகருக்கு அந்த அம்மா ஓகே போட்டு இந்த அக்ரிமெண்ட் இருக்குல்ல, இதை குறித்து நாளை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்கப்படுவீர்கள். இந்த அக்ரிமெண்ட்டை சரியாக இதுக்கு பேர் தான் அப்போ அமானிதம் என்று சொன்னால் என்ன? அந்த திருமணம் முடிந்த பின் அல்லாஹ் உங்களுக்கு தரப்போகிற குழந்தை செல்வங்க அது பூரா அமானத். யார் வந்து குழந்தைகள் வந்து நம்முடைய சொந்த ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு எப்படி நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பொதுவாக ரெண்டு விதமான வித்தியாசங்கள் உண்டு. ஆண் குழந்தை பிறந்ததுன்னா ஒரே சந்தோஷம் எல்லா இடத்துலையுமே, பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அந்த இது வாய்ஸே கம்மியாகும். இது கேட்கும் போதே அவர் கேட்பார், வரவா செலவா அப்படின்னா, வரவுன்னா ஆண் பிள்ளைய செலவு அப்படின்னு சொன்னால் பொம்பளை பிள்ளையே. அவர் அப்பா சொல்றவரு கேட்டுட்டு இன்னும் இதை விட கொடுமை என்ன அப்படின்னு சொன்னா, ஃபோன் பண்ணி கேட்டவொடனே கேட்பான், பொம்பளை பிள்ளைய பார்த்துருக்கு ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஆறுதல் கொடுப்பான். ஆனால் பிள்ளைய கொடுத்ததே பெரிய விஷயம். அதே குழந்தைகள் நாட்கள் நிற்கிறான் அவ்வளோ ஒருத்தரும், அடடா அப்படி இல்லையா, அங்கே ஓடுறான் 10 வருஷம் ஆச்சு 15 வருஷம் ஆச்சு, அந்த டாக்டர் பாரு கீழே நிற்க முடியுமா, நல்லா பிளஸ் பண்ணி ஒரு குழந்தைய கொடுத்துருக்கியா அப்படின்னு சொன்னா இவர் கேட்கும்போது, பொம்பளை பிள்ளையா, ரெண்டாவது பொம்பளை பிள்ளையா, இல்லாடா இல்லை அவங்களுக்கு வர விஷயம் கவலைப்படாதீங்க, ஏடா இங்கே என்ன மௌத்தா நடந்துச்சு, நம்ம கேட்கணும் திரும்ப இங்கே என்ன மௌத்தா நடந்துச்சு. இதில் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் கவனமாக கேட்கணும். அல்லாஹ் தஆலா ஆண்கள் பெண்கள் குழந்தைகளை குறித்து குர்ஆனில் பேசுகிற போது ஒரு 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 ப்ரூஃப் ஒரு ரிசர்ச் ப்ரூஃப் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண் குழந்தைகளை குறித்து எங்கெல்லாம் அல்லாஹ் பேசுகிறானோ நேமத் அப்படின்னு சொல்லுவோம். நேமத் நேமத் அப்படின்னு சொன்னால் என்னன்னா, அது வந்து ஒரு அருட்கொடை. திடீர்னு அந்த நேமத் சோதனையாக கூட ஆக்கப்படலாம். பொதுவாக நேமத் அப்படிங்கிறதுக்கு ஒரு தர்மம் உண்டு. அல்லாஹ் கொடுத்துருக்கேன், நம்ம கொடுத்துருக்க செல்வம் ஒரு நேமத், அறிவு ஒரு நேமத், நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மனைவி, இதெல்லாமே வந்து நேமத்து தான். இந்த நேமத்து திடீர்னு என்ன ஆகிடலாம்னா சோதனையாக மாற்றப்படலாம். இது குர்ஆனிலே வந்து அதுக்கு ஆதாரம் இருக்கிறது. எங்கெல்லாம் நியமத்து என்று வருகிறதோ திடீர்னு அது நெக்மத் நெக்மத் அப்படின்னு சொன்னால் இவருக்கு எகெயின்ஸ்டாகவும் போயிடலாம். ஆனால் அல்லாஹ் குறிப்பாக அந்த பெண் குழந்தைகளை குறித்து பேசுகிற போது நேமத்தும் சொல்ல ரஹமத்தும் சொல்றான். எங்கேயுமே பெண் குழந்தைகளை பற்றி மட்டும் அல்ல பேசும்போது நேமத்தும் சொல்ல மாட்டான். இது ரஹமத். ரஹமத் அப்படின்னு சொன்னா என்னன்னா ஒன்லி பிளஸ்ஸிங், ஒன்லி பிளஸ்ஸிங். அதுல இருந்து சிரமங்களே அல்லது ஏன்னு கேட்டா நாயன் சல்லா அலிஸ்லாம் அதனால சுத்தி சுத்தி சொன்னாங்க, ஒருத்தர் ஒரு பொம்பளை இருந்து, ஒருத்தர் ரெண்டு பொம்பளை பிள்ளைருந்து, ஒருத்தர் மூணு பொம்பளை பிள்ளைருந்து, அல்லது ஒரு பிள்ளையும் ரெண்டு தங்கச்சி மாதம் இருந்து அதை அவர் வளர்த்து நல்லாக்கி அவர் திருமணம் முடித்து கொடுத்து விட்டார். அவர் சொர்க்கவாதியாக ஆயிட்டார். இதுதான் ரஹமத்துக்கு நேமத்துக்கு உள்ள டிஃபரன்ஸ். நேமத்து என்பது திடீரென்று சோதனையாக மாற்றப்பட்டு நம்முடைய ட்ராக்கை மாற்றி விடலாம். ரஹமத்துங்கிறது நம்ம கையை பிடிச்சி கரெக்டாக இருந்துட்டு போய் போக வேண்டிய இடத்துல சேர்ந்து விட்டு போயிடும். அதனால ஒருத்தருக்கு பொம்பளை புள்ள பிறந்திருக்குன்னா என்ன நம்ம என்ன சொல்றோம்னா இவரு பிளஸ்ட் மேன். இந்த போர் இந்த உலகத்திலே சொர்க்கவாதி என்பதற்கு இப்பே நீங்கள் அங்கீகாரமாக்கப்பட்டவர்கள். என்ன அந்த பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு ஒழுக்கத்தோடு வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துரும், அது அவருடைய பொறுப்பு. இது எந்த குழந்தையாக இருந்தாலும் செய்ய வேண்டியது. ஆனா அதுக்கு இதுக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த ஆண் குழந்தைகள் நிறைய நேரங்களில் மீண்டும் உங்களுக்கு சோதனையாக உங்களுடைய எதிர்காலத்தில் ஆட்டப்படலாம். எதை வந்து மனிதன் பொதுவாக அல்லாஹ்வுடைய சுன்னத் என்ன அப்படின்னு சொன்னா எதை ரொம்ப நம்புறாளோ அது அல்லாஹ்வுத்தாலா கண்டிப்பா ஒரு சோதனையை மனசுக்கு வச்சிருப்பான். இது எல்லாம் அந்த நபிமார்களுடைய விஷயத்துல எல்லாருடைய விஷயத்திலையும் உண்டு. நபிமார்களுடைய விஷயத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையா சுப்போ அனுப்பும் போதே ஓனாயிரத்துக்கு 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 சொல்லிக்கிட்டே அனுப்புனாங்க. அல்லாஹ்வுத்தாலா கரெக்டா அதுல வச்சா ஒரு சோதனையை. அப்ப இந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது இது பாருங்க. இந்த ஆண் குழந்தை இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா மனிதனுடைய பொதுவான மனநிலை என்ன அப்படின்னு சொன்னா ஆண் குழந்தைகள் என்பது நமக்கு வருமானத்தை தரும் என்ற நம்பிக்கை. அது திடீர்னு ட்ராக் மாறிக்கலாம், என்ன வேண்டாலும் நடக்கலாம், தருமா அல்லது தராமையும் போகலாம், அல்லது அதனால நெருக்கடிகளும் சோதனைகளும் தலைவலியும் கூட வந்துடலாம். ஏண்டா பெத்து தொலைச்சோம் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு கூட ட்ராக் மாறி போயிடலாம். உலகத்தில் பார்க்கலாம் எத்தனையோ கோடீஸ்வரர்கள், எனக்கு தெரிந்த நண்பர்கள் கோட்டீஸ்வரனாகலாம், இந்த பையன் நல்லா பார்த்துவான், அவன் குறிப்பா ஒரு பையன் மேல பிரிய வச்சு நல்லா படிக்க வச்சு இது கொண்டு வந்து கடைசியில் இவனுக்கு ஆ போயிட்டு நான் கோர்ட்ல போய் கேச போட்டான், எங்க அப்பன் சொத்தை பிரிச்சு நீ வாங்கி கொடுங்க சொல்லிட்டு இவன் சொன்னா நீ இங்க வாடா நானே கொடுத்து தர முடியாது, நீ என்ன எனக்கு தர கோர்ட் வாங்கி தருங்களா. அப்ப என்ன அசிங்கமா போச்சு இவன் ஏன் பெத்தோம் அப்படின்னு அவன் ஒரு நேரத்துல சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சாங்க. ஆனா பெண்கள் குழந்தைகளுடைய விஷயத்துல எல்லாம் தர சொல்லுவோம் இதை ருஷியலா அது கும்பி கூண்டுச்சார் எல்லாம் சொல்லப்படாத சொல்லலாம். If anyone blessed with the girl baby, if anyone of you blessed with the girl baby, உங்களில் இருக்கிற ஒருவர் பெண் குழந்தை பிறந்தது என்று சுப செய்தி சொல்லப்பட்டார், அல்லாஹ் உங்களுக்கு ராமத்தை கொடுத்துருக்காங்க, நீ சொர்க்கவாதிங்கிறத இந்த உலகத்தில் அங்கீகரிச்சிட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லப்பட்டா நல்ல வஜூஹு முஸ்வத்தன் ஒரு பக்கம், நல்ல வஜூஹு முஸ்வத்தன் ஒரு பக்கம், நல்ல வஜூஹு முஸ்வத்தன் முகம் கருப்பாயி நல்ல வஜூஹு முஸ்வத்தன் முகம் கருதி. இது வெளிப்படையான அடையாளம் முகம் கருக்கிறது. முன்ன போக போறாரு என்னப்பா இதுல வந்து கணவனுடைய சக்தியும் கிடையாது, இதுல மனைவியுடைய சக்தியும் கிடையாது, இதுல டாக்டர் உலகம் எதுவுமே கிடையாது, கொடுக்க போறேனே ஆவேன் வாங்க போறேனே நம்போம். இதுல மனைவி திட்டுவது அல்லது கணவனை திட்டுவது அல்லது பெற்றோர்கள் போ இதெல்லாம் வந்து முட்டாத்தனமா வெளியிலிருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அறிவீனத்தனமான செயல்கள். இவங்க என்னதான் செய்ய போனாலும் முடிவு பண்ண போறேன் நாமளுக்குள்ளதான் பெண் முடியும் எவனாவது அறுதி எடுத்துக்கணும் கிடையாது. அப்ப பெண் குழந்தை என்பது அல்லாம சொல்றதுன்னா ரஹமத், நம்ம ரஹமத்தான் சொல்லுவோம். நல்ல வஜூஹு முஸ்வத்தன் வகுவக்கல் கோபப்படலாம், மூஞ்சி மாறுது, நிறமே மாறுது, பெருட்டு சொல்றான் நல்ல வஜூஹு முஸ்வத்தன் வகுவக்கல் எதவாவாமினல் கோவிலின் சூகினா துஷ்ஷவாமே ஐ முசிக்குது அலா மூஞ்சி நம்ம துஷ்ஷுஹு பித்தா. அருமையான ஆயத்து. சமுதாயத்துக்கு வெளியே வரமாட்டேங்கிறான், சொசைட்டியில எனக்கு ஒரு கெட்ட பேர் ஆயிடுச்சுங்கிறான், இந்த பொம்பளை பிள்ளைய வச்சு நான் என்ன செய்யறது, சொசைட்டில நீங்க என்னால தலைமை வந்து நடக்க முடியுமா, அப்புறம் கெட்டி கொடுப்பான்னு நினைக்கிறேன். அந்த முதல் இஷ்யூல அந்த ஃபர்ஸ்ட் எல்லாம் அதான் சொல்றான் அசடுமத்தின் கூட ஒரு மனிதனுடைய பொறுமை ஒரு மனிதனுடைய சோதனை எப்பன்னா அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் தான் அடி விழும்போது முதல்ல எடுத்துருக்கான். அவ்வளவுதான் அந்த அடி ஒரு அடி ரெண்டு அடி ஆச்சு ரெண்டு அடி அப்புறம் தாங்கிக்கிறாரு. இப்பெல்லாம் பழகி வச்சுக்கிறேன் அந்த ஃபர்ஸ்ட்ல எப்படி இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் அடியில நீ எப்படி இருந்தான் அதைத்தான் நல்லா பார்ப்பான். அதுக்கு பின்னாடி உள்ளதெல்லாம் பழகி போன ஜெயிட்டாங்களை பற்றி கேட்கறதுக்கே வேலை இல்லை. முதல் நிலையில் உன்னுடைய ஈமான் இப்படி அப்ப அதுல அல்லா சொல்றான் கோவிலின் சூகிமா துஷ்டரவை தனக்கு சொசைட்டியில ஒரு கெட்ட பேர் உருவாயிருச்சுன்னு நினைக்கிறான். நினைச்சு நல்லா சொல்லிட்டு எப்படி சொல்றான் நானும் சொல்றேன் இட்ஸ் நாட் மை ட்ரான்ஸ்லேட் இட்ஸ் இட்ஸ் கான்டெஸ்ட் ஆஃப் அல்லா அல்லாஹ்வுடைய நேரடி டெக்ஸ்ட் சூகிமா துஷ்டரவை. எதனால அப்படின்னு சொன்னா இந்த இப்படி ஒரு கேவலமான ஒரு செய்தி எனக்கு சொல்லிட்டாங்களே, இது கேவலமான நற்செய்தியும் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் எது என்ன எப்படி இந்த பேரோடய வச்சுக்குவோமா அவன் எது சுகம் போட்டு புதைச்சிடுவோமான்னு நினைக்கிறான். எல்லாம் எப்படி சொல்றாங்க பாருங்க, ஒரு மனிதனுடைய அந்த மனநிலையை அப்படியே படம் பண்ணி காட்டுறான். ஏன்னா உனக்கு ரகமத்தா ஒரு பொருளை கொடுக்க போய் நீ அதை எப்படி பார்க்கிற, உன்னுடைய பார்வை இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே காரணம் கான்செப்ட் பார்வைகள் தான். ஒவ்வொருத்தருடைய கோணங்கள் ஒரு மாதிரி இருக்கும் உலகத்துல, அதுதான் இந்த உலகத்தை அப்படி பேலன்ஸ்டா கொண்டு போய்கிட்டு இருக்கு. எல்லாரையும் ஒரே பார்வை ஆக்க முடியாது, எல்லாரையும் ஒரே பார்வை ஒரே எண்ணமாக ஆக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கான்செப்ட் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்காது. அது அவருடைய தனிப்பட்ட அவருடைய சிந்தனை அவருடைய அறிவுடைய விதிச்சத்தை பொறுத்து. அதனால அதெல்லாம் மாற்றலை அல்லாஹ் அந்த ஆயத்தில் எப்படி சொன்னான். அதனால இது ஒரு முக்கியமான செய்தி. அப்ப அமானிதம் என்பதும் அகதி என்பதும் பாதுகாக்கப்பட வேண்டிய செய்தி. அடுத்து கடைசியாக சொல்றான், அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே பாதுகாப்பு, தங்களுடைய தொழுகையிலே நியமமாகவும் நிரந்தரமாகவும் இருப்பார்கள். மேல ஒரு ஆயத்தில் சொல்லும் போது அல்லாஹ் சொன்னான், வல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், மேல வந்து பயபக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள். ரெண்டாவது கீழே கடைசி ஆயத்தில் எல்லாம் சொல்றான், அவர்கள் காப்பிதும் அதிலே ரொம்ப பொறுப்பாற்றுவாங்க. ஒரே வசனத்துல ஒரு 10 ஆயத்துக்கு இடையில ஒரே செய்தியை குறித்து, தொழுகை என்பதை மட்டும் குறித்து பேசுகிறார்களா? மேல காஷியமும் போடுறான், கீழே காப்பிதும் போடுறான். என்ன வித்தியாசம்? தொழுகை அப்படின்னா தொழுதுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதானே. மூமினா இருக்கிறவங்க முஸ்லீமா இருக்கிறவங்க தொழுவாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லலை. அங்கிட்டு வந்து ஹாஃபித், இங்கிட்டு வந்து ஹாஷி. என்ன டிஃப்ரெண்ட் ஹாஷி ஹாஃபித் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டா, பொதுவாகவே குர்ஆனுக்கு ஒரு சுன்னத் உண்டு. என்ன அப்படின்னு சொன்னா, மனிதர்களுக்கு எப்படி ரெண்டு வகை உண்டு, மனிதர்கள்ட்ட எப்படி ரெண்டு உண்டோ, ஒன்னாவது பிசிக்கல் அவனுடைய பாடி, ரெண்டாவது அவனுடைய மென்டல் ஆர் ஃபீலிங் அவனுடைய உள்ரங்கமான செய்திகள். ஒரு மனிதனுக்கு ரெண்டு ஒன்னா சேர்ந்து இருக்கும். இதுல ரெண்டுல ஏதாவது ஒன்று ஏறி இறங்கிச்சுன்னா லூஸ் ஆயிருக்கும். இப்போ பசிக்குது அப்படின்னு சொன்னா உணர்வு, சாப்பாடுங்கிறது அதனுடைய நம்முடைய இந்த பாடிக்கு கொடுக்குறது ஒரு மனசுக்கு. அதே மாதிரி கோபம் பார்க்க முடியாது, ஆனால் அதனுடைய வெளிப்பாடு அடி உத அதை பார்க்க முடியாது. அப்போ இந்த ரெண்டுமே பேலன்ஸ்டு அப்படி போகும். ஒரு மனுஷன் சொல்றான், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படி சொல்ல முடியாது, நான் சந்தோஷமா இருக்கேன். அதே மாதிரி ஒருத்தர் ரொம்ப கோபமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு, ஒருத்தர் ஏதாவது முடிச்சு முடிச்சிருக்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ கோபமா இருக்கணும்னா அந்த 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 கட்ஸ் எல்லாமே மாறிடுது, சந்தோஷமா இருக்குன்னா அந்த கட்ஸ் எல்லாமே மாறுது. இப்போ இதே மாதிரி எப்படி உலகத்தினுடைய போக்கை அல்லாஹ் ரெண்டு விதமாக வைத்திருக்கிறான், ஒன்னாவது அவனுடைய ஃபீலிங் லெவல், அவனுடைய அதே மாதிரி அவனுடைய பாடி, அவனுடைய பிசிக்கல் லெவல், அவனுடைய மென்டல் லெவல். இந்த இதே மாதிரி தொழுகைக்கும் ரெண்டு லெவல் உண்டு, ஒன்னாவது மென்டல் லெவல், ரெண்டாவது ஃபீலிங் லெவல். நம்ம இன்னைக்கு பொதுவாக உலகத்திலே பார்க்கப்படுகிற எல்லாமே, இன்னைக்கு உள்ள உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, வெளிப்படையான செய்திகளை பிடித்து கொண்டு தொங்குவது, இதுதான் இன்னைக்கு உள்ள பிரச்சனைகளுக்கு காரணம். ஏன்னா இதை நான் சொல்லல, அல்லாமா அபுல்ஹசன் அலி நதுவி தன்னுடைய கிதாபில் ஒரு கிதாப் எழுதும் போது இருக்கலாம், ஹக்கீகத் ஹக்கீகத்னா என்ன, அதனுடைய வெளிரங்கமான சூரத்னா என்ன அப்படின்னு ஒரு டிஃபரன்சியேஷன் எழுதுவார் ஒரு கிதாபில். ரொம்ப அருமையான செய்தி. சாதாரணமாக ஒரு வார்த்தையை பிடித்து கொண்டு ஒரு சமூகம் பிளக்கிறது என்று சொன்னால் முட்டாதனமான சமூகம் அர்த்தம்வார். ஒரே ஒரு வார்த்தை, ஒரு சின்ன செய்தி, ஒரு இப்போ கையாட்டம்னு வச்சுக்கோங்க, அது ஒரு வார்த்தை, தொழுகையினுடைய ஒரு பகுதி அது. இப்போ இதை பிடிச்சிக்கிட்டு ஒரு சமூகத்தை ரெண்டாக கலந்து போகிறான்னா முட்டா பயலுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். நான் சொல்கிறேன் திருநெல்வேலி சொல்கிறாரு, அல்லாஹ் தாலா அதை மட்டும் பார்க்கறது இல்லை, அதுக்குள்ள ரூஹ்னு ஒன்று இருக்குது, முதல்ல அது சரியாயிடுச்சான்னு பார்த்தீங்களா, அதனுடைய ஃபீலிங்னு ஒன்று இருக்குது. ஒரு மனிதன் தொழுகிறான் என்று சொன்னால் வெறும் குனிவது நிமிடுவது மட்டும் தொழுகை அல்ல, அதுக்கு இல்லாமல் அவனுடைய உள்ரங்கமான மனநிலைகள் சிலது இருக்கிறது, அதுவும் தான் தொழுகையை சார்ந்தது. எப்படி தொழுவது குனியுவது நிமிடுவது என்பது அது கரெக்டாக அந்த கிராஜுவலாக நடக்கணுமோ, அதே மாதிரி அவனுடைய மனோநிலைகள் அதே மாதிரி கிராஜுவலாக இல்லை அப்படின்னு சொன்னால் அவனுடைய தொழுகையை அதுதான் அங்கீகரிக்க மாட்டார். அப்போ எப்படி நமக்கு ருக்குவும் சுஜூதும் தெரியுதோ, அதே மாதிரி நம்முடைய மனோநிலைகள் குறித்தும் ஒரு மூமினுக்கு தெரிய வேண்டும். ஒரு மனிதன் அதாவது ஒரு மூமின் இருக்கிறானே, அடுத்தவர்களையும் ஸ்டடி பண்ணுவான், தன்னையும் ஸ்டடி பண்ணுவான், யாரை பற்றியும் எவாலுவேட் பண்ண தெரியணும், யாரை பற்றியும் முடிவு செய்கிற அந்த திராணி ஒரு மூமிக்கு வேண்டும் என்பதை தாகத்தை சொல்லுகிறது. அப்போ அதில் நிற்கும் போது ஒரு மனுஷன் தொழுகையில் நிற்கும் போது, நான் ஏற்கனவே அங்கேயும் சொல்லும் போது இதை சொன்னேன், ஒரு மனுஷனுக்கு முக்கியமான குணம் கிட்டத்தட்ட ஒரு 7 செய்திகளை 6 விதமான செய்திகளை குறித்து நம்முடைய முன்னோர்கள் தொழுகையோடு நமக்கு சேர்த்து சொல்லியிருக்கிறார். அதுக்கு பேர் இன்னர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிறான். இன்னைக்குரிய கரண்ட்டு அந்த ஸ்டைல் ஆஃப் இதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு ரொம்ப வந்து நியராக விளைவிக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்னர் இன்ஜினியரிங். ஒரு மனிதனுடைய உள்ரங்கமான அமைப்பு வெளியே புரியறது மாதிரி உள்ள ஒரு 6 விதமான ஒரு நிலைகள் மனோநிலைகள் ஒரு எனக்கு தேவை. அந்த 6 விதமான மனோநிலைகள் இல்லாமல் ஒருத்தர் எத்தனை தடவை கொஞ்சாலும் எத்தனை தடவை நிகழ்ந்தாலும் அந்த தொழுகையை இறைவன் அங்கீகரிப்பானாங்கிறது கேள்விக்குரிய விஷயம். ஏன்னு கேட்டதுன்னா நான் சொல்ற குரான் சொல்லுகிறது. அதாவது வயலில் முசல்லி சிலர் தொழுதியாளர்களுக்கென்றே நாம் ஒரு நரகத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம், ஏன்னா தொழுதவனை பற்றி யாரெல்லாம் போட போற அப்படின்னு கேட்டா பின்னாடி எல்லாம் காரணம் சொல்றான், மனோநிலை சரியில்லாமல் தொழுதவர்கள் தொழுதியாளர்களுக்கு நரகம், இயற்கை தொழுதியாளர்களுக்கு நரகம் அல்ல பின்னாடி சொல்றான். அல்லதீன ஹும்மன் சலாத்தின் சாபம், அட ருக்குலாம் சரியா செஞ்சா, சுஜூது சரியா செஞ்சா, கிராத்லாம் சரியா ஓதுனா, ஆனா கவனம் இல்லாம தொழுகையில நின்னா. இப்ப இந்த கவனத்தை போய் ஹவு வி கேன் டிரா அவர் கான்சன்ட்ரேஷன், எங்கேருந்து போய் நம்ம இழுத்துட்டு வர்றது, அதற்கும் இஸ்லாம் சொல்லி தருகிறது வழி. அப்ப தொழுகை என்பது எப்படி நம்ம தக்பீர் கட்டுறது தொழுகையில முக்கியமோ, எப்படி புரிகிறது முக்கியமோ, எப்படி நம்ம சுஜூது செய்யறது முக்கியமோ, எப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஓத வேண்டிய துவாக்களை ஓதுவது முக்கியமோ, அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் என்று சொல்லுகிற அந்த கவனம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் பிரிக்க முடியாத சொத்து. ஒரு 5 நேரம் அவன் தன்னை கவனப்படுத்தி ஆக வேண்டும். அப்படி நான் ஆக முடியாதுன்னு ஒருத்தர் சொல்ற, எனக்கு இருக்க பிஸியில நான் அப்படிலாம் செய்ய முடியாதுங்க. உடனே அல்லாஹ் முத்தலா சொல்றான், நீங்க அப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க தொழுகைக்கு வர வேண்டாம். லா தக்ரபு ஸலாத்த வஅன்தும் சுகாரா, அழகா தொழுக சொல்லுது. தொழுகையை குறித்து அல்லாஹ் பேசுறான், லா தக்ரபு ஸலாத்த வஅன்தும் சுகாரா. ஒரு மனுஷன் சொல்றான், ஐ அம் வெரி பிஸி மேன், நான் வந்து ரொம்ப பிசினஸ் மேன், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், என்னுடைய கவனங்கள் எல்லாம் வைக்க முடியாது அப்படின்னு சொன்னா நீயும் தண்ணி அடிச்சவன மாறுதான். நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான், அனைத்தும் சுக்காரா, ஏன்னா நீ மனநில சரியில்லாமல் இருக்க, உன்னால ஒரு பொருள் நிக்க முடியாது அப்படின்னு சொன்னா ஏன் தொழுவ வர்ற, எல்லாத்தையும் சொல்லாத பள்ளியாசிரியர் வராத என்ன செய்ய. இது அப்ப படிச்சப்ப எப்படி வேணும் தெரியாது. இன்னைக்கு மனோதத்துவ காலம், ஒரு ஆபீஸ்ல போய் வேலைக்கு செஞ்சாலும் கூட நமக்கு டெஸ்ட் எடுக்கிற காலம் இன்னைக்கு மனோதத்துவத்தை குறித்து, இவர் மனநிலையாக இவர் வந்து நீ ஸ்பிட்டா அப்படின்னு பார்க்கக்கூடிய காலம். ஒரு ஆளைக்கு வேலை செய்ய, ஒரு வேலைக்கு கடையில் ஆள் சேர்த்தா கூட இவன் ஃபிட்டா, இவாலுவேஷன் சர்டிபிகேட் போடுறான், ஐஎஸ்ஓ சர்டிபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தரை பத்தியும் உண்டான டீட்டெயில் தேவை, இந்த வேலையை ஒழுங்கா பாருங்கன்னா அப்படி பாருங்க அப்படின்னு சொன்னா அவனுடைய மனோநிலையை சரியாக இருக்கிறதா, ஒரு சைக்காட்டிக் டாக்டர் இவனுக்கு வந்து சர்டிபிகேட் வாங்கன்னா அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அதுதான் வந்து இருக்கு. அப்ப அந்த தொழிலில் 6 விஷயங்களை குறித்து ஏற்கனவே நம்ம சொல்றோம்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, அது நிச்சயம் போகும்போது அப்படியே சொல்லிக்கிறேன். அதுல முதல் செய்தியை மட்டும் கவனப்படுத்துதல் என்பதை இந்த சமூகம் விளங்க வேண்டும். அப்ப என்னுடைய தொழிலுக்கு நான் வெளியிருந்து பள்ளியாசிரியர்க்குள்ள வரும்போது சிறப்பு கலக்கும் போதே என்னுடைய எல்லா சிந்தனைகளும் அங்கே கலக்க வேண்டும். நான் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, நான் எவ்வளவு பெரிய படிப்பாளியாக இருந்தாலும் சரி, பிஹெச்டி நான் வந்து அது இது எல்லாம் சொல்றாரு, என்னுடைய சிந்தனை, என்னுடைய அறிவு, என்னுடைய பணம், என் எல்லாத்தையும் கலட்டி அங்க செருப்பு பக்கத்துல அப்படியே வச்சிருச்சு. நான் உள்ள வரும்போது ஒரு மையத்து மாதிரி வரும். எப்படி வரணும்? ஒரு மையத்து மாதிரி வரும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்தார், வந்து அவர் சொன்னாரு, பொதுவாகவே அரபுகள் இடத்துல ஒரு பழக்கம் உண்டு, எதை பேசினாலும் தடாக்குறான் திடீர் குருவாக்கு போயிடுச்சுமா. இன்னைக்கு அப்படித்தான், இன்னைக்கு வரைக்கும் மாறல. 1400 வருஷம் பெருமானாருக்கு 63 ஆண்டு காலங்கள் என்ன பாடுபட்டு இருப்பாங்கன்னு யாரும் தெரியும்னு நினைச்சா, நீங்க மக்கள் அப்படி பார்த்தா இப்பவே தெரியும். இந்த ஆளுகிட்ட ரசூலுல்லாஹி என்ன பாடுறா, எதையும் விளங்க மாட்டாங்க. ஒரு நாள் இப்ப ஏற்கனவே ஒரு தடவை உம்ராவுக்கு போயிருந்தேன், அது ஜித்தா ஏர்போர்ட்ல போய் இறங்கியாச்சு. நான் வந்து நான் சிங்கிளா போயிருக்கேன், துபாயில இருந்து அப்படி கனெக்டிங் ஃபிளைட் துபாயில இருந்து, ரெண்டு பேர் திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய சண்டை நடந்துருக்கு அடிதடி. ஒரு என்ன செய்யறான், அந்த கிடக்க அந்த 3 பேர் உட்கார சேர் இருக்குல்ல பஸ் ஸ்டாண்ட் இல்ல ஏர்போர்ட், அது தூக்கி ஒருத்தன அடிக்கிறான். அவன் என்ன செய்யறான், இன்னொரு சேர், இது எப்படி ஏர்போர்ட் உள்ள நடக்குது, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சித்தா பெரிய ஏர்போர்ட், நான் நினைச்சுக்கிட்டே சரி சினிமா எடுக்கிறான் இவங்களுக்கு, பெரிய கூட்டமும் நடந்துகிட்டு இருக்கா, அடிதடி நடந்துட்டு போறவே போயிட்டு இருக்கா, வரவே வந்துட்டு இருக்கேன், இது சினிமா இருக்கு. ஏன்னா ஒரு மனுஷனை எப்படி சேரை போய் அடிக்கிறாங்களா, நம்மளையும் அடிக்கிறதுனால கையால் அடிப்பா, கல்லால் அடிப்பா, எதாவது அடிப்பா, சேர் அது 3 பேர் உட்கார்ந்து இருந்து தேவை இப்ப அட்டிக்க அவாண்டிக்க. கடைசியில கொஞ்ச நேரத்துல என்னடான்னு பார்த்தா, 2 பேரும் டாக்ஸி டிரைவர் வந்த பார்ட்டி எனக்கு உனக்குங்கிறது சண்டை. நான் அப்பதான் நினைச்சேன், ஏர்போர்ட்லயே உட்கார்ந்து நினைச்சேன், யாருந்தா எங்க ரசூலுல்லாஹ் இந்த ஆளுநர் கொடுத்து இதுக்கு என்ன பாடுபடுத்தி பாயிலும் தெரியலையே, அந்த அளவுக்கு உள்ள ஆளுதான். இப்ப இந்த ஹதீஸ் சேர்ந்து பாருங்க, ஒரு மனிதர் பெருமானாரிடத்திலே ஒரு நாள் வந்தார், வந்து பொதுவாக ஒரு பெரியவங்களிடம் போகிறோம், ஒரு ஆதரத்திட்ட போகிறோம், அல்லது ஒரு பக்குவப்பட்ட ஒரு மனிதர்கிட்ட போகிறோம், வாழ்க்கையிலே இவர் பக்குவமானவர்னு தெரியுது பார்த்தா நாம் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், இன்னைக்குள்ள காலத்தில் என்னுடைய அனுபவத்தை தாண்டணும்னா இவரை வச்சு என் பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல் செய்தி, இன்னைக்கு ஒரு ஆள் தரப்பாகமான வெட்டிங்கில் தஸ்மியோட வந்தாருங்க, அதுக்கு நம்ம கடைக்கு கொஞ்சம் வந்து ஒட்டுவார், இந்த ஆளை வச்சு என் பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணலாம், முதல் விஷயம் அதுதான். இல்லை என் குடும்பத்தை எப்படி ரெடி பண்ணலாம், இவனை வச்சு என் பிள்ளை சுவா செஞ்சு எப்படியாவது என் பெயரை நல்லாக்கிறது, தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் அது வந்து அதுவும் கூட துணியவே அடிப்படையில் இல்லை, அவனுடைய எண்ணமே வந்து உலக சார்ந்த அந்த வந்து மெட்டீரியலிஸ்டிக் சிந்தனை தான். இவனை கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நானும் இவர மாதிரி ஒரு பாதையில் போகணுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த பர்சன்டேஜ் பார்த்தோம், இதையும் அதையும் ஒன்றா பார்த்தா கூப்பிட்டுக்கிட்ட ஒரு 20 அது ஒரு 80 இருக்குன்னு வைங்களேன், துணியா 80 இருக்கு அது ஒரு 20 இப்ப அங்கிருந்து வர்ற பெருமானார் இடத்துல வந்து பேசிட்டு வர்றாரு. வந்தவொடனே சொல்றாரு ரசூலா பார்த்துட்டு இவனி அப்படிங்கிற அரபி வார்த்தைக்கு அட்வைஸ் நீ அப்படின்னு இவனி இப்படி கேட்டிருந்தா மரியாதையா பேசியிருக்காங்க. ரசூலா எல்லாருக்கும் தெரியும் கேள்விப்பட்டவங்க, அப்போ அது வந்து வந்து அவங்க கேட்டு ஏதாவது ஒரு பொருள் எடுத்துட்டு போகலாம்னு ஆசைப்படுறாரு. இதுவரையும் நல்ல சிந்தனை சொன்னா அவர் சொல்றாரு இவனி எனக்கு உபதேசம் பண்ணு. ஆனா அவர் சொல்லிட்டு சொல்றாரு நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், யாரு கேட்கணும்னு எப்பெல்லாம் பேசலாம் பாருங்க ரொம்ப சுருக்கமா இருக்கும். யார்கிட்ட பேசுறாரு அல்லாஹ் பெருமானாரை குறித்து மனிதர்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது இருக்காங்க. சுருக்கமான வார்த்தைகளில் அதிகமான கருத்தை கொண்டு பேச தெரிந்த ஒரு மனிதர் இருக்கிறார் தான் பெருமானார் தான். 1400 வருஷமாக பெருமானார் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நோட்டி போட்டு எடுத்து புக்கு புக்கா போட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு முடியல போயிட்டே இருக்கு ரிசர்ச். அப்ப அந்த பெருமானார்கிட்ட வந்து அவர் சொல்றாரு யார சொல்லலாம் இது நீ எனக்கு நீங்க கொஞ்சம் அட்வைஸ் பண்ணலாம். ஆனா அது அந்த அட்வைஸ் ரொம்ப பெருமாறு ரொம்ப சுருக்கமா இருக்கும் சும்மா நறுக்குறோம். ஆனா வந்து அதே உபதேசம் பண்ணும். இன்னைக்கு நம்ம நம்மள்ட்ட வந்து ஒரு ஆள் சொன்னானா என்ன செய்வோம் திரும்பினா சொல்லி எழுதி நிற்கிறோம் ஓடுறேன் வரதே கேட்கறதுக்கு அது நமக்கே அவன் அட்வைஸ் பண்ணான் இப்படித்தான் நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா எப்படி இருக்கும். ஆனாலும் அங்கேயும் பெருமானார் பேசினாரு, அந்த மனிதர்த்தையும் பெருமானாருக்கு பேசினாரு. ஒரு அருமையான மூணு செய்தியை நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இது நீ யாரும் சொல்லலாம் எனக்கு உபதேசம் பண்ணு. ஆனா சின்னதா பண்ணுங்கன்னு உடனே முதல் செய்தியை பெருமானார் சொன்னார். இன்னைக்கு இல்ல கியாமத்து நாள் வரை வருகிற எல்லா மனிதர்களுக்கும் அது பொருந்தமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா அஞ்சு பேரை தொழுகை கடமை எல்லாருக்கும் கடமை. அந்த தொழுகையில நீங்க போய் நிற்கும் போது அவர் சொல்றாங்க அந்த தொழுகையில நீ நிற்கும் போது உன் மனோநிலை இப்படி மட்டும் இருந்தா போதும். எப்படி அப்படின்னு கேட்டா இந்த தொழுகு முடிச்சு சலாம் கொடுத்தோம்னா நான் மௌத்தா போயிருக்கேன். ஒருத்தர் ஐசியூ வாட்டில் இருக்காரு எப்போ மூத்து வரும்னு தெரியாது அசருக்கு மாக்ஸ் இல்லையாச்சு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு ஒது செஞ்சுருக்கு நான் தொழணும் அப்படின்னு ஒது செஞ்சுலாம் அவரால் நிற்க முடியுது உட்கார முடியுது என்று யோசிச்சு தொழுறாரு. இப்போ அவர் அசர் தொழுகை எப்படி தொழுவார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா அது மதுரை குறைஞ்சி இருப்பாரான்னு தெரியாது, டாக்டரே சொல்கிறான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடும். அப்போ அவன் தொழுகை எப்படி இருக்கும் எதையாவது யோசிச்சு பண்ணான் இங்கே கொண்டாடி உள்ள சொத்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது நாட்டை போக போகிறேன் அவன் எப்படி தொழுவான் ஒரு அமைதியாக வர்ற மூத்து தொழுகையிலனாலும் வருஷம் வருமா இல்லையா சித்தா எப்படியோ மூத்தாக போகிறேன் அந்த மூத்து இப்போ தொழுகையிலே வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் சொன்னாங்க இந்த மாதிரி எல்லா தொழுகையும் இருக்கு, இந்த மாதிரி எல்லா தொழுகையும் இருக்கு. உள்ள வரும்போதே எல்லாத்தையும் கலட்டி வெளியே வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போய் சேர போறாங்க இந்த தொழுகை முடிச்சோன்னு இருப்பமா இல்லையா தெரியாது அதனால யாருந்தா என் தொழுகை இந்த கடைசி பத்துன்னு நினைச்சு தொழுது ஒவ்வொரு தொழுகையும் தொழும். இதுதான் ரூஹுள்ள தொழுகை, இதுதான் ரூஹுள்ள தொழுகை சொல்லிட்டு பெருமானார் அடுத்து சொன்னாங்க. இதை பசங்க சதாக்கும் பார்த்தா சொல்லிட்டு அடுத்து இத தக்கல்லமபி கலி கலாமி லா தக்கல்லமபி கலாமி தவுததிஹு மின்ஹுத். நீங்க ஒரு வார்த்தை பேசாதீங்க, என்ன வார்த்தைன்னா அந்த வார்த்தையை பேசிட்டு நாளைக்கு அவங்க போய் சாரி கேட்பீங்களே அப்படிப்பட்ட வார்த்தையை பேசிருக்காங்க. நம்ம எல்லாம் செய்யறது போறாங்க முதல்ல எல்லாத்தையும் கொட்டிடுவார் நாடா வந்துடா போயிடான்னு பேசிப்பாரு. அப்புறம் நாளைக்கு காலையில் போயிட்டேன்னு அனுப்பிச்சிங்க அந்த கோபத்துல ஏதோ பேசிட்டேன் அப்படி பேசாதாங்கிறார் அப்படி பேசாதே. மூணாவது கடைசியா சொன்னாங்க ஒரு செய்தி அதாவது உலகத்தில் எல்லாரும் ஒவ்வொரு லெவலில் பார்த்தோம். இன்னைக்கு வந்து ஏழை நிலையில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன் ஒரு சைக்கிள் வச்சுருக்கவனை பார்த்து பொறாமப்படுறான் நடக்கிறது ஒரு சைக்கிள் அவன்லாம் சைக்கிள் வச்சுருக்கான் நம்மளாம் இல்லையா ஒரு சைக்கிள் வச்சுருக்கவன் ஒரு பைக் வச்சுருக்கவனை பார்த்து இயற்கையிலே ஒரு மாய் ஒரு பொறாம ஒன்றுக்கு ரெண்டு பைக் வச்சுருக்காங்க அங்கே நமக்கு பைக் தர மாட்டேங்கிறானே நம்ம இப்படி சைக்கிளே தானே போகிறோம். ஆ ஒன்றுக்கு ரெண்டு பைக் வந்துருச்சு பக்கத்து வீட்டில் கார் நிற்கிது காரை பார்த்து ஒரு பொறாமை நமக்கு ஒரு கார் தான் இங்கே இருந்து அப்படி ஏசியை போட்டு ஜம்முன்னு போகிறாங்க. இது வந்து எல்லாத்துக்கும் உள்ளது அதை சொல்லிட்டு பெருமானார் சொல்றாங்க வஜ்மா இல்லையே இஸ் பீமாஃபி ஐதின்னார். அப்படி மேலே அவன்ட்டு அது இருக்க இது இருக்கேன்னு வச்சு நீ ஒன்றும் கவலைப்படாத அல்லாஹ் எனக்கு தந்துருக்குது இதுதான் எனக்கு சேஃப்டி அல்லாஹ் எனக்கு தந்துருக்குது இதுதான் எனக்கு சேஃப்டிக்கு நிம்மதியும். இதை எப்போ விளைஞ்சினான்னு இன்னைக்கு அதை ரிசர்ச் பண்ணி அதை சயின்டிஃபிக்காக அவங்க சொல்லுது பாருங்க அப்போ ஒரு மனசு அப்பையும் கூட புரியுமா என்னன்னு தெரியல. நப்சுங்கிறது அது அடங்காத ஒரு பிடாரி. நப்சுங்கிறது ஒரு அடங்கா பிடாரி. எது என்ன சொன்னாலும் புரிய வைக்க முடியாது. அதான் அல்லாவா பார்த்து ஏதாவது ஒன்று கிண்ணு செஞ்சு ஒரு ஓதை விட்டு அதை முடிஞ்சாதான். ஏன் அப்படின்னு கேட்டா நீ என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா, ஒருத்தன் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி போய் இங்க இருந்து லாட்ரி சீட்டு வாங்குறான். ஒண்ணு லாட்ரி சீட்டு அதிகம் வாங்க சொன்னாங்க யாரும் நினைக்கிறாங்க, அது அறாம அறாம் தான். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 1 கோடி ரூபாய் காசு முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ரிசர்ச் பண்றான், ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு மாசத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். அவனுடைய குடும்பம் அப்படின்னு போயிட்டே இருக்கு. இவன் போய் திடீர்னு ஒரு லாட்ரி சேட்டை வாங்கி 1 கோடி ரூபாய் விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா, மினிமம் 6 மந்த், மினிமம் 6 மந்த், மேக்சிமம் 1 இயர், திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துருவான் 20,000 ரூபாய்க்கு. புரியல நான் சொல்றது, அந்த 1 கோடியை வச்சு எப்படி மேனேஜ் பண்றதுன்னு அவருக்கு தெரியாது. ஏதாவது குண்டக்கு மட்டக்கு செஞ்சு அந்த காசை காலி பண்ணிட்டு திரும்ப அந்த பழைய 20,000 ரூபாய் இருக்கு பாருங்க. அது வந்து அதுதான் அவரால் முடியுது. என்ன இது ஃபிக்ஸ்டு உள்ள இது வெளியே இவன் நம்ம எல்லாம் காசு பண்ணிட்டு இவ்வளோ காசு செய்ய முடியாது. ஏன்னா அண்ணா அப்படி வந்து உள்ள ஃபிக்ஸேஷன் வைக்கல. அதான் இடையில நான் சொன்னேன், ஃபோர்டுங்கிறது தான் முதல் முதல்ல அமெரிக்காவில் வந்து ஒரு கார் கம்பெனி. அந்த ஃபோர்டு கம்பெனியினுடைய அந்த ஓனர் அவன் காரில் எங்கே திரும்பினாலும் முதல்ல அமெரிக்காவில் ஓடுறதே இந்த காரை வரும். எங்க திரும்பினாலும் அந்த வண்டி தான் ஓடும். உடனே அவனை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. இன்னைக்கு எப்படி வந்து மைக்ரோசாஃப்ட் இருக்காரோ ஃபர்ஸ்ட்ல பில் கேட்ஸ், அதே மாதிரி அந்த காலத்தில் உலக கோடி சொன்னாங்க. ஒரு ரிசர்ச் பண்ணுறான் மனோதத்துவ ஆய்வாளர்கள் அவன் முடிச்சுட்டான். அவன் அவனை பற்றி உண்டான ஒரு சைக்கார்டிக் ரிசல்ட் எடுக்கிறான். இது இப்போ எல்லா பத்திரிகையிலையும் வந்தது கூப்பிட்டு ரிசர்ச் அது ரிசர்ச் ஆசிக்கணும். அதில் எழுதுறான், இந்த ஃபோர்டு கம்பெனி ஓனரை திடீர்னு பிடிச்சிட்டு போய் அந்த கம்பெனி எல்லாம் நம்ம கவலை பண்ணிக்கிட்டு நம்ம எடுத்துக்கிட்டு இவனை கொண்டு போய் ஒரு நாட்டு விட்டுட்டு ஒரு 1 வருஷம் இல்லை ஒரு 2 வருஷம் கழிச்சு இவனை திரும்ப கூட்டிகிட்டு வந்தால் 80,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் போடுறான். அது கடைசியில் நெட் ரிசல்ட் என்ன வருதுன்னா, இப்போ என்ன பணம் இருக்கோ இதை விட 2 பங்கு கூட வந்துருப்பான். அது எப்படி காட்டில் கொண்டு போயிருக்காங்க? அதுதான் சிந்தனைங்கிறது, அதுதான் இறைவனால் கொடுக்கப்பட்டது. யாரும் என்ன செய்ய முடியாது? அந்தந்த சூழ்நிலையில் அந்தந்த நிலையில் இவளுக்கு இவ்வளவு பொருளாதாரம் தான் நல்லா நிர்ணயிச்சிட்டான் அப்படின்னு சொன்னா, அதை வச்சு மட்டும்தான் நம்மளால செயல்படுத்த முடியும். சிலருக்கு எப்போ பார்த்தாலும் பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டே இருப்பான். அவன் நிலைமை அதுதான். எப்படி நல்லா இருக்குதுண்டா, 1 லட்சம் ரூபாய் கையில் கொடுத்து பாருங்களேன், மறுநாளே காலி பண்ணிப்பான். வைக்க தெரியாது. அதை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு அறிவு வேணும். அதை யார் தரணும்னா அல்லாஹ் மட்டும் தான் தரணும். அப்ப அப்பவே லெவலுக்கு அல்லாஹ் மட்டும் பார்த்து பார்த்து தான் பொருளாதாரத்தையும் கொடுத்து அறிவையும் கொடுத்துருக்கான். இப்ப இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும், நான் எந்த இடத்துல நிக்கிறேனோ இட் இஸ் சேஃப் ஃபார் மீ. இதுக்கு என்ன சேஃபான சேஃப், இது குறித்து நான் அறிவுறா எனக்கு இந்த லெவலில் வச்சிருக்கேன். ஒண்ணுமே இல்லை, பக்கத்து வீட்டுக்கான சைக்கிள் வச்சிருக்கேன். இப்ப அவர் சொன்ன எல்லாம் என்ன நடக்கினாலும் வச்சிருக்கேன். என்ன நொண்டியாக்கி இருக்கா நான் எங்க போகணும்? சைக்கிள் வச்சிருக்கேன், அல்லது இல்லை யாரும் நான் கால் வந்து பண்ண போறேன், நான் 10 நிமிஷத்துல வண்டி எடுத்துருக்கேன். அமலவா இல்லை யார் தான் எனக்கு இதனால தந்த அல்லது இல்லை. ஐ வெரி ஹாப்பி, உன்னுடைய நேமத்துக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இந்த துவாவை என்ன எழுதி கொடுக்கல போன வாரத்துலேருந்து கேட்டுட்டே இருக்கும், அந்த பிள்ளைங்கலாம் கேட்டாங்க, அதற்கு அதை டைப் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு மனிதன் எப்படி முழுமையாக நன்றி செலுத்தியவனாக அப்படின்னு ஒரு அங்கே ஸ்கூல்ல தப்பி போன போது ஒரு செய்தியை சொன்னேன். 2 வார்த்தைகள் ஒரு வரியை ஒருத்தர் சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னா, எல்லா மாலையிலேருந்து சாயங்காலமாக ஒருத்தனுக்கு எவ்வளவு நேமம் செஞ்சிருந்தாலும் அதுக்கு நன்றி செலுத்திவனால் ஆகும். அதே மாதிரி காலையில திரும்ப சாயங்காலமாக அதை சொல்லிட்டான்னா பகல் முழுக்க என்ன கிடைச்சாலும் காலையில சொல்லிட்டா நைட்டு முழுக்க கிடைச்ச நேமத்துக்கு. பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், அந்த ஒரே ஒரு துவா, ஒரு 2 வரி, அதை மறக்காம சொன்னேன். சில பேர் எழுதி கேட்டாங்க, அதை நம்மளால எழுதி தர முடியல. சிஷார அடுத்த வாரம் எழுதிட்டு வந்து அதை ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருவோம், அது கொடுத்துட்டு அது கேட்கலாம். இப்ப இந்த இடத்துல நல்லா என்ன சொல்றான், சொல்லா அவருடைய பொருளாதார தொழுகையிலே வந்து. அப்ப 2வது விஷயம் என்னன்னா, தொழுகையிலே ஒரு மனுஷன் உள்ரங்கமான அமைதி ஒருத்தனுக்கு தேவை. அந்த உள்ரங்கமான விஷயம் எங்கே கவனிக்கப்படவில்லையோ அவனுடைய தொழுகை அங்கீகரிக்கப்படாத தொழுகை. இதுதான் நம்முடைய மார்க்கம் சொல்லித்தரப்படும். நம்முடைய அதாவது முஃபக்கி என்று சொல்லுகிற ஜூரிஸ்புரூடன்ஸ், இங்கிலீஷில் சொன்னால் ஈஸியாக நினைக்கும், ஜூரிஸ்புரூடன்ஸ் என்று சொல்லப்படுகிற மதுகவாதி, மதுகவை சார்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நம்முடைய இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபிஈ, இமாம் மாலிக், இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்து, ஒரு மனுஷன் தொழுகையில் தக்பீர் கட்டினதுலேருந்து சலாம் கொடுக்குற வரை தன்னுடைய கவனத்தை எந்த பகுதியிலும் அவன் கொண்டு போகக்கூடாது. நேர அல்லாஹ்வுக்கு முன்னால் இருக்கிறேன், அல்லாஹ் என்னை பார்க்கிறார், நான் எனக்கும் அவனுக்கும் உள்ள செய்தி தான் அப்படின்னு ஒருத்தன் தொழுதான் அப்படின்னு சொன்னால், அந்த தொழுகையை மட்டும்தான் அல்லாஹ் அங்கீகரிப்பான், மற்ற தொழுகையை தூக்கி எறிஞ்சுவான். இதை யார் முடிவு பண்ணுறது அப்படின்னா, அவரவர் முடிவு பண்ணிக்கணும். டீ கொடுத்தாச்சா, நான் குடிச்சிருக்கேன், அந்த டீ எடுத்துக்கோ. எல்லாரும் கவனமும் டீல தான் இருக்கு. இன்னும் யாருக்கு கொடுக்கணும்னா கொடுத்துருங்க, நமக்கு அது வேற பிரச்சனை. யார் கவனம் மாறிச்சுனாலும் என் கவனம் மாறி, நீங்கள்லாம் டீ கீன்னா என் எண்ணமும் டீ கீன்னு வருது. ரொம்ப நேரம் அது என்ன டீன்னு வருதுன்னு பாருங்க. இது இந்த குரானுடைய வசனங்கள்லாம் இப்படி படித்தாதான் வந்து என்னன்னா ஒரு ஒரு அமைதியாக நம்மளால் வந்து என்னன்னா அதை முழுமையாக நம்ம அதாவது அந்த ஆயத்துக்குள்ளே போன உடனேயே நம்மளே அப்படியே அந்த ஆயத்துல அப்படியே ஐக்கியம் ஆயிட்டோங்கிற மாதிரி ஒரு உணர்வு. சும்மா இங்கேருந்து நான் வர்றேன் இந்த கதை இதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கதை சொன்னார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனால் உங்களுக்கு ஒன்று விளங்காது எனக்கு ஒன்று விளங்காது ஏதோ பேருக்கு தப்சீர் நடக்குது அப்படின்னு கேட்டால் வெளியே சொல்லிக்கலாம். இது இப்படி இருக்க அடுத்த வாரம் வரை இந்த உணர்வு அப்படி நிற்கும். இது உங்களுக்கு இதுதான் என்னமோ தெரியல, ஆனால் நான் நெக்ஸ்ட் மண்டே சண்டே வரையும் இதே ஃபீலிங்கில் கொஞ்சம் கூட இல்லாமல் அப்படியே அந்த ஏன்னா இது குரான் செய்கிற மாபெரிய புரட்சி. பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த வேதத்தை கொடுத்து ஓதுங்கன்னா சும்மா ரசூலுல்லாஹ் இந்த ஆளுகளை உட்கார வச்சு அப்படியே அப்படி பொட்டம் பொட்டம் அப்படி பாம்பு அப்படி புடங்கொட்டி எடுக்கப்பட்ட வயிறுகளை போன்று ஆகிவிட்டாங்க. வெறும் வார்த்தைகளை கேட்டேன் அவ்வளவு பெரிய ஆற்றல் என்ன அந்த அவன் சும்மா சொல்லுவானா என் வார்த்தை இதிலே ஒளி இருக்கிறது கேட்கிற கேட்க அது என்னமோ ஒரு விதமான இன்பம். இப்ப பாருங்க ஒரு அரை கிலோ ஜிலேபியை சாப்பிட்டு என்ன இன்பம் அதே அந்த ஃபீலிங் இருக்கு இல்லையா ஏதோ ஒரு விதமான அந்த ஈர்ப்பு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஏன்னா நான் அந்த வந்து எல்லாரும் தானா வெளியே சூழ்நிலை கருப்பு ஓதுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமே அப்படி இவர்கள் இவர்கள் தான் திருதோஸ் என்கிற அந்த சுவனத்திற்கு உரித்தானவர்கள் என்று அல்லாஹ்வுத்தாலா சொல்லுகிறார். இதில் அல்லாஹ்வுத்தாலா 30 விதமான சோதனைகளை சொன்னான். அதில் முதல் 10 விதமான சோதனைகளை படித்தாச்சு, ரெண்டாவது 10 விதமான சோதனைகளை இப்போ நம்ம படிச்சுக்கோம், மூணாவது 10 விதமான சோதனைகள் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஆயத்தில் நல்லா சொல்கிறான். அஹ்சாபினுடைய சூரத்துல் அஹ்சாப் என்று சொல்லுகிறார்கள் சூராவினுடைய வசனங்கள் அஹ்சாபினுடைய சூறாக 35வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இப்போ நமக்கு இந்த இந்த 20 விதமான சோதனைகளும் எல்லா மனிதர்களுக்கும் உண்டு, அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் சோதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத இல்லை, இந்த சோதனையை எல்லா மூமின்களும் கடந்தாக வேண்டும். அதனால தான் பெருமானார் சொன்னார்கள் கொஸ்டின் பேப்பர் அவுட், கொஸ்டின் பேப்பர் அவுட். இந்த கொஸ்டின் பேப்பரை எவர் எடுத்துக்கிட்டு தன்னை அதுக்கு தோர்வா ஆக்கிக்கிறாரோ அவர் என்ன செஞ்சிருவார்னா கண்டிப்பா எக்ஸாம்ல ஜெயிச்சிடலாம். தெரிந்த கேள்விகளுக்கு விடை எழுதுவது ரொம்ப ஜாலியான ஒரு செய்தி. இப்ப 30வது கடைசி 3வது பகுதி கொஸ்டின் பேப்பர் என்ன அப்படின்னு சொன்னா இதுல அல்லாஹ்வுத்தால ஜாமே மானியம் சொல்றாங்க. இப்ப மேல உள்ள வசனங்கள் இல்லைன்னா அவர் தொழுகணும் ஜக்காத் கொடுக்கணும் இப்படி பேசிட்டு வந்தால அதை வந்து அட்ரஸ் மட்டும் பண்ணலாம். இவர்களை இந்த கொட்டேஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, முழுமையான ஒரு செய்தியை சொல்லிட்டு கடைசியாக அப்ஸ்ட்ராக்டுன்னு சொல்லுவான். ஆரம்பத்தில் எழுதும்போது ஒரு தீசிஸு அல்லது ஒரு கட்டுரை எழுதணும் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் எழுதிட்டு அப்ஸ்ட்ராக்ட் அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அது கான்சன்ட்ரேட்டட் அப்படின்னு சொல்கிறான் இல்லை, சுருக்கி சொல்லப்பட்ட செய்தி அல்ல. அதில் சொல்கிறான் ஒவ்வொரு மூமினுக்குமே சோதனை உண்டு. அது என்ன சோதனை? இன்னல் முஸ்லிமீன ஒல் முஸ்லிமாதி, இவர் முஸ்லீமாக இருக்காரா அதற்கு என்ன தகுதிகள் உண்டு அதவரிடத்தில் இருக்கிறதா அப்படின்னு சோதனை உண்டு. முஸ்லிமா அப்படின்னு சொன்னா பெண்களுக்கு உம்மு சலமா அவங்களுக்கு அவங்க வந்து பெருமானார் இடத்துல கேட்கிறாங்க. யார சொல்ல எப்ப பார்த்தாலும் எல்லாம் ஆண்களுக்கு மட்டுமே பேசிட்டு பெண்களை கொடுத்தனே அவங்களுக்கு கவலை இல்லையா, நாங்களும் ஒரு படைப்பு நந்தனே நாங்களும் இங்க தானே இருக்கோம் எங்களை கொஞ்சம் கருத்து பார்க்கக்கூடாத காட்டக்கூடாதான்னு பேசுறாங்க. அப்ப எல்லாம் என்ன செய்யறாங்க இந்த வசனத்தை இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உம்மு சலமா சொல்லப்பட்ட எல்லா செய்திகளுக்குமே பெண்கள் இயற்கையிலே தாபியமாக இருந்தார். கணவன் எந்த வழியிலே போகிறானோ மனைவியும் அப்படியே, அதுல வித்தியாசம் கிடையாது. இரண்டாவது குறிப்பா புகாரில ஒரு பாபு ஒரு தனி ஒரு சாப்டர் எழுதுவாரு பெண்களுக்கென்று குறிப்பிட்ட நாளை ஒதுக்கி அங்கே கிளாஸ் நடத்தினாங்க பெருமானார் அப்படின்னு வரும். அதில் ஆண்களே கிடையாது, வெறும் பெண்களுக்கு மட்டும் உண்டான நாள். ஏன் அப்படி நடத்துனாங்க பெருமானார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பயாலஜிக்கலாக அவங்களுடைய மூளை ஸ்ட்ரக்சர் இருக்கிறதே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேறுபாடு உண்டு. பயாலஜி மூளை, அதாவது மூளையினுடைய மனிதனுடைய மூளை பயாலஜி இருக்குல்ல, அதுல இயற்கையிலே ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ஆண் குழந்தைகள் பொதுவாக இருக்கிறார்களே, அவர்களுடைய சிந்தனை குழந்தையாக இருக்கும் போது எப்படி இருக்குன்னா, இவன் காரை வச்சு விளையாடும், அதுவும் பொம்மை வச்சு விளையாடும், அவ்வளவுதான். கார் வாங்கி கொடுத்து பாருங்க விளையாடாது, இது நம்மள அமைக்கிறது இல்லை, அதுவா அமைகிறது. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, இயற்கையிலே பொம்பளை பிள்ளைங்களுக்கு இந்த லாங்குவேஜ் கணக்கு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வரும். லாங்குவேஜ் படிக்க வைக்கணும்னா பொம்பளை பிள்ளைங்களை சீக்கிரம் படிக்க வச்சிடலாம், ஏன்னா அந்த பிரெயின் அமைப்பு அப்படி. வீட்டில் வந்து சும்மா இருக்கும்போது கூட அதுவே ஆனா போட்டு பார்க்கணும். எந்த பையனாவது இதுவரையும் நீங்க பார்த்த உங்க பையனோ இல்லை அடுத்த வீட்டு பையனோ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து தானா உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதி பார்த்துருக்கீங்கள, ஒன்று உதைக்கணும், ஏ தானா உட்காரணா சும்மா வேற வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்பில் தான் எழுதுவான். எப்படா இது நோட்டத்து, ஆனால் பொம்பளை பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தானே அதுவே நோட்டம் திறந்து வச்சுக்கோங்க, எல்லாரும் இந்த ஆனா இப்படி போடுறதா அல்லது அப்படி போடுறதா அல்லது இப்படி வளைக்கலாமா அப்படி வளைக்க, இது ஏன் அப்படின்னு கேட்டால், இது அதான் செய்யறது இல்லை அவங்களுடைய பிரெயின் ஸ்ட்ரக்சர் அப்படி, அது அப்படித்தான் இருக்கும். ஆனால் ஆணுக்கெல்லாம் இருந்தாலும் வேறு விதமான அந்த சிந்தனைகள் இருக்கிறாங்க, வெளியே போகணும் வந்து பணம் தேடணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்னென்ன அமைப்புகள் தேவையோ, மனிதர்களை படிக்கிற சிந்தனை, வெளியே போகிறது, ஸ்பேசியஸாக எல்லா இடத்துலையும் இருக்கிறது. ஒரு ஆணுக்கு ஒரு ரூமில் போட்டெலாம் வச்சா இருக்க மாட்டான், சின்ன பிள்ளைகளையும் பார்த்து பெரியாரு பார்த்து நம்மளால் இந்த ரூமில் கதை சாத்து பேசாமிக்கிறேன், ஒரு அரை நாள் இருந்து பார்த்து பைத்தியம் முடிச்சிடும். ஆனால் அந்த அம்மாவுக்கு மாதமானாலும் ஒரு மாதம் கூட வெளியே வராமல் அடிப்படை வெளிப்படையாக ஈமான், அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த நிகழ்வு. ரெண்டாவது மூமின் அப்படின்னு சொன்னா, மனோ ரீதியாக அவன் அல்லாஹ்வை எப்படி அங்கீகரித்திருக்கிறான், அவனுடைய மனம் என்ன சொல்லுகிறது, அல்லாஹ்வை குறித்தான அவனுடைய அச்சம் எப்படி இருக்கிறது, இப்படி வெளிரங்கையான பார்க்கப்படுகிற அந்த செய்தி. ஏன் அப்படின்னு கேட்டா, குரான் ஆரம்பிக்கும் போதே ஒரு வசனம் சொல்லுவான், நான் அடிக்கடி இது எங்க போனாலும் சொல்லக்கூடிய செய்தி, இந்த குரான் யாருக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் முதல்ல பேசுவான். முதல்ல இந்த குரான் என்னன்னு எல்லாம் பேசுவான், வாட் இஸ் திஸ், இது வந்து யாருக்கு கேட் பண்ணும், முதல்ல அல்லாஹ் சொல்லிட்டான், சொல்லிட்டு தான் அடுத்து இந்த குர்ஆன்னால என்னன்னு பேச ஆரம்பிக்கிறான். இந்த முதல் வசனமே முக்கியமான வசனம், அலிஃப் லாம் மீம், அல்லாஹ் சொல்றான் அலிஃப் லாம் மீம், அது சில வார்த்தைகள் சில எழுத்துக்கள், தாலிகல் கிதாப், தாலிகல் கிதாப், திஸ் இஸ் எ புக், அல்லாஹ் சொல்றான் திஸ் இஸ் எ புக், லா ரைப ஃபீ, தேர் இஸ் நோ டவுட், இந்த புக்கில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, எவனும் கேட்க முடியாது, எவன் மட்டும் அப்படி ஒரு சந்தேகமும் வராது. அல்லாஹ் சொல்றான் உலகத்துல அட்டை டு அட்டை யாரையும் சொல்ல முடியாது, அல்லாஹ் சொல்றான் நான் சொல்றேன், இது என் புறத்திலிருந்து வந்ததுனால இதுல டவுட்டே கிடையாது, இதை கொஞ்சம் மாத்திக்கலாமே, இந்த புள்ளிய கீழே வச்சுக்கலாமே, இல்ல இங்க ஒரு முக்குத்தா போட்டுக்கலாம், எவ்வளவு சொல்ல முடியாது, எவ்வளவு கேமத்து நான் வரை அப்படி ஒருத்தர் சொன்னா அப்படின்னு சொன்னா அவன் மண்டையை மாத்தணும்னு, அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், அவன் மண்டையை மாத்தணும், தூதனையில் முத்தகி, இது முத்தகிங்களுக்கு பயன்பரும் அப்படின்னு சொல்றான். முத்தகின்னா யாரு, அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸலாத வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்கள் மறுமையை கொண்டு மறைவானவர்கள் என்று நம்புவார்கள். இதுல முதல் செய்தியே பிலீஃப், அல்லாஹ் இதுக்கு உள்ள வரும்போதே என்ன சொல்றான் அப்படின்னா, நம்மளுடைய கண்ணுக்கு நம்முடைய உறுப்புகளுக்கு நம்முடைய உணர்வுகளுக்கு தெரியாத நிறைய வேலைகள் நமக்கு வெளியே நடக்குது, அதை ஒருத்தன் இருந்து நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்பணும். இந்த பிலீஃப் இருந்தா மட்டும்தான், இந்த நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் அவருக்கு இன்னாதல் குர்ஆன் எழுதி அவருக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும். இல்ல அப்படின்னு சொன்னா யுதில்லு பிஹி மன் யஷா வ யஹ்தி பிஹி மன் யஷா, பல பேருக்கு இந்த குர்ஆன் வழி கெடுக்கும் அப்படிங்கிறாங்களா, ஏன் கெடுக்கும், அந்த நம்பிக்கை கிடையாது. அப்ப ஏன்னு கேட்டா, இதை நான் நீங்க சொல்லும் போது ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தில் சொன்னேன், ஒரு மனுஷனுக்கு அறிவும் பிலீஃபும் ஒரு
السلام இன்னமல் அமாலு பின்னியார் இன்னமாலி குள்ளி மாணவர்
ومن كان في هجرة إلى الله ورسوله فكانت هجرته إلى الله ورسوله ومن كان في هجرته إلى دنيا يصيبها بامرأته يتزوجها فهجرته إلى ما هاجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم அகிலத்தாருக்கு ரப்பாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே பேசினார். சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் மடையிலே வந்த சத்திய சஹாபாக்கள் தோழர்கள் நல்லவர்கள் குறிப்பாக இங்கே குழுங்கி இருக்கிற நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் பேரரும் என்றென்று குறித்தார்கள். கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய உலமாக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாழ்க நண்பர்களே, அல்லாஹ்வுல் இஸ்ஸத் நம்மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக, அவருடைய அனுகிரகத்தின் வெளிப்பாடாக, அவனுடைய கொடையின் வெளிப்பாடாக, அல்லாஹ்வுடைய வார்த்தையை கேட்பதற்கு நம்முடைய மனதிலே ஒரு இடத்தை கொடுத்து அதற்குரிய நேரத்தையும் தந்து அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள அதன்படி வாழ்க்கையில் செயலேற்ற வேண்டும், இன்மை மருமையினுடைய முழுமையான வெற்றிகளை வென்றெடுக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இப்படி ஒரு தரத்தை நமக்கு அமைத்து தந்து நம்மை கேட்க வைத்தானே அந்த ரப்புக்கே சர்வ பொருள் முடித்தாவதாக. ரப்பே, நீயே எங்களை கேட்க வைத்தாய், எங்களை புரிய வைத்தாய், அதன்படி அமல் செய்வதற்குரிய ஆர்வத்தையும் அதற்குரிய ஆற்றலையும் நீயே எங்களுக்கு தந்தார். ஆகவே இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டும் ஆயிரம் ஆயிரம் நந்திகளை உடைய தர்பார்களை அழித்து கொடுத்தவர்களாக ரப்பே எங்களை பொருந்தி கொள்வாயாக அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மஜ்லிஸை பொருந்தி கொள்வாயாக, கியாமத்து நாள் வரை இந்த மஜ்லிஸ் தொடர்ந்து நடைபெறுவதற்கு உதவி செய்வாயாக. எந்த குர்ஆனை கொண்டு உன்னை எதிர்த்தவர்களெல்லாம் நான் சிறந்தார் வலைவு செல்லும் அவருடைய காலடியில் உள்ள வைத்தாயோ அந்த குர்ஆனை உள்ள வைப்பாயாக. நாங்கள் வாழ்கிற இந்த காலத்தில் இந்த குர்ஆனை எப்படி விளங்க வேண்டும் என்ற அறிவையும் அதனுடைய வழிமுறையும் நீ எங்களுக்கு காட்டித் தருவாயா. அப்படி விளங்கியதன்படி செயல்படுகிற கூட்டமாக நீ எங்களை ஆக்கித் தருவாயா. சத்தியத்தை சத்தியமாக விளங்கி அதனுடைய வழியிலே நடைபெறுகிற நசீபை எங்களுக்கு தருவாயா. அசத்தியத்தை அசத்தியமாக விளங்கி அதை விட்டு பாதுகாப்பாக இருக்கிற நசீபை எங்களுக்கு தருவாயா. உலகத்திலும் மறுமையிலும் தோல்வியடைந்தவர்களுடைய கூட்டத்தை விட்டு எங்களையும் எங்களுடைய சகோதரர்களையும் உலகத்தில் ஆழ்கிற உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி அடைகிற கூட்டத்தில் எங்களையும் உலகத்திலே உள்ள அத்தனை முஸ்லீம்களையும் யாரானே ஆக்கிவாய். யாரெல்லாம் இந்த உலகத்திலே கடுமையான நோயினால் பிடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உன்னுடைய இந்த வேதத்தினுடைய வரக்கத்தை கூட்ட அவருடைய நோயை நீக்குவாயாக. யாரெல்லாம் குறிப்பாக கேன்சருடைய வியாதியாக யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு முழுமையான நிவாரணத்தை தருவாயாக. அந்த வழியில் இருந்து அவர்களை போக்குவாயாக. அவருடைய மனதிலே நிம்மதியை தருவாயாக. இன்னும் இதே போன்று தீர்க்கப்படாத நோய்களுக்கு ரப்பே இந்த மஜ்லிஸினுடைய வரக்கத்தால் உன்னுடைய வார்த்தையினுடைய வரக்கத்தை கொண்டு உன்னிடத்தில் கேட்கிறோம். யாரா அவர் எந்த மதத்தை எந்த இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவருடைய நோயினை அவருடைய சிரமத்தை குறைத்து தருவாயா. இந்த மஜ்லிஸிலே யாரெல்லாம் எந்த தேவையோடு இருக்கிறோமோ எங்களுடைய அலாதான ஆதரவுகளை எல்லாமே நிறைவேற்றி தருவாயா. இந்த குர்ஆனுடைய அந்த ஒளியை எங்களுடைய இதயத்திலே ஏற்றுவாயா. எந்த ஒளியை ஏற்ற வேண்டும் என்று பெருமானார் 63 காலங்கள் பாடுவித்தார்களோ அதை நான் புரிந்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு அமைத்து தருவாயாக. எங்களை பொருந்திக் கொள்வாயாக. கண்ணியத்துக்குரியவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வாரங்களாக இது சம்பந்தமான செய்திகள் போய்கொண்டே இருக்கிறது. அதனுடைய அடிப்படையிலே நபி இப்ராஹிம் அவர்கள் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தபாரக்வத்தஆலா திருக்குர்ஆனிலே நாம் அபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்தோம் என்று சொல்லுகிறார். அந்த ஆயத்தை தான் இப்போது படித்து நாம் விளங்கி கொண்டிருக்கிறோம். நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த ஆயத்தினுடைய அடிப்படையில் நம்முடைய முஃபஸ்ஸிர்கள் நமக்கு விளக்கம் தந்தவர்கள் 5 வகையான செய்திகள் இந்த ஆயத்து தன்னுள்ளே கொண்டிருக்கிறது என்ற கருத்தை பதிவு செய்கிறார். அதில் முதலாவதாக இந்த ஆயம் இந்த உலகம் இருக்கிற வரை உள்ள மக்களுக்கு முதலாவது சொல்லுகிற செய்தி எல்லா மனிதர்களும் உலகத்திலே சோதிக்கப்படுவார்கள். அப்படி சோதிக்கப்படுவதனுடைய நோக்கம் என்ன? வாட் இஸ் தி இன்டென்ஷன் ஆஃப் தி டெஸ்ட்? அவர்கள் சோதிக்கப்படுகிற இன்டென்ஷன் முதல்ல அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் அதை குறித்து விடப்படுகிறார். எந்த நோக்கத்திற்காக வேண்டி காரியங்கள் நடக்கிறது? ஒன்றாவது
ரெண்டாவது ஏரியா ஆஃப் த டெஸ்ட். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் எந்த வகையிலெல்லாம் சோதிக்கப்படுவான் என்பதை இந்த ஆயத்தின் மூலமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுட்டிக்காட்டி அல்லாஹ் உலக மனிதர்களை எப்படி சோதிப்போம் என்று சொல்லுகிறான். ரெண்டாவது வகை. மூணாவது, ஒரு டெஸ்ட் முடிஞ்ச பின்னாடி அந்த டெஸ்ட்டுக்குரிய ரிசல்ட், அந்த ரிசல்ட் எப்படி இருந்தது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி இருந்தது, உங்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் தான் தீர்மானிக்கப் போகிறீர்கள் என்பதையும் குர்ஆன் சொல்லுகிறது. மூன்றாவது, நான்காவதாக எப்போ ரிசல்ட் வந்துச்சோ அப்போ அதனுடைய கிஃப்ட், அவர் வந்து நிறைந்த மதிப்பெண் பெற்றிருந்தார் அல்லது தன்னுடைய தேர்வில் அவர் முழுமையடைந்திருந்தார், அவருக்கு கிடைக்கப் போகிற கூலி என்ன என்பதை குறித்தும் அல்லாஹ் இதிலே பேசுகிறார். ஐந்தாவதாக, அந்த கூலி அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரிசல்ட் இருக்கிறதே, இஸ் இட் ரோலிங் ஆர் ஸ்கேல், அது அவருடைய சொந்த பொருளா, சொந்த உடமையா, அல்லது அது மாறிக்கொண்டே இருக்குமா அப்படிங்கிறதை குறித்து அல்லாஹ் தஆலா ஐந்து விதமான செய்திகளை பேசுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வாரமாக எது சொல்றது அப்படின்னு சொன்னா ஒரு கடம் போகும் அப்படி அந்த ஆயத்து அப்படியே படிச்சது அப்படி நிற்கணும். இந்த ஆயத்தை ஒரே நாளில் வெறும் அரை மணி நேரத்தில் இதுக்கு தப்சீர் பண்ண முடியும், ஒரே நாளில் வெறும் ஹாஃப் அன் அவர் இதை குறித்து பேச முடியும். இவ்வளோ எலாபரேட்டா ஒரு 15 வாரத்துக்கு ஒரு ஆயத்துக்கு லப்பர் மாதிரி இருக்கிட்டே போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இது லப்பர் இல்லை, அந்த டேஸ்ட், எனக்கு எது புரிந்ததோ எல்லாம் என்னுடைய இதயத்தில் எதை போட்டானோ அந்த ஜிலேபி அந்த லட்டு நீங்களும் சாப்பிடணும். அது அப்படியே உங்களுடைய கையை பிடித்து அந்த ஆற்றுக்குள்ளே அந்த கடலுக்குள்ளே அப்படியே நீந்துகிற ஒரு நிலை இது. அதனால குர்ஆனுடைய வசனங்களை படிக்க 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 ஒரு நாள் முடிந்து போகிற காரியம் இல்லை. 1400 ஆண்டுகள் வால்யூம் வால்யூமாக எழுதி தள்ளி இருக்கிறார்கள். 1000 வால்யூமையும் ஒருத்தர் எழுதினார் தஃப்ஸீர் அல்லாஹ்வுடைய 1000 வால்யூம் எழுதினார். இப்படித்தான் வாழ்க்கை எழுதினார் தெரியல. இன்னொருத்தர் 80 வால்யூம், 60 வால்யூம், 100 வால்யூம், 120 வால்யூம் எழுதி குவிச்சிருக்காங்க. ஆனாலும் அறிவுகள் முடிந்து போவதில்லை. இன்றும் அல்லாஹ்வுடைய வேதத்திலே ஆராய்ச்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. மனித குலத்திற்கு மிகப்பெரும், ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான், லைட், இட் இஸ் லைட் டு யூ. உன்னுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் இருட்ட பகுதிகள் இருக்கிறதோ அதை நீங்கள் தேடி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதத்தை வேறு எந்த வகையிலும் தாட்சியை தரிச்சாலும் இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. உங்களுடைய வழிநாட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த நிலை, அதனுடைய ரோடு, அதனுடைய அமைப்பு என்ன தெரியணும்னா இதுதான் நமக்கு ஒளி அப்படிங்கிறத நாயன் சல்லா பழைய செல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் தர திருக்குறானிலே அது அட்ரஸ் கொடுக்கும் போதே இந்த லைட்னு சொல்கிறோம். இட் இஸ் லைட் யாரெல்லாம் இஸ்லாமியர்களாக அல்லாஹை நம்பி அல்லாஹருடைய தூதரை நம்பி இருக்கிறார்களோ எல்லாரும் அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய ஜென்ரேட்டர் லைட். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஃபோக்கஸ் எனிவே, எப்படி வேணாலும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் அதன் பின்னாலே போனீங்க அப்படின்னு சொன்னால் யூ கேன் சக்சஸ் இன் யுவர் லைஃப், நாட் இன் த வேர்ல்ட், நாட் இன் த ஆசரா, பட் இன் த வேர்ல்ட் ஆல்சோ. வெறும் வந்து மறுமையினுடைய வாழ்க்கைக்கு வெற்றி மட்டுமல்ல, இந்த உலகத்தில் எப்படி நல்ல ஜெயித்து வாழ்வது, நல்ல சுகபோகமாக வாழ்வது, இந்த வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதும் இந்த வேதம் தான் கற்று. ஆகவே இதன்படி வாழ்ந்தால் உலகமும் சுமை, சுமை உலகமும் நமக்கு சுகமே, மறுமையும் சுகமே. இதை தான் இந்த வசனங்கள் சொல்லிக்கிறது. இப்போ இதில் முதல்ல இன்டென்ஷன் ஆஃப் தி டெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எந்த நோக்கத்திற்காக வேண்டி அதுதான் நம் இவராயுமே சோதித்தான் அது பார்த்தாச்சு. இதே நோக்கம் தான் உலகத்திலே ஞானத்து நாள் வரை வருகிற எல்லா மனிதர்களையும் சோதிப்பதற்கு ஒரே நோக்கம் தான், எல்லாவுக்கும் ஒரே நோக்கம் தான். என்ன, நான் படைத்த படைப்பு கரெக்டாக பரிபூர்ணமாக வளர்ந்து இருக்கிறதா, அதனுடைய அந்த வளர்ச்சி, அதனுடைய வளர்ச்சி பாதையில் அது எப்படி போய்கொண்டிருக்கிறது, அடுத்தடுத்த லெவலுக்கு அதனுடைய ஸ்டேஜ் கொடுக்கலாம், அது மட்டும் நல்ல ஒரு நோக்கம். அதனால படைத்ததை படைப்பவன் டெஸ்ட் பண்ணுறதுங்கிறது அவனுடைய உரிமை, அவனுடைய கடமை, அதை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. ஆகவே ஒரு மூமினுக்கு சோதனை என்பது அது கஷ்டமல்ல, அது அவனுக்கு சந்தோஷமான செய்தி, அவர் விரும்பி ஏற்க வேண்டிய செய்தி. அல்லாஹ் என்னை என்னுடைய நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போக போகிறார். ஆகவே ஐ எம் ரெடி டு டூ எனிதிங் ஃபார் ஹிம், அவனுக்காக வேண்டி எந்த செயலையும் நான் செய்வதற்கு தயார். என்ன எனக்கு சோதனை, என்னுடைய வந்திருக்கக்கூடிய இந்த டெஸ்ட் என்னை இன்னும் பக்குவப்படுத்துவதற்கு ஒரு அற்புதமான செய்தி என்ற நோக்கத்தோடு எந்த பொருளை உலகத்தில் அணுகினாலும் அது நமக்கு நிம்மதியை தரும், நம்ம இன்னும் வளர்வடையாச்சு. அதுவையோ வந்துருச்சே அப்படின்னு சொன்னால் அது சாதனை இல்லை, அது தோல்வியிலே கொண்டு போய் முடிய வைக்கும், நம்ம இல்லாமலும் மாற்றிவிடும். ஆகவே அதில் எச்சரிக்கையாக ஒரு மூவியில் இருக்க வேண்டும். ரெண்டாவது, ஏரியா ஆஃப் த டெஸ்ட், கிட்டத்தட்ட 30 வகையான பகுதிகளை நம்முடைய முஃபஸ்ஸிர்கள் நமக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதிக்கிற போது ஒரு 30 வகையில் அல்லாஹ் தஆலா சோதிச்சான் அப்படின்னு சொன்னாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 வகையை முஃபஸ்ஸா பார்க்கணும். இப்போ வந்து இன்னொரு 10 வகையில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வகை சோதனைகளை பற்றி பார்க்கப்பட்டுள்ளது. அதில் அந்த மீதி உள்ள சோதனைகளை பார்த்துட்டு தொழுகையை பற்றி சக்காவை பற்றி எல்லா சொன்னால் அடுத்து ஒரு முக்கியமான செய்தி, உலகத்திலே வந்த எல்லா மனிதர்களும் கடக்க வேண்டிய ஒரு பகுதி அவங்களுடைய வந்து செக்ஷுவல் குரோத் அப்படி இருக்கக்கூடிய சம்பந்தமாக அல்லாண்ட ஆயத்திலே பேசினார். ஒரு மனிதன் தன்னுடைய பாலிய கால வாழ்க்கை அவனுடைய அந்த அடலேசன் ஏஜ் என்று சொல்லுகிற அந்த பருவத்தை அவன் கடக்க வேண்டிய செய்தி, அவனுடைய கருத்து எப்படி பார்த்தாக்கப்பட வேண்டும். போன வாரம் இது குறித்து நீண்ட செய்திகளை நாம் சொன்னோம், சீனா சம்பந்தமா, அதே மாதிரி ஒரு மனிதனுடைய ஹோமோசெக்சுவாலிட்டி தான் என்ன, அதே மாதிரி ஒரு மனிதனுடைய சுய இன்ப பழக்கங்கள், இதை குறித்தெல்லாம் குரானும் ஹதீஸும் எப்படி எல்லாம் பேசுகிறது, என்ன பேச வேண்டிய செய்தி, இதெல்லாம் மூட வேண்டிய செய்தி அல்ல. ஓப்பன், அல்லாஹ் சொன்ன ஓப்பன் டு ஆல், இந்த இடங்களை நீங்கள் கடக்காமல் வர முடியாது. உணர்ச்சிகள் என்பது மனிதனுடைய இதயத்தோடு அமைக்கப்படுகிற ஒரு செய்தி, அதனால எனக்கு உணர்ச்சியே வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது, அப்போ கடக்க வேண்டிய ஒரு செய்தி. அப்போ அதில் போன வாரம் சொல்லும்போது சொன்னோம், ஒரு அந்த வாலிப அந்த டீனேஜ் பிள்ளைங்களை எப்படி நீங்கள் ஹேண்டில் தான், அவரை எப்படி வந்து நாம் நம்முடைய வழிக்கு கொண்டு வருவது, அவனை சரியான வழியிலே விடுவது என்பதை குறித்தும் போன வாரம் சில செய்திகளை சொன்னோம். அதில் வந்து அந்த டீனேஜ் பிள்ளைங்களை திருக்கும்போது அடி என்பது அல்லது அவர்களுடைய மனதிலே ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற ஒரு சூழல் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். அதில் சொல்லும்போது வந்து இது மாதிரி அடிக்கிறது உதாரணத்துக்கு தொழுகை சம்பந்தமாக சொன்னோம், அதனால் யாரும் குழப்பிக்க வேண்டாம். 10 வயசுல தொழுவாட்டி அடிக்கணும், அது தனி, அந்த ட்ராக் அது தனி. அடி என்பதை குர்ஆன் சொல்லுகிறது, ஹதீஸ் சொல்லுகிறது. இந்த இடத்துல 13 வயசு பையன் தன்னுடைய ட்ராக்லேருந்து மாறும்போது அவனை அடிக்க சொல்லி இஸ்லாம் சொல்லுகிறது. அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மனைவிகளுடைய விஷயத்திலும் இஸ்லாம் அடிங்கன்னு சொல்லுது. அது 10 வயசு அடி இல்லை, 13 வயசு இல்லை. எப்போ மனைவியாக வருவார் ஒரு பெண், அந்த பருவகாலம் 18 வயசு 20 வயசு. அப்போ அந்த பெண்ணு தன்னுடைய நிலையிலிருந்து மாறுபடுகிற போது முதல்ல உபதேசம் பண்ணு, கவுன்சிலிங் நல்லா அழகாக சொல்கிறான், பணிதும் அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுங்கள், பகுஜூரும் கொஞ்சம் வெறுத்த மாதிரி ஆக்ட் பண்ணுங்கள். என்ன, இயற்கையிலே பெண்ணுக்கு எப்போதுமே ஒரு தேடுதல் இருக்கும், தன்னுடைய கணவன் தன்னை பார்க்க வேண்டும், தன்னுடைய வந்து நேசிக்க வேண்டும், நாம் செய்கிற காரியங்களை அக்செப்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்கும், அதை புறக்கணிங்க. நல்லா சொல்லுகிறான், நீங்கள் சொல்கிறத கேட்கலை, நிலைமை சரியில்லை, புறக்கணிங்க. அப்போ என்ன செய்யணும்னா தானாக, அதையும் ஒரு அம்மா கேட்கலை, வலுக்கட்டாயமாக இருக்குது ஒரு அம்மா அப்படின்னு சொன்னால் அப்போ அல்லா என்ன சொல்கிறான், வகஜூரும் உண்மை வாதி. அப்புறம் அதுக்கு அடுத்த லெவலில் எல்லாம் சொல்கிறான், வதுரீபும் உண்மை, அவர்களை அடியுங்கள். இந்த இடத்துல அடிக்கிறதுன்னா மாடு மாதிரி அடிக்கிறது, அதையும் நல்லா அடிக்கிறோம். ஏற்கனவே மேலேருந்து சொல்லிட்டு வந்தேன், தொழுவைக்கு அடிக்கிறதா இருந்தாலும் சரி, 13லேருந்து 14 வயசு அடலேசன் ஏஜில் அடிக்கிறதா இருந்தாலும் சரி, மனைவியை அடிப்பதாக இருந்தாலும் சரி, ஏதோ மாட்டை போட்டு அடிக்க மாதிரி எப்போ பார்த்தாலும் சில கனவு மாட்டேன் அட்டி எப்போ அதை ஒரே அவரை ஓங்கி போலாம் என்ன அன்றைக்கி இது கிளாஸ் இந்த இது முடிச்சுட்டு போன வாரம் அப்படி காரில் போயிட்டு இருக்கும்போது பாருங்கள், ஒருத்தர் இறங்கி தன்னுடைய மனைவியோடு பஸ்ஸில் வந்து ஓங்கி வராரு, ஒன்றுமே போய் நம்ம பாட்டு கார் ஓடிக்கிட்டு ஏற்றா போகணும், ஓங்கி வராரு, ரோட்டில் நடக்கும் சண்டை அப்படின்னா பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், என்னது ஒரு உங்களிலே ஒருவர் நல்லவர்கள் இருக்கிறார்களே உங்களுடைய மனைவியை அடிக்க மாட்டார்கள். என்ன அதான் உங்களில் நல்லவர் மனைவியை அடிக்க மாட்டார்கள், தொடங்க மாட்டார், அடிக்க மாட்டார். ஏன்னா அவர்களுடைய அன்பாலும் அவருடைய செயலாலும் அந்த அம்மாவை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரியும். உலகத்தில் எல்லாமே என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் ஹேண்டிலிங், அதான் இன்னைக்கு உள்ள பெரிய கோர்ஸ். இன்னைக்கு எம்பிஎல் என்ன சொல்லி கொடுக்குறான், பிபிஎல் என்ன சொல்லி கொடுக்குறான், இன்னைக்கு வந்து எல்லா கோர்ஸுக்கு போனால் அவன் சொல்லி கொடுக்குறதே, ஹவு யூ ஹேவ் டு ஹேண்டில் அதர்ஸ், எப்படி அடுத்தவர்களை உங்களுடைய கட்டுக்குள் கொண்டு வருவது, சிம்பிளான மேட்ரு. அங்கே சில குறைபாடுகள் இருக்கும், சில மைனஸ் இருக்கும், அந்த மைனஸை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மனைவி என்ன செய்யணும்னா கணவன் உள்ள அந்த மைனஸ்களை தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு தகுந்தது மாதிரி. இப்போ இப்படி போனாதான் இட்ஸ் எ பேலன்ஸ்டு லைஃப், இது பேலன்ஸான லைஃப். சில இடத்துல வேணும்னே விட்டு கொடுக்கணும், நம்ம சில இடத்துல மிரட்டி வைக்கணும், ரெண்டுமே இருக்கிறது. பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு தலையை தூக்கி வச்சு நீ எப்படி வேண்டாம் போல அப்படிலாம் இஸ்லாம் சொல்லவே இல்லை. அடுத்து இல்லைன்னா ஒரே அட்டி எப்போ பார்த்தாலும் போட்டு தம்பிட்டுமோ அதையும் சொல்லலை. பெருமானார் ஆன்சர்லாம் கண்டிக்க வேண்டியிருந்த மனைவியை கண்டிச்சாங்க, விளையாடும் இடத்துல விளையாட்டாங்க, ஓடி பிடிச்சி விளையாடுறதுக்கு ஹதீஸ் இருக்கு, கண்டிச்சதுக்கும் ஹதீஸ் இருக்கு. அப்போ அந்த அடி அப்படிங்கிறது என்னன்னா எந்த நேரமும் அடித்து கொண்டே இருப்பதில்லை. உமர் ரதியல்லாஹு தரான் அவர்கள் சொல்லுவாங்க, என்னுடைய வீட்டில் எப்போதும் ஒரு சாட்டை தோணும், என் மகனும் பிள்ளைய சேட்டை பண்ணானா அந்த சாட்டையை பார்ப்பேன், பின் சேட்டையை பார்ப்பேன், பின் சாட்டையை பார்ப்பேன், சேட்டை இல்லாமல் போயிடும். அப்போ அந்த இடத்துல என்னன்னா அடிக்கணுங்கிறது இல்லை, ஆஹா இவருக்கு பிடிக்கலங்கிறது தான். நம்முடைய குழந்தைகளுடைய மனதிலே இப்படி ஒரு எண்ணத்தை மனைவியுடைய எண்ணத்தில் இவருக்கு பிடிக்கல இந்த காரியங்கிறது தெரிஞ்சுன்னா அவங்க செய்யக்கூடாதுங்கிற எண்ணத்தை வளர்க்கிறது அந்த சாட்டை. டொமு டொமுன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பது கூடிய அப்படி ஒரு சமூகத்தை இஸ்லாம் என்ன செய்யலை, சொல்லவே இல்லை. அப்போ பிள்ளைகளையும் அப்படி செய்யக்கூடாது, எப்போ பார்த்தாலும் அப்போ அடிக்க மரியாதை இல்லாமல் போயிடும். அந்த இடத்துல இஸ்லாம் அடி என்பது என்று சொல்லுவதெல்லாம் தன்பீர், அவர்களை எச்சரிக்கிற ஒரு காரியம். அது அவர்களுடைய கடைசி ஸ்டாண்டா இருக்கும். எடுத்த உடனே அடிக்கூடாது. அல்ல முதல்ல சொல்றது கடைக்கும் உண்மை போகக்கூடிய அந்த தவறான நிலை இல்லாத அளவுக்கு அவனுக்கு வந்து எப்பா வாழ்க்கைனா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். நம்மை விட நல்ல கிரகிக்கக்கூடிய அறிவு அவர்களுக்கு உண்டு, நம்மை விட நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு அவர்களுக்கு உண்டு. 2 வயசுல நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். 1 வயசுல நம்ம பேசக்கூடிய எல்லா பேச்சும் விளங்கும். இன்னைக்கு சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிருக்கலாம். 3-4 வயது வரும்போது நீங்க என்ன நோக்கத்தோட பக்கத்துல வரீங்கன்னு அந்த பிள்ளைக்கு தெரியும். நீங்க வரக்கூடிய உங்களுடைய ஃபீலிங்ஸ், நீங்க என்ன என்ன எண்ணத்துல வந்து அந்த பிள்ளைக்கு டெஸ்ட் பண்றீங்க, அல்லது ஒரு தாயோ தந்தையோ என்ன எண்ணத்துல ஃபீலிங்ல நம்ம பக்கத்துல சயின்டிபிக் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அது குரான் சொல்லுது. குரான்ல அதை பத்தி அல்லாஹு தஆலா இந்த மனித உறவுகள், அதே மாதிரி மனித மனோதத்துவம் சம்பந்தமாக ஜிலேபி மாதிரி புட்டு புட்டு எறியிறான். இது இப்படித்தான் நடக்குது, இது இப்படித்தான் நடக்கும், இப்படி இருந்தா இப்படித்தான். ஹியூமன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, யாரை எப்படி அணுகுவது என்று மார்க்க போனோம், அந்த படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு மனுஷன் குரான் அவன் குரான் படித்தா மட்டும்தான் அதை விளக்கவே முடியும். அதை அல்லாஹு தான் என்ன படைச்சனாக நம்முடைய உணர்வுகளை புரிந்தவன, நம்முடைய மனோநிலைகளை அறிந்தவன. அப்ப அதனால இந்த முக்கியமான காலகட்டம் அவர்கள் தங்களுடைய கருப்பை பாதுகாப்பார்கள். உணவு தளர்வு, உணர்வு தளங்கள் இருக்கிறது, அது பாதுகாக்கப்படும். அதற்கு முறையற்ற ஒரு முறையற்ற பால் உணர்வு அல்லது முறையற்ற சிந்தனை அந்த மணி அந்த மகனுக்கு வராமல் பாதுகாக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. அது எந்த வகையெல்லாம் பாதுகாக்க முடியும், அதுக்கும் போன் வாங்கி கொடுக்காததுனால ஒரு முறையற்ற சிந்தனையை பாதுகாத்து விட முடியாது. அந்த சிந்தனை என்பது வரத்தான் செய்யும். ஒரு அடலைய சமயத்தில் ஒரு பையனுக்கு செக்ஷுவல் சிந்தனைங்கிறது வரத்தான் செய்யும், ஒரு பெண்ணுக்கு வரத்தான் செய்யும். அதை எப்படி முறைப்படுத்துவது அப்படிங்கிறது அதனால போய் ஓ இளைஞர்களே, நீங்கள் உங்களுக்கு யார் திருமணம் பிடிக்க முடியுமோ முடித்துக் கொள்ளுங்கள். என முடியும் பெருமானா சொன்னார்கள், அது உங்களுடைய கண்ணுக்கு பாதுகாப்பு, உங்களுடைய கருப்புக்கு பாதுகாப்பு. யாருக்கு முடியலையோ அழகி விசம் அவர் நோன்பு நோக்கட்டும். அப்ப இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா இது அந்த சின்ன பையன் நம்மளுடைய மகன் ஒரு 14 வயசு 17 வயசு 18 வயசு ஸ்டேஜ் மாறு, மொபைல கையில் எடுக்கிறார், டாக்ஸ் மாறு, அவருடைய நடவடிக்கை மாறு, ஃப்ரெண்ட்ஷிப் மாறு, ஒரு மாறி போறாரு. இப்ப நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருக்கோம், நிலைமை சரியில்லைன்னு தெரியும் போது வம்படியா அவர் கூட சேர்ந்து வீட்டுல நம்மளும் நோன்போக்கணும். இன்னைக்கு வந்து இந்த கிழமை இன்னைக்கு நோன்பு வைக்கிறது நல்லது, நாமெல்லாம் நோன்பு வைக்கிறோம், நீங்களும் வைக்கணும் அப்படின்னு அவர். அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஏன்னா தட்டு நல்லா இருந்தால இதை கொண்டு தடையை ஏற்படுத்த இந்த உலகத்துல எவனுமே சொல்லலை. இந்த உலகத்துல சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா அது மாதிரி உணர்வுகள் வர்றது நல்லது, அதை வடிகாலமைப்பதும் நல்லதுன்னா அப்படி இஸ்லாம் சொல்ல வேண்டிய அப்படி ஒரு வடிகாலையை தேட சொல்லவில்லை. அல்ல என்ன சொல்றான்னா வடிகால் அமைப்பதற்குரிய வயது, அதனுடைய பருவம், ஒரு மகனோ ஒரு மகளோ திருமண பந்தத்தினுடைய அந்த வயதை அடைந்து 16 வயசு 17 வயசு 18 வயசு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா தட் இஸ் எ கரெக்ட் வே. அந்த அவங்க அதற்கு மேலுள்ள அந்த குடும்ப சூழல்களை சரி செய்து கொள்வது அந்த வயதுக்கே ஒருத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், இல்லாமல் அந்த காலத்தில் உங்கள் அந்த அடிமை பெண்கள் அல்லது உங்களுடைய மனைவியிடத்தில் தான் உங்களுடைய அந்த உணர்வுகள் தீர்ப்பு கொள்ளப்பட வேண்டும். அவர்கள் குற்றமற்றவர்கள், அவர்கள் குற்றம் ஏன்னு கேட்டா வேறுதான் செக்ஷுவல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு கான்செப்ட்னு அவனுக்கு போதிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அவனுடைய மனதில் அது ஆளை பதிஞ்சிருச்சுன்னா அதை விட்டு வெறுத்துருவான், அப்புறம் ஆள் ஒரு சாமியார் மாதிரி ஆயிடுவான். அதையும் இஸ்லாம் சொல்றது அதுக்கு ஒரு வே இருக்கு, அந்த வேலை நீங்க கரெக்டா ட்ராக்ல போங்க. இப்ப இன்னமும் கைரமரும் அவர்கள் குற்றமற்றவர்கள், அவர்கள் நிந்திக்கப்படாதவர்கள், திட்டப்படாதவர்கள் அவர்கள் வரம்பு மீறுதல் என்பது துல்மி என்று அர்த்தம். இஸ்லாத்திலே சொல்லுவார்கள் துல்மி என்பதற்கு என்ன டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொன்னால், அதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு கேட்டால், வபா குஷி அகலி பிகைரி மகல்லிகி, வபா குஷை பிகைரி மகல்லிகி, எந்த பொருளை எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அது அல்லாத இடத்தில் ஒரு பொருளை வைப்பது துல்மி. ஒரு இடத்துல ஒரு பொருள் வைக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் அது இல்லாத இன்னொரு இடத்துல கொண்டு போய் அந்த பொருளை வச்சோம்னா அதுக்கு பேர் துல்மி. பொருளை வைப்பது அப்படிங்கிறத கொண்டு கருத்து இந்த இடத்துல என்னன்னா, எல்லாத்தையுமே ஒருத்தருக்கு ஒரு அறிவு அந்த நேரத்தில் கொடுக்கணும்னா அந்த அறிவு அந்த நேரத்தில் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் துல்மி. ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுக்கணும் கொடுக்கறத துல்மி. எல்லாமே அநீதத்தின் கீழே வந்தது. இது சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இப்போ அடுத்த ஆயத்துக்கு போவோம். அதில் சொல்கிறான் வல்லதீன புள்ளி அமானாத்தின் அர்த்தியும் ஆகும். ஒரு முக்கியமான ஒரு செய்தியை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். ஒரு மூமினுக்கு இல்லை ஒரு அடிப்படை மனிதனுக்கு உள்ள தகுதியை குறித்து அல்லாஹ் இந்த வசனத்திலே பேசுகிறார். இதில் என்ன சொல்கிறான்னா, வல்லதீன புள்ளி அமானாத்தியும், எவர்கள் தங்களிடத்திலே கொடுக்கப்பட்ட அமானித பொருள்களையும் அதே மாதிரி அகதியும் தங்களுடைய வாக்குறுதிகளையும் ராமும் நிறைவு செய்வார்கள். நாங்கள் பேசினாங்க அப்படின்னு சொன்னா அந்த பேச்சிலே அவர்கள் நிலையாக இருப்பார்கள். ஒரு அகது ஒரு உடன்படிக்கை ஒரு அக்ரிமெண்ட் போடுறார் அப்படின்னு சொன்னா அந்த அக்ரிமெண்ட்டை எப்படி உடைக்கலாம் அப்படிங்கறத யோசிக்க மாட்டார். இந்த அக்ரிமெண்ட் தான் உயிரே போனாலும் அந்த அக்ரிமெண்ட்ல நிற்பாரு. ரெண்டாவது அகது அப்படின்னு சொன்னா அமானத் அப்படின்னு சொன்னா நம்மிடத்திலே நம்முடைய நம்பி ஒப்படைக்கப்பட்ட சில பொருட்கள் அதை என்ன செய்வாருன்னா நம்பி ஒப்படைக்கப்பட்டது மாதிரி கொடுப்பாரு. இது ஒரு முக்கியமான மூமி. இதை ஏன் இந்த ரெண்டு இடத்தையும் அல்லாஹ் சொல்றான்னா, வாழ்க்கையில் இந்த ரெண்டு கட்டத்தையும் நீங்கள் கடந்தே ஆக வேண்டும். உங்களிடத்திலே அமானிதம் என்பதும் கொடுக்கப்படும், உங்களிடத்திலே அகுதி என்பதும் வைக்கப்படும். ரெண்டு விஷயம் உண்டு. உங்களிடத்திலே அமானிதம் என்பதும் உண்டு, அகுதி என்பதும் உண்டு. என்ன அமானிதம்? உங்களுக்கு திருமணம் முடித்து வைக்கப்படுகிற போது அந்த இடத்திலே உங்களுடைய மனைவியை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுவது அகுதி. கான்ட்ராக்ட் அது என்ன சொல்றான், இஸ்லாமிய அடிப்படையில் மேரேஜ் அப்படிங்கிறது இட் இஸ் எ கான்ட்ராக்ட். என்ன கான்ட்ராக்ட்? ஒரு கணவனும் மனைவியும், நான் உன்னை மனைவியாக, நீ என்னை கணவனாக, அவ்வளவுதான் செய்யணும். அந்த வார்த்தைக்கு வேற ஏதாவது உண்டா? இல்லைங்க, லெக்சர்ல பள்ளியாசல் எழுதிருக்காங்க. பள்ளியாசல் லெக்சர் தூக்கிட்டு வந்து கொளுத்தி விட்டார் ஒருத்தர். உடனே கான்ட்ராக்ட் முடிச்சு போயிருமா? நல்லா சொல்றேன், நான் பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் அங்கே உட்காந்து இந்த பெண்ணை நான் மனைவியாக இந்த பகருக்கு அந்த அம்மா ஓகே போட்டு இந்த அக்ரிமெண்ட் இருக்குல்ல, இதை குறித்து நாளை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்கப்படுவீர்கள். இந்த அக்ரிமெண்ட்டை சரியாக இதுக்கு பேர் தான் அப்போ அமானிதம் என்று சொன்னால் என்ன? அந்த திருமணம் முடிந்த பின் அல்லாஹ் உங்களுக்கு தரப்போகிற குழந்தை செல்வாங்க, அது பூரா அமானத்து. யாரும் வந்து குழந்தைகள் வந்து நம்முடைய சொந்த ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு எப்படி நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பொதுவாக ரெண்டு விதமான வித்தியாசங்கள் உண்டு. ஆண் குழந்தை பிறந்ததுன்னா ஒரே சந்தோஷம் எல்லா இடத்துலையுமே, பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அந்த இது வாய்ஸே கம்மியாகும். இது கேட்கும் போதே அவர் கேட்பார், வரவா செலவா அப்படின்னா, வரவுன்னா ஆண் பிள்ளைய, செலவு அப்படின்னு சொன்னால் பொம்பளை பிள்ளைய. அவர் அப்பா சொல்றவரும் கூட கேட்டுட்டு இன்னும் இதை விட கொடுமை என்ன அப்படின்னு சொல்லலாம். ஃபோன் பண்ணி கேட்டவுடனே கேட்பான், பொம்பளை பிள்ளைய பார்த்துருக்கு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஆறுதல் கொடுப்பான். ஆனால் பிள்ளைய கொடுத்ததே பெரிய விஷயம். அதனால குழந்தைகள் நாட்களுக்கு நிற்கிறான் அவ்வளோத்தரும். அடடா அப்படி இல்லையா, அங்கே ஓடுறான், 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, அந்த டாக்டர் பாரு கீழ நிற்க முடியுமா? நல்லா பிளஸ் பண்ணி ஒரு குழந்தைய கொடுத்துருக்கியா அப்படின்னு சொல்லி இவர் கேட்கும்போது, பொம்பளை பிள்ளையா, ரெண்டாவது பொம்பளை பிள்ளையா, இல்லாடா இல்லை அவங்களுக்கு வர விஷயம் கவலைப்படாதீங்க. ஏடா இங்கே என்ன மௌத்தா நடந்துச்சு, நம்ம கேட்கணும் திரும்ப, இங்கே என்ன மௌத்தா நடந்துச்சு. இதில் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் கவனமாக கேட்கணும். அல்லாஹ் தஆலா ஆண்கள் பெண்கள் குழந்தைகளை குறித்து குர்ஆனில் பேசுகிற போது ஒரு ப்ரூஃப், ஒரு ரிசர்ச் ப்ரூஃப் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண் குழந்தைகளை குறித்து எங்கள் நாம் அல்லாஹ் பேசுகிறானோ நேமத் அப்படின்னு சொல்லுவோம். நேமத் நேமத் அப்படின்னு சொன்னால் என்னன்னா, அது வந்து ஒரு அருக்குடை. திடீர்னு அந்த நேமத் சோதனையாக கூட ஆக்கப்படலாம். பொதுவாக நேமத் அப்படிங்கிறதுக்கு ஒரு தர்மம் உண்டு. நல்லா கொடுத்துருக்கேன், நம்ம கொடுத்துருக்க செல்வம் ஒரு நேமத், அறிவு ஒரு நேமத், நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மனைவி, இதெல்லாமே வந்து நேமத்து தான். இந்த நேமத்து திடீர்னு என்ன ஆகுதுன்னா சோதனையாக மாற்றப்படலாம். இது குர்ஆனிலே வந்து அதுக்கு ஆதாரம் இருக்கிறது. எங்கெல்லாம் நேமத்து என்று வருகிறதோ திடீர்னு அது நெக்மத் நெக்மத் அப்படின்னு சொன்னால் இவருக்கு எகெயின்ஸ்டாகவும் போயிடலாம். ஆனால் அல்லாஹ் குறிப்பு அந்த பெண் குழந்தைகளை குறித்து பேசுகிற போது நேமத்துன்னு சொல்ல ரஹமத்துன்னு சொல்கிறான். எங்கேயுமே பெண் குழந்தைகளை பற்றி மட்டும் அல்லாஹ் பேசும்போது நேமத்துன்னு சொல்ல மாட்டான், இது ரஹமத். ரஹமத் அப்படின்னு சொன்னால் என்னன்னா ஒன்லி பிளஸ்ஸிங், ஒன்லி பிளஸ்ஸிங். அதுலேருந்து சிரமங்களே அல்லது. ஏன்னு கேட்டால் நாயம் சல்லா அலிஸ்லாம் அதனால வந்து சுற்றி சுற்றி சொன்னாங்க, ஒருத்தர் ஒரு குழப்பிலேருந்து, ஒருத்தருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை இருந்து, ஒருத்தருக்கு மூணு பொம்பளை பிள்ளை இருந்து, அல்லது ஒரு பிள்ளையும் ரெண்டு தங்கச்சி மாதம் இருந்து அதை அவர் வளர்த்து நல்லாக்கி அவர் திருமணம் முடித்து கொடுத்து விட்டார். அவர் சொர்க்கவாதியாக ஆயிட்டார். இதுதான் ரஹமத்துக்கு நேமத்துக்கு உள்ள டிஃபரன்ஸ். நேமத்து என்பது திடீர் என்று சோதனையாக மாற்றப்பட்டு நம்முடைய ட்ராக்கை மாற்றி விடலாம். ரஹமத்துங்கிறது நம்ம கையை பிடிச்சி கரெக்டாக இருந்துட்டு போய் போக வேண்டிய இடத்துல சேர்ந்து விட்டு போயிடும். அதனால ஒருத்தருக்கு பொருளப்புள்ள பிறந்திருக்குன்னா என்ன நம்ம என்ன சொல்றோம்னா இவர் பிளஸ்ட் மேன். இந்த போர் இந்த உலகத்திலே சொர்க்கவாதி என்பதற்கு இப்பே நீங்கள் அங்கீகாரமாக்கப்பட்டவர்கள். என்ன அந்த பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு ஒழுக்கத்தோடு வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், அது அவருடைய பொறுப்பு. இது எந்த குழந்தையாக இருந்தாலும் செய்ய வேண்டியது. ஆனால் அதுக்கு இதுக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஆண் குழந்தைகள் நிறைய நேரங்களில் மீண்டும் உங்களுக்கு சோதனையாக உங்களுடைய எதிர்காலத்தில் காட்டப்படலாம். எதை வந்து மனிதன் பொதுவாக அல்லாஹ்வுடைய சுன்னத் என்ன அப்படின்னு சொன்னால், எதை ரொம்ப நம்புகிறாளோ அதில் அல்லாஹ்வுத்தாலா கண்டிப்பாக ஒரு சோதனையை மனசுக்கு வச்சுருப்பான். இது எல்லாம் அந்த நபிமார்களுடைய விஷயத்தில் எல்லாருடைய விஷயத்துலையும் உண்டு. நபிமார்களுடைய விஷயத்தில் யூசுப் அலி இஸ்லாமுடைய தந்தையார் சுப்போ அனுப்பும் போது ஓனாயிரத்துக்கும் சொல்லிக்கிட்டே அனுப்புனாங்க. அல்லாஹ்வுத்தாலா கரெக்டாக அதில் வச்சால் ஒரு சோதனையை. அப்போ இந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது இது பாருங்க. இந்த ஆண் குழந்தை ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், மனிதனுடைய பொதுவான மனோநிலை என்ன அப்படின்னு சொன்னால், ஆண் குழந்தைகள் என்பது நமக்கு வருமானத்தை தரும் என்ற நம்பிக்கை. அது திடீர்னு ட்ராக் மாறிக்கலாம், என்ன வேண்டாலும் நடக்கலாம், தருமா அல்லது தராமையும் போகலாம், அல்லது அதனால் நெருக்கடிகளும் சோதனைகளும் தலைவலியும் கூட வந்துடலாம். ஏண்டா பெத்து தொலைச்சோம் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு கூட ட்ராக் மாறி போயிடலாம். உலகத்தில் பார்க்கலாம் எத்தனையோ கோடீஸ்வரர்கள், எனக்கு தெரிந்த நண்பர்கள் கோட்டீஸ்வரனாக இருந்தான். இந்த பையன் நல்லா பார்த்துவான், அவன் குறிப்பாக ஒரு பையன் மேலே பிரிய வச்சு நல்லா படிக்க வச்சு இது கொண்டு வந்து கடைசியில் இவனுக்கு ஆ போயிட்டு நான் கோர்ட்டில் போய் கேசப்பட்டான், எங்கள் அப்பன் சொத்தை பிரித்து நீ வாங்கி கொடுங்கண்ணா அப்படின்னு இவன் சொன்னான், நீ இங்கே வாடா நானே கொடுத்துற முடியாது, நீங்கள் என்ன எனக்கு தரும் கோர்ட் வாங்கி தருங்களா. அப்போ என்ன அசிங்கமாக போச்சு இவன் ஏன் பெத்தோம் அப்படின்னு அவன் ஒரு நேரத்தில் சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சிடறாங்க. ஆனால் பெண்கள் குழந்தைகளுடைய விஷயத்திலே அல்லாம் தர சொல்லுவோம், இதை ருஷியலாட்டது கும்பி கூண்டுச்சார் எல்லாம் சொல்லப்படாத காரியத்தில் சொல்லலாம். If anyone blessed with the girl baby, if anyone of you blessed with the girl baby, உங்களில் இருக்கிற ஒருவர் பெண் குழந்தை பிறந்தது என்று சுப செய்தி சொல்லப்பட்டார், அல்லாஹ் உங்களுக்கு ராமத்தை கொடுத்துருக்காங்க, நீ சொருக்கவாதிங்கிறது இந்த உலகத்தில் அங்கீகரிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு சொல்லப்பட்டார். தல்ல வஜுஹு முஸ்வத்தன், முகம் கருப்பாய், நல்ல வசதி சொல்றது கவி, இது வெளிப்படையான அடையாளம் முகம் கருக்கிறது. முன்ன போக போறாரு என்னப்பா, இதுல வந்து கணவனுடைய சக்தியும் கிடையாது, இதுல மனைவியுடைய சக்தியும் கிடையாது, டாக்டர் உலகம் எதுவுமே கிடையாது, கொடுக்க போறேனே ஆவேன் வாங்க போறேனே நம்ம, இதுல மனைவி திட்டுவது அல்லது கணவனை திட்டுவது அல்லது பெற்றோர்கள் போ, இதெல்லாம் வந்து முட்டாத்தனமா வெளியிருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அறிவீனத்தனமான செயல்கள். இவங்க என்னதான் செய்ய போனாலும் முடிவு பண்ண போறேன், நாமளுக்குள்ளதான் பெண் முடியும் எவனாவது அருதி எடுத்துக்கிறோம் கிடையாது. அப்ப பெண் குழந்தை என்பது அல்லாம சொல்றதுதான் ரஹ்மத், நம்ம ரஹ்மத்தான் இருக்கும். நல்ல வஜூஹு முஸ்வத்தன் வஹுவ கவீம், கோபப்படலாம், மூச்சு மாறுது, நிறமே மாறுது, பெருட்டு சொல்றான் நல்ல வஜூஹு முஸ்வத்தன் வஹுவ கவீம். யதலாவானல் அருமையான ஆயத், சமுதாயத்துக்கு வெளியே வரமாட்டேங்கிறான், சொசைட்டியில எனக்கு ஒரு கெட்ட பேர் ஆயிடுச்சுங்கிறான், இந்த பொம்பளை பிள்ளைய வச்சு நான் என்ன செய்யறது, சொசைட்டில நீங்கள் என்னால் தலைமை வந்து நடக்க முடியுமா, அப்புறம் கெட்டி கொடுப்பான்னு வைங்க, அந்த முதல் இஷ்யூவில் அந்த ஃபஸ்ட்டு எல்லாம் அதான் சொல்கிறான். அசடுமத்தின் கூட ஒரு மனிதனுடைய பொறுமை, ஒரு மனிதனுடைய சோதனை எப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸு தான், அடி விழுந்தோம் முதல்ல எடுத்துருங்க அவ்வளோதான். அந்த அடி ஒரு அடி ரெண்டு அடி ஆச்சு ரெண்டு அடி அப்புறம் தாங்கிக்கிறாரு, இப்போலாம் பழகி வச்சுக்கிறேன் அந்த ஃபஸ்ட்லேயே எப்படி இருந்துச்சு, அந்த ஃபஸ்ட் அடியிலே நீ எப்படி இருந்தான் அதைத்தான் நல்லா பார்ப்பான். அதுக்கு பின்னாடி உள்ளதெல்லாம் பழகி போன ஜெயிட்டாங்களை பற்றி கேட்கறதுக்கே வேலை இல்லை, முதல் நிலையில் உன்னுடைய ஈமான் இப்படி. அப்ப அதுல அல்லா சொல்றான், சூரியமா துஷ்டுறவை, தனக்கு சொசைட்டியில ஒரு கெட்ட பேர் உருவாயிருச்சுன்னு நினைக்கிறான். நேரடி டெக்ஸ்ட் சூரியமா துஷ்டுறவை எதனால அப்படின்னு சொன்னா, இந்த இப்படி ஒரு கேவலமான ஒரு செய்தி எனக்கு சொல்லிட்டாங்களே, இது கேவலமான நற்செய்தியும் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் எது என்ன எப்படி இந்த பேரோடே வச்சுக்குவோமா, அவன் எது சுகம் வித்துறான் போட்டு புதைச்சிடுவோமான்னு நினைக்கிறான். எல்லாம் எப்படி சொல்றான் பாருங்க, ஒரு மனிதனுடைய அந்த மனோநிலை அப்படியே படம் பிடிச்சிட்டாங்க. ஏன்னா உனக்கு ரகமத்தா ஒரு பொருளை கொடுக்க போய் நீ அதை எப்படி பார்க்கல, உன்னுடைய பார்வை இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே காரணம் கான்செப்ட் பார்வைகள் தான், ஒவ்வொருத்தருடைய கோணங்கள் ஒரு மாதிரி இருக்கும் உலகத்துல, அதுதான் இந்த உலகத்தை அப்படி பேலன்ஸ்டா கொண்டு போய்கிட்டு இருக்கு. எல்லாரையும் ஒரே பார்வை ஆக்க முடியாது, எல்லாரையும் ஒரே பார்வை ஒரே எண்ணமாக ஆக்க முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கான்செப்ட் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்காது, அது அவருடைய தனிப்பட்ட அவருடைய சிந்தனை அவருடைய அறிவுடைய விருச்சத்தை பொறுத்து. அதனால அதுல மாற்றில்லை. அல்லாஹ் அந்த ஆயத்துல இப்படி சொன்னான். அதனால இது ஒரு முக்கியமான செய்தி. அப்ப அமானிதம் என்பதும் அகதி என்பதும் பாதுகாக்கப்பட வேண்டிய செய்தி. அடுத்து கடைசியா சொல்றாங்க, அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே பாதுகாப்பு, தங்களுடைய தொழுகையிலே நியமமாகவும் நிரந்தரமாகவும் இருப்பார்கள். மேல ஒரு ஆயத்துல சொல்லும் போது அல்லாஹ் சொன்னான், வல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன், மேல வந்து பயபக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள். ரெண்டாவது கீழே கடைசி ஆயத்துல எல்லாம் சொல்றான், அவர்கள் காப்பிதும் அதிலே ரொம்ப பொறுப்பாற்றுவாங்க. ஒரே வசனத்துல ஒரு 10,000 இடையில ஒரே செய்தியை குறித்து, தொழுகை என்பதை மட்டும் குறித்து பேசுகிறார்களா? மேல காஷியமும் போடுறான், கீழே காப்பிதும் போடுறான். என்ன வித்தியாசம்? தொழுகை அப்படின்னா தொழுதுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதானே. மூமினா இருக்கிறவங்க முஸ்லீமா இருக்கிறவங்க தொழுவாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லல. அங்கிட்டு வந்து ஹாஃபித், இங்கிட்டு வந்து காஷி. என்ன டிஃப்ரெண்ட் காஷி ஹாஃபித் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டா, பொதுவாகவே குர்ஆனுக்கு ஒரு சுன்னத் உண்டு. என்ன அப்படின்னு சொன்னா, மனிதர்களுக்கு எப்படி ரெண்டு வகை உண்டு, மனிதர்கள்ட்ட எப்படி ரெண்டு உண்டோ, ஒன்னாவது பிசிக்கல் அவனுடைய பாடி, ரெண்டாவது அவனுடைய மென்டல் ஆர் ஃபீலிங் அவனுடைய உள்ரங்கமான செய்திகள். ஒரு மனிதனுக்கு ரெண்டு ஒன்னா சேர்ந்து இருக்கும். இதுல ரெண்டுல ஏதாவது ஒன்று ஏறி இறங்கிச்சுன்னா லூஸ் ஆயிருக்கும். இப்போ பசிக்குது அப்படின்னு சொன்னா உணர்வு, சாப்பாடுங்கிறது அதனுடைய நம்முடைய இந்த பாடிக்கு கொடுக்குறது ஒரு மனசுக்கு. அதே மாதிரி கோபம் பார்க்க முடியாது, ஆனால் அதனுடைய வெளிப்பாடு அடி போத அதை பார்க்க முடியாது. அப்போ இதை ரெண்டுமே பேலன்ஸ்டு அப்படி போகும். ஒரு மனுஷன் சொல்றான், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படி சொல்ல முடியாது, நான் சந்தோஷமா இருக்கேன். அதே மாதிரி ஒருத்தர் ரொம்ப கோபமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு, ஒருத்தர் ஏதாவது முடிச்சு முடிச்சிருக்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ கோபமா இருக்கணும்னா அந்த அந்த கட்ஸ் எல்லாமே மாறிடுது, சந்தோஷமா இருக்குன்னா அந்த கட்ஸ் எல்லாமே மாறும். இப்போ இதே மாதிரி எப்படி உலகத்தினுடைய போக்கை அல்லாஹ் ரெண்டு விதமாக வைத்திருக்கிறான், ஒன்னாவது அவனுடைய ஃபீலிங் லெவல், அவனுடைய அதே மாதிரி அவனுடைய பாடி, அவனுடைய பிசிக்கல் லெவல், அவனுடைய மென்டல் லெவல். இந்த இதே மாதிரி தொழுகைக்கும் ரெண்டு லெவல் உண்டு, ஒன்னாவது மென்டல் லெவல், ரெண்டாவது ஃபீலிங் லெவல். நம்ம இன்னைக்கு பொதுவாக உலகத்திலே பார்க்கப்படுகிற எல்லாமே, இன்னைக்கு உள்ள உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, வெளிப்படையான செய்திகளை பிடித்து கொண்டு தொங்குவது, இதுதான் இன்னைக்கு உள்ள பிரச்சனைகளுக்கு காரணம். ஏன்னா இதை நான் சொல்லல, அல்லாமா அபுல் ஹசன் அலி நதுவி தன்னுடைய கிதாபில் ஒரு கிதாபில் எழுதும் போது இருக்கலாம், ஹக்கீகத், ஹக்கீகத்னா என்ன, அதனுடைய வெளிரங்கமான சூரத்னா என்ன அப்படின்னு ஒரு டிஃபரன்சியேஷன் எழுதுவார் ஒரு கிதாபில். ரொம்ப அருமையான செய்தி. சாதாரணமாக ஒரு வார்த்தையை பிடித்து கொண்டு ஒரு சமூகம் பிளக்கிறது என்று சொன்னால் முட்டாதனமான சமூகம் அர்த்தம். ஒரே ஒரு வார்த்தை, ஒரு சின்ன செய்தி, ஒரு இப்போ கையாட்டம்னு வச்சுக்கோங்க, அது ஒரு வார்த்தை, தொழுகையினுடைய ஒரு பகுதி அது. இப்போ இதை பிடிச்சிக்கிட்டு ஒரு சமூகத்தை ரெண்டாக கலந்து போகிறான்னா முட்டா பயலுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். நான் சொல்கிறேன் திருடி சொல்கிறாரு, அல்லாஹ்வுக்கா அதை மட்டும் பார்க்குறது இல்லை, அதுக்குள்ளே ரூஹ்னு ஒன்று இருக்குது, முதல்ல அது சரியாயிச்சான்னு பார்த்தீங்களா, அதனுடைய ஃபீலிங்னு ஒன்று இருக்குது. ஒரு மனிதன் தொழுகிறான் என்று சொன்னால் வெறும் குனிவது நிமிடுவது மட்டும் தொழுகை அல்ல, அது இல்லாமல் அவனுடைய உள்ரங்கமான மனநிலைகள் சிலது இருக்கிறது, அதுவும் தான் தொழுகையை சார்ந்தது. எப்படி தொழுவது குனியுவது நிமிடுவது என்பது அது கரெக்டாக அந்த கிராஜுவலாக நடக்கணுமோ, அதே மாதிரி அவனுடைய மனோநிலைகள் அதே மாதிரி கிராஜுவலாக இல்லை அப்படின்னு சொன்னால் அவனுடைய தொழுகையை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டார். அப்போ எப்படி நமக்கு ருக்குவும் சுஜூதும் தெரியுதோ அதே மாதிரி நம்முடைய மனோநிலைகள் குறித்தும் ஒரு மூமினுக்கு தெரிய வேண்டும். ஒரு மனிதன் அதாவது ஒரு மூமின் இருக்கிறானே அடுத்தவர்களையும் ஸ்டடி பண்ணுவான், தன்னையும் ஸ்டடி பண்ணுவான், யாரை பற்றியும் எவாலுவேட் பண்ண தெரியணும், யாரை பற்றியும் முடிவு செய்கிற அந்த திராணி ஒரு மூமிலுக்கு வேண்டும் என்பதை இந்த ஆயத்து சொல்லுகிறது. அப்போ அதில் நிற்கும் போது ஒரு மனுஷன் தொழுகையில் நிற்கும் போது, நான் ஏற்கனவே அங்கேயும் சொல்லும் போது இதை சொன்னேன், ஒரு மனுஷனுக்கு முக்கியமான குணம் கிட்டத்தட்ட ஒரு 7 செய்திகளை, 6 விதமான செய்திகளை குறித்து நம்முடைய முன்னோர்கள் தொழுகையோடு நமக்கு சேர்த்து சொல்லியிருக்கிறார். அதுக்கு பேர் இன்னர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிறோம். இன்னைக்குரிய கரண்ட்டு அந்த ஸ்டைல் இதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரொம்ப வந்து நியராக அடைஞ்சணும் அப்படின்னு சொன்னால் இன்னர் இன்ஜினியரிங். ஒரு மனிதனுடைய உள்ரங்கமான அமைப்பு வெளியே புரியறது மாதிரி உள்ள ஒரு 6 விதமான ஒரு நிலைகள், மனோநிலைகள் ஒரு மூமினுக்கு தேவை. அந்த 6 விதமான மனோநிலைகள் இல்லாமல் ஒருத்தர் எத்தனை தடவை புரிஞ்சாலும் எத்தனை தடவை நிகழ்ந்தாலும் அந்த தொழுகையை இறைவன் அங்கீகரிப்பானாங்கிறது கேள்விக்குரிய விஷயம். ஏன்னு கேட்டால் நான் சொல்ற குர்ஆன் சொல்லுகிறது, அதாவது வைலுல்லில் முஸல்லீன், சில தொழுகையாளர்களுக்கென்றே நாம் ஒரு நரகத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம், ஏன்னா தொழுதவன் பிடிச்சி எல்லாம் போட போற அப்படின்னு கேட்டால் பின்னாடி எல்லாம் காரணம் சொல்றான், மனோநிலை சரியில்லாமல் தொழுதவர்கள் தொழுகையாளர்களுக்கு நரகம். ஏற்கு தொழுகையாளர்களுக்கு நரகம் அல்லாஹ் பின்னாடி சொல்றான், அல்லதீன ஹும்மன் சலாத்தி சாஹும், அட ருக்குலாம் சரியா செஞ்சா, சுஜூது சரியா செஞ்சா, கிராத்லாம் சரியா ஓதுனா, ஆனா கவனம் இல்லாம தொழுகையில நின்னா. இப்ப இந்த கவனத்தை போய் ஹவு வி கேன் டிரா அவர் கான்சன்ட்ரேஷன் எங்கேருந்து போய் நம்ம இழுத்துட்டு வர்றது, அதற்கும் இஸ்லாம் சொல்லி தருகிறது வழி. அப்ப தொழுகை என்பது எப்படி நம்ம தக்பீர் கட்டுறது தொழுகையில முக்கியமோ, எப்படி புரியுறது முக்கியமோ, எப்படி நம்ம சுஜூத் செய்யறது முக்கியமோ, எப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஓத வேண்டிய துவாக்களை ஓதுவது முக்கியமோ, அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் என்று சொல்லுகிற அந்த கவனம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் பிரிக்க முடியாத சொத்து. ஒரு 5 நேரம் அவன் தன்னை கவனப்படுத்தியே ஆக வேண்டும். அப்படி நான் ஆக முடியாதுன்னு ஒருத்தர் சொல்ற, எனக்கு இருக்க பிஸியில நான் அப்படிலாம் செய்ய முடியாதுங்க. உடனே அல்லாஹ் முத்தலா சொல்றான், நீங்க அப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க தொழுகைக்கு வர வேண்டாம். லா தக்ரபு ஸலாத்த வஅன்தும் சுகாரா, அழகா தொழுகை சொல்லுது. தொழுகையை குறித்து அல்லாஹ் பேசுறான், லா தக்ரபு ஸலாத்த வஅன்தும் சுகாரா. ஒரு மனுஷன் சொல்றான், ஐ பி வெரி பிஸி மேன், நான் வந்து ரொம்ப பிசினஸ் மேன், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், என்னுடைய கவனங்கள் எல்லாம் இப்படிலாம் வைக்க முடியாது அப்படின்னு சொன்னா நீயும் தண்ணி அடிச்சவன மாறுதான். நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான், அன்பும் சுக்காரா, ஏன்னா நீ மனநில சரியில்லாம இருக்க, உன்னால ஒரு பொருள் நிக்க முடியாது அப்படின்னு சொன்னா ஏன் தொடுவ வர்ற, எல்லாத்தையும் சொல்ல தப்பள்ளியாசனுக்கு வராத. என்ன செய்தி இது? அப்ப படிச்சப்ப எப்படி வேணும் தெரியாது. இன்னைக்கு மனோதத்துவ காலம், ஒரு ஆபீஸ்ல போய் வேலைக்கு செஞ்சாலும் கூட நமக்கு டெஸ்ட் எடுக்கிற காலம். இன்னைக்கு மனோதத்துவத்தை குறித்து இவர் மனநிலையாக இவர் வந்து நீ ஸ்பிட்டா அப்படின்னு பார்க்கக்கூடிய காலம். ஒரு ஆளைக்கு வேலை செய்ய, ஒரு வேலைக்கு கடையில் ஆள் சேர்த்தா கூட இவன் ஃபிட்டா இவாலுவேஷன் சர்டிபிகேட் போடுறான், ஐஎஸ்ஓ சர்டிபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தரை பத்தியும் உண்டான டீட்டெயில் தேவை. இந்த வேலையை ஒழுங்கா பாக்குறாங்க அப்படி பாருங்க அப்படின்னு சொன்னா அவனுடைய மனோநிலை சரியாக இருக்கிறதா, ஒரு சைக்காட்டிக் டாக்டர் இவனுக்கு வந்து சர்டிபிகேட் வாங்கன்னா அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அதுதான் புரிஞ்சு கொடுத்து. அப்ப அந்த தொழிலில் 6 விஷயங்களை குறித்து ஏற்கனவே நம்ம சொல்றோம்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, அது நிச்சயமா போகும்போது அப்படியே சொல்லிக்கிறேன். அதுல முதல் செய்தியை மட்டும் கவனப்படுத்துதல் என்பதை இந்த சமூகம் விளங்க வேண்டும். அப்ப என்னுடைய தொழிலுக்கு நான் வெளியிருந்து பள்ளியாசலுக்குள்ள வரும்போது சிறப்பு கலக்கும் போதே என்னுடைய எல்லா சிந்தனைகளும் அங்கே கலக்க வேண்டும். நான் எவ்வளவு பெரிய போலீஸ்வரனா இருந்தாலும் சரி, நான் எவ்வளவு பெரிய படிப்பாளியாக இருந்தாலும் சரி, பிஹெச்டி, நான் வந்து அது இது எல்லாம் சொல்றாரு, என்னுடைய சிந்தனை, என்னுடைய அறிவு, என்னுடைய பணம், எல்லாத்தையும் கலட்டி அங்க சிறப்பு பக்கத்துல அப்படியே வச்சுச்சு. நான் உள்ள வரும்போது ஒரு மையத்து மாதிரி வரும். எப்படி வரணும்? ஒரு மையத்து மாதிரி வரும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்தார். வந்து அவர் சொன்னாரு, பொதுவாகவே அரபுகள் இடத்துல ஒரு பழக்கம் உண்டு, எதை பேசினாலும் தடா விட்டுறாங்க, திடீர் குருவாக்கு போயிடுமா. இன்னைக்கு அப்படித்தான், இன்னைக்கு வரைக்கும் மாறல. 1400 வருஷம் பெருமானாருக்கு 63 ஆண்டு காலங்கள் எந்த பாடுபட்டு இருப்பாங்கன்னு யாரும் தெரியும்னு நினைச்சா நீங்க மக்கள் அப்படி பார்த்தா இப்பே தெரியும். இந்த ஆளுநர் ரசூலுல்லாஹி என்ன பாடுறா எதையும் விளங்கிக்க மாட்டாங்க. ஒரு நாள் இப்போ ஏற்கனவே ஒரு தடவை உம்ராவுக்கு போயிருந்தேன், அது ஜித்தா ஏர்போர்ட்ல போய் இறங்கியாச்சு. நான் மட்டும் நான் சிங்கிளா போயிருந்தேன், துபாயில இருந்தது கனெக்டிங் ஃபிளைட், துபாயில இருந்தது. ரெண்டு பேர் திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய சண்டை நடந்துருக்கு, அடிதடி. ஒருத்தர் என்ன செய்யறான், அந்த கிடக்க அந்த 3 பேர் உட்கார சேர் இருக்குல்ல அந்த பஸ் ஸ்டாண்ட் இதில் ஏர்போர்ட் வரும், அது தூக்கி ஒருத்தனை அடிக்கிறான். அவன் என்ன செய்யறான், இன்னொரு சேர் இருக்கு, இது என்ன ஏர்போர்ட் உண்டு நடக்குது, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சித்தா பெரிய ஏர்போர்ட். நான் நினைச்சுக்கிட்டேன் சரி சினிமா எடுக்கிறான் இவங்களுக்கு, பெரிய கூட்டமும் நடந்துகிட்டு இருக்கு, அடிதடி நடந்துட்டு போறவே போயிட்டுருக்கா வரவே வந்துருக்கேன். இது சினிமா இருக்கு, ஏன்னா ஒரு மனுஷனை எப்படி சேரப்பட்டு அடிக்கிற அளவுக்குலாம் நம்மளையும் அடிக்கிறதுனால கையால் அடிப்பா கல்லால் அடிப்பா எதாவது அடிப்பான் சேர் அது 3 பேர் உட்காந்து இருந்து தேவை இப்ப அட்டிக்க அவாட்டிக்க. கடைசியில் கொஞ்ச நேரத்தில் என்னடான்னு பார்த்தா 2 பேரும் டாக்ஸி டிரைவர் வந்த பார்த்து எனக்கு உனக்குங்கிறது சண்டை. நான் அப்போ தான் நினைச்சேன், ஏர்போர்ட்லேயே உட்காந்து நினைச்சேன், யாருந்தா எங்க ரசூலுல்லாஹி இந்த ஆளுநர் கொடுத்து இதுக்கு என்ன பாடுபடுத்திப்பாயோ தெரியலையே, அந்த அளவுக்கு உள்ள ஆளு தான். இப்ப இந்த அறிவு சேர்ந்து பாருங்க, ஒரு மனிதர் பெருமானாரிடத்திலே ஒரு நாள் வந்தார். வந்து பொதுவாக ஒரு பெரியவங்கள்ட்ட போகிறோம், ஒரு ஆதரத்திட்ட போகிறோம், அல்லது ஒரு பக்குவப்பட்ட ஒரு மனிதர்கிட்ட போகிறோம், வாழ்க்கையிலே இவர் பக்குவமானவர்னு தெரியுது பார்த்தா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு உள்ள காலத்தில் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லணும்னா இவரை வச்சு என் பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல் செய்தி, இன்னைக்கு ஒரு ஆள் தப்பாகலமான வெட்டிங்கில் தஸ்மியோட வந்தாருங்க, அதுக்கு நம்ம கடைக்கு கொஞ்சம் வந்து ஒட்டுவார். இந்த ஆளை வச்சு என் பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணலாம், முதல் விஷயம் அதுதான். இல்லை ஏன் குடும்பத்தை எப்படி ரெடி பண்ணலாம், இவனை வச்சு என் பிள்ளைக்கு துவா செஞ்சு எப்படியாவது என் பெயரை நல்லாக்கிறது, தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் அது வந்து அதுவும் கூட துணியவே அடிப்படையில் தான், அவனுடைய எண்ணமே வந்து உலக சார்ந்த அந்த வந்து மெட்டீரியலிஸ்டிக் சிந்தனை தான். இவனை கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நானும் இவரை மாதிரி ஒரு பாதையில் போகணுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த பர்சன்டேஜ் பார்த்தோம், இதையும் அதையும் ஒன்றா பார்த்தா கூப்பிட்டதில் ஒரு 20 அது ஒரு 80 இருக்கும் வைங்களேன், துணியா 80 இருக்கு அது ஒரு 20. இப்போ அங்கேருந்து வர்ற பெருமானார் இடத்துல வந்து பேசுறதுக்கு வர்ற வந்தவொடனே சொல்கிறாரு, ரசூலா பார்த்து இவனி இவனி அப்படிங்கிற அரபி வார்த்தைக்கு அட்வைஸ் நீ அப்படின்னு இவனி, இப்படி கேட்டிருந்தா மரியாதையாக பேசியிருக்காங்க. ரசூலுல்லா எல்லாருக்கும் தெரியும் கேள்விப்பட்டவங்க, அப்போ அது கொண்டு வந்து அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு பொருள் எடுத்துகிட்டு போகலாம்னு ஆசைப்படுறாரு. இதுவரையும் நல்ல சிந்தனை சொன்னவர் சொல்கிறாரு, இவனி எனக்கு உபதேசம் பண்ணுறது, ஆனால் அவர் சொல்லிட்டு சொல்கிறாரு, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், இன்னைக்கு ரிசர்ச் பண்றான் ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு மாசத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். அவனுடைய குடும்பம் அப்படின்னு போயிட்டே இருக்கு. இவன் போய் திடீர்னு ஒரு லாட்டரி சேட்டை வாங்கி 1 கோடி ரூபாய் விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா மினிமம் 6 மந்த், மினிமம் 6 மந்த், மேக்ஸிமம் 1 இயர், திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துருவான் 20,000 ரூபாய்க்கு. புரியல நான் சொல்றது, அந்த 1 கோடியை வச்சு எப்படி மேனேஜ் பண்றதுன்னு அவருக்கு தெரியாது. ஏதாவது குண்டக்கு மட்டக்கு செஞ்சு அந்த காசை காலி பண்ணிட்டு திரும்ப அந்த பழைய 20,000 ரூபாய் இருக்கு பாருங்க, அது வந்து அதுதான் அவனால நடக்க முடியுது. என்ன இது ஃபிக்ஸ்டு உள்ள இது வெளியேது, இவன் நம்ம எல்லாம் காசு பண்ணிட்டு இவ்வளோ காசு இருந்தால் செய்ய முடியாது. ஏன்னா அண்ணா அப்படி வந்து உள்ள ஃபிக்ஸேஷன் வைக்கல. அதான் இடையில நான் சொன்னேன், ஃபோர்டுங்கிறது தான் முதல் முதல்ல அமெரிக்காவில் வந்து ஒரு கார் கம்பெனி. அந்த ஃபோர்டு கம்பெனியினுடைய அந்த ஓனர் அவன் காரில் எங்கே திரும்பினாலும் முதல்ல அமெரிக்காவில் ஓடுறதே இந்த காரை வரும், எங்கே திரும்பினாலும் அந்த வண்டி தான் ஓடும். உடனே அவனை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணாங்க, இன்னைக்கு எப்படி வந்து மைக்ரோசாஃப்ட் இருக்காரோ ஃபர்ஸ்ட்ல பில் கேட்ஸ், அதே மாதிரி அந்த காலத்தில் உலக கோடி சொன்னாங்க. ஒரு ரிசர்ச் பண்ணுறான் மனோதத்துவ ஆய்வாளர்கள் அவன் முடிச்சுட்டான், அவன் அவனை பற்றி உண்டான ஒரு சைக்கார்டிக் ரிசல்ட் எடுக்கிறான். இது எல்லா பத்திரிகையிலையும் வந்தது கூப்பிட்டு ரிசர்ச் அது ரிசர்ச் ஆசிக்கணும். அதில் எழுதுறான், இந்த ஃபோர்டு கம்பெனி ஓனரை திடீர்னு பிடிச்சிட்டு போய் அவன் கம்பெனி எல்லாம் நம்ம கவலை பண்ணிக்கிட்டு நம்ம எடுத்துக்கிட்டு இவனை கொண்டு போய் ஒரு நாட்டு விட்டுட்டு ஒரு 1 வருஷம் இல்லை 1-2 வருஷம் கழிச்சு இவனை திரும்ப கூட்டிகிட்டு வந்தால் 80,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் போடுறான். அது கடைசியில் நெட் ரிசல்ட் என்ன வருதுன்னா, இப்போ என்ன பணம் இருக்கோ இதை விட 2 பங்கு கூட வந்துருப்பான். அது எப்படி காட்டில் கொண்டு போயிருக்காங்க, அதுதான் சிந்தனைங்கிறது, அதுதான் இறைவனால் கொடுக்கப்பட்டது. யாரும் என்ன செய்ய முடியாது, அந்தந்த சூழ்நிலையில் அந்தந்த நிலையில் இவளுக்கு இவ்வளவு பொருளாதாரம் தான் நல்லா நிர்ணயிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் அதை வச்சு மட்டும்தான் நம்மளால் செயல்படுத்த முடியும். சிலருக்கு எப்போ பார்த்தாலும் பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டே இருப்பான், அவன் நிலைமை அதுதான். எப்படி நல்லா இருக்குதுண்டா 1 லட்சம் ரூபாய் கையில் கொடுத்து பாருங்களேன், மறுநாளே காலி பண்ணிப்பான், வைக்க தெரியாது. அதை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு அறிவு வேணும், அதை யார் தரணும்னா அல்லாஹ் மட்டும் தான் தரணும். அப்ப அவன் லெவலுக்கு அல்லாஹ் மட்டும் பார்த்து பார்த்து தான் பொருளாதாரத்தையும் கொடுத்து அறிவையும் கொடுத்துருக்கான். இப்ப இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும், நான் எந்த இடத்துல நிக்கிறேனோ இட் இஸ் சேஃப் ஃபார் மீ, இதுக்கு எனக்கு சேஃபான சேஃப், இது குறித்து நான் அறிவுறா எனக்கு இந்த லெவலில் வச்சிருக்கேன். ஒண்ணுமே இல்லை, பக்கத்து வீட்டுக்கான சைக்கிள் வச்சிருக்கேன், இப்ப சொன்ன எல்லாம் என்ன நடக்கினாலும் வச்சிருக்கேன், என்ன நொண்டியாக்கி இருந்தா நான் எங்க போகணும், சைக்கிள் வச்சிருக்கேன் அல்லது இல்லை யாரும் நான் கார் வந்து பிறந்து போறேன் நான் 10 நிமிஷத்துக்கு வண்டி எடுத்துருக்கேன் அண்ணலவில் யார்தான் எனக்கு இதனால் தந்த அல்லது இல்லை. ஐ எம் வெரி ஹாப்பி, உன்னுடைய நேமத்துக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த துவாவின்னு எழுதி கொடுக்கல போன வாரத்துலேருந்து கேட்டுட்டே இருக்கும், அந்த பிள்ளைங்களாம் கேட்டாங்க, அதற்கு அதை டைப் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு மனிதன் எப்படி முழுமையாக நன்றி செலுத்தினான் அப்படின்னு ஒரு அங்கே ஸ்கூலில் தப்சி பண்ணும்போது ஒரு செய்தியை சொன்னேன், 2 வார்த்தைகள் ஒரு வரியை ஒருத்தர் சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னால் எல்லா மாலையிலேருந்து சாயங்காலமாக ஒருத்தனுக்கு எவ்வளோ நேமம் செஞ்சுருந்தாலும் அதுக்கு நன்றி செலுத்திவனால் ஆகும். அதே மாதிரி காலையில் திரும்ப சாயங்காலம் அதை சொல்லிட்டாங்கன்னா பகல் முழுக்க என்ன கிடைச்சாலும் காலையில் சொல்லிட்டா நைட்டு முழுக்க கிடைச்ச நேமத்துக்கு பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் அந்த ஒரே ஒரு துவா ஒரு 2 வரி அதை மறக்காமல் சொன்னேன். சில பேர் எழுதி கேட்டாங்க, அதை நம்மளால் எழுதி தர முடியல, சிஷாரா அடுத்த வாரம் எழுதிட்டு வந்து அதை ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருவோம், அது கொடுத்துட்டு அது கேட்கலாம். இப்போ இந்த இடத்துல நல்லா என்ன சொல்கிறான், சொல்லா அவருடைய பொருளாதார தொழுகையிலே வந்து. அப்போ ரெண்டு விஷயம் என்னன்னா, தொழுகையிலே ஒரு மனுஷன் உள்ரங்கமான அமைதி ஒருத்தனுக்கு தேவை. அந்த உள்ரங்கமான விஷயம் எங்கே கவனிக்கப்படவில்லையோ அவனுடைய தொழுகை அங்கீகரிக்கப்படாத தொழுகை. இதுதான் நம்முடைய மார்க்கம் சொல்லித்தரப்படும். நம்முடைய அதாவது முஃபத்தி என்று சொல்லுகிற ஜூரிஸ் புரூடன்ஸ், இங்கிலீஷில் சொன்னால் ஈஸியாக நினைக்கும், ஜூரிஸ் புரூடன்ஸ் என்று சொல்லப்படுகிற மதுகவாதி மதுகவை சார்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நம்முடைய இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபிஈ, இமாம் மாலிக், இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்து, ஒரு மனுஷன் தொழுகையில் தக்பீர் கட்டினதுலேருந்து சலாம் கொடுக்குற வரை தன்னுடைய கவனத்தை எந்த பகுதியிலும் அவன் கொண்டு போகக்கூடாது. நேராக அல்லாஹ்வுக்கு முன்னால் இருக்கிறேன், அல்லாஹ் என்னை பார்க்கிறார், நான் எனக்கும் அவனுக்கும் உள்ள செய்தி தான் அப்படின்னு ஒருத்தன் தொழுதான் அப்படின்னு சொன்னால் அந்த தொழுகையை மட்டும்தான் அல்லாஹ் அங்கீகரிப்பான், மற்ற தொழுகையை தூக்கி எறிஞ்சுவான். இதை யார் முடிவு பண்ணுறது அப்படின்னா அவரவர் முடிவு பண்ணிக்கணும், டீ கொடுத்தாச்சா நான் கொடுத்துருக்கேன் அந்த டீ எடுத்துக்கோ, எல்லாரும் கவனமும் டீல தான் இருக்கு, இன்னும் யாருக்கு கொடுக்கணும்னா கொடுத்துருங்க, நமக்கு அது வேற பிரச்சனை, யார் கவனம் மாறிச்சுனாலும் என் கவனம் மாறி, நீங்களாம் டீ கீனோம்னா என் எண்ணமும் டீ டீன்னு வருது, ரொம்ப நேரம் அது என்ன டீன்னு வருதுன்னு பாருங்க.
நான்
மாறிட்டோங்கிற மாதிரி ஒரு உணர்வு. சும்மா இங்கிருந்து நான் வர்றேன், இந்த கதை இதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கதை சொன்னார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனா உங்களுக்கு ஒண்ணு விளங்காது, எனக்கு ஒண்ணு விளங்காது, ஏதோ பேருக்கு தப்சீர் நடக்குது அப்படின்னு கேட்டா வெளியே சொல்லிக்கலாம். இது இப்படி இருக்க அடுத்த வாரம் வரை இந்த உணர்வு அப்படி நிற்கும். இது உங்களுக்கு இதுதான் என்னமோ தெரியல, ஆனா நான் நெக்ஸ்ட் மண்டே சண்டே வரையும் இதே ஃபீலிங்ல கொஞ்சம் கூட இல்லாம அப்படி அந்த வெறும் வார்த்தைகளை கேட்டேன் பெரிய ஆற்றல் என்ன அந்த சும்மா சொல்லுவானா, என் வார்த்தை இதிலே ஒளி இருக்கிறது கேட்கிற கேட்க அது என்னமோ ஒரு விதமான இன்பம். இப்ப பாருங்க ஒரு அரை கிலோ ஜிலேபியை சாப்பிட்டு என்ன இன்பம் அதே மாதிரி இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு விதமான அந்த ஈர்ப்பு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஏன்னா நான் வந்து அல்லாஹ் தாலா வெளியே சூரத்தில் கரைச்சு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமே அப்படி கொடுத்து சொல்றாங்க. இது வெளிப்படையாக வார்த்தைகளாக சொல்ல முடியாது, இன்ஷா சொர்க்கத்தில் போய் நம்ம பார்க்கலாம். அல்ல இந்த குரான ஓதுறப்ப அவங்களுக்கு என்ன ஃபீலிங் இருக்கும், அது எப்படி இருக்கும், எதையும் கண்டுக்க மாட்டான், எந்த சட்டை போட்டுக்கணுமா உள்ள வந்துருக்கா எதுவும் தெரியாது, அந்த ஃபீலிங் இருக்கும். அப்ப அதான் அதுக்கு அடுத்து சொல்றான், உலாய்க்கு மூணு பாதிப்பு இவர்கள் யார் என்று கேட்டால் இவர்கள் தான் பாதிப்பு. அல்லதீன எதைக்கும் நிர்தோஷமும் பாதிக்கும், இவர்கள் தான் திருதோஷ் என்கிற அந்த சுவனத்திற்கு உரித்தானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். இதுல அல்லாஹ் தஆலா 30 விதமான சோதனைகளை சொன்னான். அதுல முதல் 10 விதமான சோதனைகளை படிச்சாச்சு, ரெண்டாவது 10 விதமான சோதனைகளை இப்ப நம்ம படிச்சுட்டோம், மூணாவது 10 விதமான சோதனைகள் என்ன அப்படின்னு சொன்னா அந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், அஹ்சாபினுடைய சூரத்துல் அஹ்சாப் என்று சொல்லுகிறார்கள் சூராவினுடைய வசனங்களை, அஹ்சாபினுடைய சூறாக 35வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். இப்ப நமக்கு இந்த 20 விதமான சோதனைகளும் எல்லா மனிதர்களுக்கும் உண்டு, அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் சோதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது இல்லை, இந்த சோதனையை எல்லா மூமின்களும் கடந்தாக வேண்டும். அதனாலதான் பெருமானார் சொன்னார்கள் கொஸ்டின் பேப்பர் அவுட், கொஸ்டின் பேப்பர் அவுட். இந்த கொஸ்டின் பேப்பரை எவர் எடுத்துக்கிட்டு தன்னை அதுக்கு தோர்வா ஆக்கிக்கிறாரோ அவர் என்ன செஞ்சிருவார்னா கண்டிப்பா எக்ஸாம்ல ஜெயிச்சிடலாம். தெரிந்த கேள்விகளுக்கு விடை எழுதுவது ரொம்ப ஜாலியான ஒரு செய்தி. இப்ப 30வது கடைசி 3வது பகுதி கொஸ்டின் பேப்பர் என்ன அப்படின்னு சொன்னா இதுல அல்லாஹ் தஆலா ஜாமே மானியம் சொல்றான். இப்ப மேல உள்ள வசனங்கள் எல்லாம் அவர் தொழுகணும் ஜகாத் கொடுக்கணும் இப்படி பேசிட்டு வந்தால அதை வந்து அட்ரஸ் மட்டும் பண்றான். இவர்களை இந்த கொட்டேஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, முழுமையான ஒரு செய்தியை சொல்லிட்டு கடைசியா அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவான். ஆரம்பத்துல எழுதும் போது ஒரு தீசிஸ் அல்லது ஒரு கட்டுரை எழுதணும் அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் எழுதிட்டு அப்ஸ்ட்ராக்ட் அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அது கான்சென்ட்ரேட்டட் அப்படின்னு சொல்றான்ல, சுருக்கி சொல்லப்பட்ட செய்தி அல்ல. அதுல சொல்றான் ஒவ்வொரு மூமினுக்குமே சோதனை உண்டு. அது என்ன சோதனை, இன்னல் முஸ்லிமீன ஒல் முஸ்லிமாதி, இவர் முஸ்லீமா இருக்காரா, அதற்கு என்ன தகுதிகள் உண்டு, அதவரிடத்தில் இருக்கிறதா அப்படின்னு சோதனை உண்டு. முஸ்லிமா அப்படின்னு சொன்னா பெண்களுக்கு உம்மு சலமா அவங்களுக்கு அவங்க வந்து பெருமானார் இடத்துல கேட்கிறாங்க. யார சொல்ல எப்ப பார்த்தாலும் அண்ணா ஆண்களுக்கு மட்டுமே பேசிட்டு பெண்களை கொடுத்தனே அவங்களுக்கு கவலை இல்லையா, நாங்களும் ஒரு படைப்பு நந்தனே, நாங்களும் இங்க தானே இருக்கோம், எங்களை கொஞ்சம் கருத்து பார்க்கக்கூடாத காட்டக்கூடாதான்னு பேசலாம். அப்ப அல்ல என்ன செய்யறான், இந்த வசனத்தை இறக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு உம்மு சலமா சொல்லப்பட்ட எல்லா செய்திகளுக்குமே பெண்கள் இயற்கையிலே தாபியமாக இருந்துவார். கணவன் எந்த வழியிலே போகிறானோ மனைவியும் மக்களையும் அதுல வித்தியாசம் கிடையாது. இரண்டாவது குறிப்பா ஒரு பாபு ஒரு தனி ஒரு சாப்டர் எழுதுவாரு பெண்களுக்கென்று குறிப்பிட்ட நாளை ஒதுக்கி அங்கே கிளாஸ் நடத்தினாங்க பெருமானார் அப்படின்னு வரும். அது ஆண்களே கிடையாது, வெறும் பெண்களுக்கு மட்டும் உண்டான நாள். ஏன் அப்படி நடத்துறாங்க பெருமானார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பயாலஜிக்கலா அவங்களுடைய மூளை ஸ்ட்ரக்சர் இருக்கிறதே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேறுபாடு. பயாலஜி மூளை அதாவது மூளையினுடைய மனிதனுடைய மூளை பயாலஜி இருக்குல்ல அதுல இயற்கையிலே ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ஆண் குழந்தைகள் பொதுவாக இருக்கிறார்களே அவர்களுடைய சிந்தனை குழந்தையாக இருக்கும் போது எப்படி இருக்குன்னா இவன் காரை வச்சு விளையாடுவோம், அதுக்கு பொம்மை வச்சு விளையாடும், அவ்வளவுதான். கார் வாங்கி கொடுத்து பாருங்க விளையாடாது, இது நம்மளா அமைக்கிறது இல்லை, அதுவா அமைகிறது. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, இயற்கையிலே பொம்பளை பிள்ளைங்களுக்கு இந்த லாங்குவேஜ் கணக்கு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வரும். லாங்குவேஜ் படிக்க வைக்கணும்னா பொம்பளை பிள்ளைங்களை சீக்கிரம் படிக்க வச்சிடலாம், ஏன்னா அந்த பிரெயின் அமைப்பு அப்படி. வீட்டில் வந்து சும்மா இருக்கும்போது கூட அதுவே ஆனா போட்டு பார்க்கும். எந்த பையனாவது இதுவரையும் நீங்க பார்த்த உங்க பையனோ இல்லை அடுத்த வீட்டு பையனோ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து தானா உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதி பார்த்துருக்கீங்கள, ஒன்று உதைக்கணும், ஏ தானா உட்காரணா சும்மா வேற வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்பில் தான் எழுதுவான். எப்படா இது நோட்டத்து, ஆனால் பொம்பளை பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தானே அதுவே நோட்டம் திறந்து வச்சுக்கோங்க, எல்லாம் இந்த ஆனா இப்படி போடுறதா அல்லது அப்படி போடுறதா அல்லது இப்படி வளைக்கலாமா அப்படி வளைக்க, இது ஏன் அப்படின்னு கேட்டால் இது அதான் செய்யறது இல்லை அவங்களுடைய பிரெயின் ஸ்ட்ரக்சர் அப்படி அதுக்கு அப்படித்தான் இருக்கும். ஆனால் ஆணுக்கெல்லாம் கூட வேறு விதமான அந்த சிந்தனைகள் இருக்கலாம், வெளியே போகணும் வந்து பணம் தேடணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்னென்ன அமைப்புகள் தேவையோ, மனிதர்களை படிக்கிற சிந்தனை, வெளியே போகிறது, ஸ்பேசியஸாக எல்லா இடத்துலையும் இருக்கிறது. ஒரு ஆணுக்கு ஒரு ரூமில் போட்டெலாம் வச்சா இருக்க மாட்டான், சின்ன பிள்ளைகளையும் பார்த்து பெரியாருக்கு பார்த்து நம்மளால் இந்த ரூமில் கதை சாத்து விசாமிக்கிறேன் ஒரு அரை நாள் இருந்து பார்த்து பைத்தியம் முடிச்சிடும். ஆனால் அந்த அம்மாவுக்கு மாதமானாலும் ஒரு மாதம் கூட வெளியே வராமல் அடிப்படை வெளிப்படையாக ஈமான், அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த நிகழ்வு. ரெண்டாவது மூமின் அப்படின்னு சொன்னா மனோ ரீதியாக அவன் அல்லாஹ்வை எப்படி அங்கீகரித்திருக்கிறான், அவனுடைய மனம் என்ன சொல்லுகிறது, அல்லாஹ்வை குறித்தான அவனுடைய அச்சம் எப்படி இருக்கிறது, எப்படி வெளிரங்கையான பார்க்கப்படுகிற அந்த செய்தி. ஏன் அப்படின்னு கேட்டா குரான் ஆரம்பிக்கும் போதே ஒரு வசனம் சொல்லுவான், நான் அடிக்கடி இது எங்க போனாலும் சொல்லக்கூடிய செய்தி, இந்த குரான் யாருக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் முதல்ல பேசுவான். முதல்ல இந்த குரான் என்னன்னு அல்லாஹ் பேசுவான், வாட் இஸ் திஸ், இது வந்து யாருக்கு கேட் பண்ணும், முதல்ல அல்லாஹ் சொல்லிட்டான். சொல்லிட்டு தான் அடுத்து இந்த குர்ஆன்னால என்னன்னு பேச ஆரம்பிக்கிறான். இந்த முதல் வசனமே முக்கியமான வசனம், அலிஃப் லாம் மீம், அல்லாஹ் சொல்றான் அலிஃப் லாம் மீம், அது சில வார்த்தைகள் சில எழுத்துக்கள், தாலிகல் கிதாப், தாலிகல் கிதாப், திஸ் இஸ் எ புக், அல்லாஹ் சொல்றான் திஸ் இஸ் எ புக், லா ரைப ஃபீ, தேர் இஸ் நோ டவுட், இந்த புக்கில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, எவனும் கேட்க முடியாது, ஏன் மாட்டேங்க அப்படி ஒரு சந்தேகமும் வராது. அல்லாஹ் சொல்றான் உலகத்துல அட்டை டு அட்டை யாரும் சொல்ல முடியாது, அல்லாஹ் சொல்றான் நான் சொல்றேன், இது என் புறத்திலிருந்து வந்ததுனால இதுல டவுட்டே கிடையாது, இதை கொஞ்சம் மாத்திக்கலாமே, இந்த புள்ளியை கீழே வச்சுக்கலாமே, இல்லை இங்க ஒரு முக்குத்தா போட்டுக்கலாம், எவ்வளவு சொல்ல முடியாது, எவ்வளோ கேமத்து நான் வரைக்கும் அப்படி ஒருத்தன் சொன்னான் அப்படின்னு சொன்னா அவன் மண்டையை மாத்தணும்னு அர்த்தம். அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், அவன் மண்டையை மாத்தணும், தூதனையில் முத்தகி, இது முத்தகிங்களுக்கு பயன் வரும் அப்படின்னு சொல்றான். முத்தகின்னா யாரு, அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அல்லதீன யுமினூன பில் கைபி வயுகீமூன ஸலாத வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்கள் மறுமையை கொண்டு மறைவானவர்கள் என்று நம்புவார்கள். இதுல முதல் செய்தியே பிலீஃப். அல்லாஹ் இதுக்கு உள்ள வரும்போதே என்ன சொல்றான் அப்படின்னா, நம்மளுடைய கண்ணுக்கு, நம்முடைய உறுப்புகளுக்கு, நம்முடைய உணர்வுகளுக்கு தெரியாத நிறைய வேலைகள் நமக்கு வெளியே நடக்குது, அதை ஒருத்தன் இருந்து நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்பணும். இந்த பிலீஃப் இருந்தா மட்டும்தான், இந்த நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் அவருக்கு இன்னாதல் குர்ஆன் எழுதி அவருக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும். இல்ல அப்படின்னு சொன்னா யுதில்லு பிஹி மன் யஷா வயஹ்தி பிஹி மன் யஷா, பல பேருக்கு இந்த குர்ஆன் வழி கெடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன் கெடுக்கும், அந்த நம்பிக்கை கிடையாது. அப்ப ஏன்னு கேட்டா, இதை நான் நீங்க சொல்லும் போது ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தில் சொன்னேன், ஒரு மனுஷனுக்கு அறிவும் பிலீஃபும் ஒரு தட்டில் வச்சோம் அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷனுக்கு அறிவு, ஒருத்தர் எம்பிஏ கிராஜுவேட்டு, ஒரு சயின்டிஸ்டாக இருக்காரு, எல்லாம் அவருடைய அறிவு மொத்த அறிவு, ஒரு பிஹெச்டி டாக்டரேட் எல்லாம் முடிச்சிட்டாரு, பெரிய ஆளாக இருக்கார் அறிவு, ஒரு பெரிய டாக்டருங்க, அவருடைய அறிவு ஒரு தட்டில் வச்சாச்சு கலட்டி, அதாவது என்ன பிசிக்கலாக சொல்கிறேன், அவருடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம், அவங்களுடைய சின்ன வயசுலேருந்து சில நம்பிக்கை ஏற்றிருப்பாங்கல்ல, அந்த நம்பிக்கையை ஒரு தட்டில் எடுத்து வச்சா அவர் என்னதான் அறிவாளியாக இருந்தாலும் அவருடைய பிலீஃப் என்ன செய்யணும், அதுதான் மேலடிக்கும், அவருடைய அறிவு கீழே போகும். அதனால தான் எவ்வளவு பெரிய எம்எஸ் டாக்டராக இருந்தாலும் கூட அந்த கத்திரிக்கோள், அந்த வந்து அறுக்கிற அந்த கத்தி எல்லாத்தையும் கொண்டு போய் பூஜை போடுறான், அறுக்கிறதுக்கு முன்னாடி பூஜை போடுறான், அவனுக்கு தெரியும் இதனால நம்ம அறுக்க போறதில்லை, நம்ம கீழே வந்திருக்கு. அப்ப செவ்வாய் கோடு தருவத்தி இப்படி உலகத்திலே நம்மளால சாதிக்க முடியும்னு தெரிஞ்சாடா அறிவுக்கு, அட தோசை இருக்கா இல்லையாடான்னு தெரியல. ஏன்னு கேட்டா பிலீஃப், அதுதான் முக்கியம். அறிவை தூக்கி சாப்பிடுவோம், நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது. அதைத்தான் பெருமானார் சொன்னாங்க, அந்த பிள்ளைங்களை சிவியானாக இருக்கும்போது இதெல்லாம் இம்போர்ட் பண்ணணும். அந்த குழந்தைகளுடைய மனதில் அல்லாவை பற்றி அவனுடைய நம்பிக்கையை பற்றி எப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், வென் தே ஆர் சைல்டு, அந்த சின்ன வயசில் அப்படியே கொடுக்கணும், இன்கல்கேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இதயத்துக்கு அவங்களுக்கு தெரியாமையோ தெரிஞ்சோ அதை அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அல்லா யாரு? அல்லா தான் உனக்கு சட்டம் வாங்கி கொடுத்தான், அல்லா தான் உனக்கு சாப்பாடு கொடுத்தான், அல்லா தான் உன்னை வாழ வைக்கிறான். பாப்பாவை வாழ வைக்கிறது அல்லா தான், உமாவை வாழ வைக்க இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒரு 10 தடவை விளங்காட்டி 15வது தடவை விளங்கிது, ஒரு 20 தடவை விளங்காட்டி ஒரு 25 தடவை விளங்கிது. இன்னைக்கு அதாவது எல்லா வீட்லையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்கூல் லீவ் வந்துருச்சுனாலே இந்த சுட்டி டிவி, இந்த மாதிரி இப்பெல்லாம் வந்துருக்குல்ல, இந்த பிள்ளைய பாக்குற கார்ட்டூன் டிவி இதெல்லாம் பாக்குறாங்க. ஆனால் இந்த கார்ட்டூன் டிவியை உருவாக்குற இடம், இந்த கார்ட்டூன்களுடைய மொத்த இதையே வந்து குத்தகைக்கு எடுத்து இதை போடுறவன் யார் அப்படின்னு சொன்னால் இஸ்ரேல், ஜூஸ் தான் இதை போடுறான். ஆனால் ஜூஸினுடைய நாட்டில் இதை பார்க்கறது பிள்ளைகளும் கிடையாது. யாரும் போய் அங்கே என்ன செய்ய முடியாது, பலஸ்தீனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலில் உட்காந்து எனக்கு சுட்டி டிவி வருமானு பார்த்தா வராது. ஏன் வராது அப்படின்னு சொன்னால், அந்த ஒவ்வொரு அந்த படத்துக்கு பின்னாடியும் அவன் வைக்கக்கூடிய மெசேஜ் இருக்கிறது மோசமான மெசேஜ். இது நமக்கு தெரியாது, நம்முடைய குழந்தைகளுடைய மூளையில போய் அதை பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். 1-2, 2-3, 3-4, 5 இப்படி பதியும் போது ஒரு குறிப்பிட்ட காலம் பதியும் போது அவருக்கும் அந்த சிந்தனை வந்துடும், நம்ம நேக்கடா இருந்தா என்ன, ஏன் போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு. அப்புறம் இந்த செக்ஸ் செக்ஸ் இருக்கக்கூடிய வார்த்தை அவனுடைய மனதில் பதிந்து டோட்டலாக அவனுடைய ஹோல் வாழ்க்கை சுத்தமாக கெட்டு போகும். இது வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியே தே ஆர் டூயிங் எ பிக் ரிசர்ச். இந்த கார்ட்டூன் படம் உருவாக்கக்கூடிய இடமே ஒரு பெரிய இடத்தை உருவாக்கி வச்சிருக்கான். இதில் உட்கார்ந்த அந்த அறிஞர்களுக்கு சிந்தனையே இதுதான், இதை உருவாக்கிட்டு கொண்டு வரணும். இதெல்லாம் இதுக்கு பின்னாடி உண்டான பெரிய வலைத்திட்டங்கள் சதி திட்டங்கள் எல்லாம் வெளியே வந்துருச்சு. இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது அது, யாருக்கும் மறைவான விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு தஜ்ஜாலை வழிபடக்கூடிய அவன் எப்போ வருவான்னு பார்க்கக்கூடிய ஆன்டி கிறிஸ்ட் இன்னைக்கு உலகத்தில் வந்துட்டான். தஜ்ஜாலை வரவே கூடாது. பெருமானார் சொன்னார்கள், என் காலமும் அவன் காலமும் மிக நெருக்கமானது, இன்னும் கொஞ்சம் காலம் தான் அவன் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையிலையும் அவன் எதிர்பார்க்கறதுக்கு. அவன் வருகிற போது அவனை எந்த வகையிலையும் மாற்றம் சொன்னாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த பிலீஃப் மாறணும் தான் இந்த முஸ்லீம்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த பிலீஃப் இருக்கிறத இது உடையணும். அது உடையறதுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, வார்த்தைகளால் சொல்லி சில விஷயங்களை உடைக்க முடியாது. அதனால அவனுக்கு வந்து காட்சிப்படுத்துதல் இன்னைக்கு ஸ்கூலே வச்சிருக்கான், பாடம் வந்து வாயிலும் நடக்கிறதுல காட்சிப்படுத்துதல். அவனுக்கு வந்து ஒரு காட்சியை போட்டு காட்டி என்ன பார்க்கறது, ஒரு மனுஷனுக்கு படிக்கிறத விட அரை மணி நேரம் படிக்கிறத 5 நிமிஷத்துல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உள்ள இறங்கும் நல்லா சரப்படணும். அதான் ஒரு இதுல எழுதும் போது எழுதுனாங்க, ஒரு மனிதனுடைய மூளை எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு இங்கிருந்து போறோம், வெளியே போறோம், இப்ப சிதம்பரம் மெட்ராஸ் அப்படிங்கிறதுக்கு இங்கிருந்து மெட்ராஸ் ரோட்ல ஏரியாச்சு. இப்ப மெட்ராஸ் ரோட்ல போட்டிருக்காங்க, மெட்ராஸ் சென்னை 235 கிலோமீட்டர், பக்கத்துல சிதம்பரம் 45 கிலோமீட்டர், இன்னொரு கடலூர் அப்படின்னு போட்டு ஒரு போர்டு வச்சிருக்கேன். நம்ம கார் ஓட்டிகிட்டே போகும்போது அந்த போர்டை பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு தேவை நம்ம மெட்ராஸ் போனோம்னா மெட்ராஸ் தான் நம்ம கண்ணில் போடும். மெட்ராஸ் 240 கிலோமீட்டர், அதோட நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்கான், அந்த மூளையில் அதில் 3 என்னென்ன எழுதிருச்சுன்னு பதிவாயிருக்கும், அது என்ன கலரில் அந்த போர்டு இருந்துச்சு பதிவாயிருக்கும், அது என்ன ஹைட்டில் இருந்துச்சு பதிவாயிருக்கும், எல்லாம் ஹைட்டு வெயிட்டு அந்த போர்டனுடைய வித்து அதனுடைய அளவு எல்லாம் பதிவாயிருக்கும். இது எப்படி பதிவு, அது எப்படிங்க வித்துலாம் பதிவாகும், நம்ம என்ன அளவாயிருக்கோம். உதாரணத்துக்கு இங்கேருந்து காரில் போயிட்டு இருக்கோம், எதுக்காக ஒரு டேர்னிங் வருது, அங்கேருந்து ஒரு பஸ்ஸு காரை வர்றான், நம்ம காரை எப்படி ஓடிக்கணும் பாருங்க, அவன் நல்லா ஏரியா வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் இப்படி வரானேங்கிறதுக்காக வேண்டி நம்ம அப்படியே ஓடிக்கணும், நம்ம காரை எப்படி திருப்போம். இந்த காரை திருப்புறது அப்படிங்கிறது ஒரு மேத்தமேட்டிக்ஸ் தியரம் அது. இன்னைக்கு ரயில்வே ரோடு போடும்போது கூட இப்படி போட்டு ரயில் திருப்பி போற மாதிரி இருக்கும், ஒரு குறிப்பிட்ட அளவு தான் போட்டிருப்பான், அதுக்கு மேலே இப்படி திருப்பணும் அப்படின்னா ரயில் இப்படியே வருது. இது வந்து சயின்டிஃபிக், இது இது அதாவது இது மேத்தமேட்டிக்கல்ஸ் தியரம். இப்போ ஒரு காரை கொண்டு போய் இப்படி திருப்பணும் அப்படின்னா அந்த பஸ் வந்து இடிச்சிருந்த உடனே மனசு என்ன செய்யும்னா, அந்த எல்லாம் கொடுத்துருக்கோம் மூல செகண்ட்ல கணக்கு போடும், இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல இவ்வளவு வேகத்தில் எனக்கு திருப்பணும்னா நீ போய் குழு வேணா முட்டிடுவே, உடனே அதை சொல்லி இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடை போற இந்த மூமெண்ட்ல நீ திருப்பு, கார் சேஃபாக போயிடும். எவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நடக்குது, நம்ம உடனே இல்லையே மூளை கணக்கு யாராவது பார்க்குறோமா, போயிட்டோம் அவ்வளோதான், வி ஆர் சேஃப், அதோட முடிச்சுக்கிறோம். ஆனால் இது பூரா மண்டையில் பதிவாயிருது, அந்த போர்டு பதிவாகுது, கலர் பதிவாகுது, அளவு பதிவாகுது. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க அதிகபட்சமாக அந்த குழந்தைகளை டிவி பக்கமே அவன் அனுப்பாதேன்னா அனுப்பாது. நல்ல காரியங்களை போட்டுறா இன்னைக்கு அதுக்குரிய நம்ம இஸ்லாமிய அடிப்படையில் அதுக்குரிய நிலைமைகள் இருக்கா அப்படின்னா இல்லை. இன்னும் இப்போ சில சீடிகள்லாம் வருது, இந்த குரானில் சொல்லப்பட்டக்கூடிய பறவைகள் அதெல்லாம் போட்டு காட்டலாம். நல்லா குரானில் சொல்லியிருக்கக்கூடிய பறவை அந்த சின்ன வயசில் எது பதிவு வைக்கப்படுகிறதோ மொத்தமாக போகிற வரையும் அதுதான் அது தலையெழுத்து. நம்ம பதிவு பண்ணுறது திருப்பி திரும்ப ரிப்பீட் ஆகும். நம் குழந்தைகளுக்கு எதை கொடுக்குறோமோ அது திரும்ப நாங்கள் கொடுக்கும். அதனால இது எனக்கு நல்லதை தர வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் நாம் கொடுக்கும் போதே நல்லதை கொடுத்து விட வேண்டும். நாம் நல்லதை கொடுத்துட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நெட் ரிசல்ட் நல்லா இருக்கும். அதனால அல்லாஹ்வுத் தஆலா இந்த வசனத்தில் சொல்றான், இது முடிச்சுவோம். இதை வல்ல மூமினீனா வல் மூமினாத்தி, அது மேலே நான் சொன்னேன் பிலீஃப் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம், அதை நம்ம கவனத்தில் வைக்கணும். அந்த பிலீஃப் வந்து அறிவையும் தூக்கி சாப்பிடும். அடுத்து அல்லாஹ் சொல்றான் வல் காணித்தீன வல் காணித்தாத்தி, இபாதத் செய்யக்கூடியவர்கள் இபாதத்தினுடைய விஷயத்திலே என்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது ஒரு மூமின் பார்க்க வேண்டும். வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத்தி, உண்மை பேசக்கூடியவர்கள் உண்மை, நான் எவ்வளவு உண்மையை பேசுகிறேன். ஏன் உண்மை பேசணும்? என்ன பண்ணேன்னா இப்போ உள்ள காலமே என்னன்னா வாயில லை, கையில பையங்கண்ணா, கழுத்துல டை, வாயில லை பொய், கழுத்துல தை, கையில பை. இவருக்கு பேர் என்னங்க அப்படின்னு கேட்டா இவர் தான் வந்து ஒரு எம்பிஏ கிராஜுவேட்டுங்கிறான். ஒருத்தர் உதாரணம் சொல்லும் போதே கையில பை வச்சிருக்கணும், ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர், அதில் லேப்டாப் இருக்கும், கழுத்தில் டை கிடக்கும், வாயில் பொய் இருக்கும், நல்ல பேசுவான் அப்படின்னு அந்த காலத்தில் புலந்துக்கலாம். ஒரு மோசமான ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இது ஏன் இந்த இடத்துல நம்மளுக்கு இப்படி சொல்கிறான் சிதுக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷன் எப்போங்க இது மாதிரி தவறுகள் செய்வான், எப்போ துணிச்சு பேசுவான். இப்போ அவன் என்ன நினச்சிக்கிட்டான்னா நான் பள்ளியாசில் இருக்கிறது நல்லா என்ன பார்க்கறான், நான் பள்ளியாசில் விட்டு வெளியே போயிட்டேன்னா நான் போய் பேசும்போது அல்லா என் மனசை பார்க்கலன்னு ஒருத்தன் நினைக்கிறான். ஒருத்தன் அல்லா என்னை பார்க்கல அப்படின்னு என்னுடைய உள்ரங்கம் வெளிரங்கம்னு நினைச்சான்னா அவன் யாரு? அடிப்படை செய்தி இது வந்து அடுத்த லாஸ்ட் கட்டம் இல்ல, பேசிக் பேசிக் அல்லாஹ் சொல்றான் பேசிக். நான் உன்னோடு இப்போ ஒருத்தன் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அவன் என்ன ஏன் காதை விட அவனுக்கு நல்லா கேட்கக்கூடிய காது இருக்குன்னு முடிவு பண்ணான்னா அவனால் போய் பேச முடியுமா? அது வருமா இல்லைங்க? என்னுடைய உண்மை பேசுறதுனால ஒரு பேசுவான் போய் தொலைவு அல்லாஹ் பார்க்கணும் சொல்லுவானா மாட்டானா? அல்லாஹ் சொல்றான் அப்போ உண்மை பேசக்கூடியவர்கள். அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான் ஒஸ்ஸாதி மீன ஒஸ்ஸாதி காத்தி, ஒஸ்ஸாபிரீன ஒஸ்ஸாபிராத்தி, பொறுமையாளர். இந்த சாபிரின் அப்படிங்கிறதுக்கு நான் ஏற்கனவே உதாரணம் சொன்னேன், சாபிர் அப்படிங்கிறது அடியே வாங்கவே இல்லை, அதனால வழங்கிக்கலாம். சாபிர்னா பொறுமையானது, சத்தமாக பேச மாட்டார், ரொம்ப சபுராடிங்க, என்ன சபுராடிங்க, சுத்தமாக பேச மாட்டார், மெதுவாக நடப்பார், இதெல்லாம் கிடையாது. இந்த சாபிர் அப்படிங்கிறது இன்னர் ஸ்டில்னஸ், உள்ரங்கமான அமைதி. ஏன்னு கேட்டால் அல்லாஹ்வுத்தால எங்கெல்லாம் போர் நடக்கிறதோ எங்கே சிரமம் இருக்கிறதோ அங்கே தான் சபுர்னு சொல்லுவான். போர்க்களத்தில் 100 சாபிர்கள் 1000 பேரை வெல்லுவாங்க அப்படின்னா கத்தியை வச்சு அடியாமல் இப்படி நிற்கிறவன் இருக்கும். அது இல்லை. அப்போ அந்த இடத்துல என்ன இன்னர் ஸ்டில்னஸ், உள்ரங்கமான அமைதியோடு இருக்கிறவன் எல்லா இடத்துலையும் ஜெயிப்பான். அப்போ அல்லா இந்த இடத்துல சபுர் அப்படின்னு சொல்கிறது என்ன சங்கடங்கள் வந்தாலும் சிரமம் வந்தாலும் போர்க்களத்தில் நின்றாலும் இன்னர் ஸ்டில்னஸ் உள் அமைதி, அதற்கு பேர் தான் சபுர் அப்படிங்கிறது குரான் சொல்லுகிறது. இட்ஸ் நாட் மை ஓன் டைம் ஆயிடுச்சு. ஒரு ஹாசியினா ஒரு ஹாசியாத்தி, அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவர்கள். ஒரு முத்த சத்தியக்கீனா ஒரு முத்த சத்தியக்கார், சதக்கா செய்யக்கூடியவர்கள் அதிகாரி. ஒரு ஹாஃபிதீன புரூஜம், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கற்ப பாதுகாக்கக்கூடியவர். வத்தாக்கிரீன் அல்லாஹ் கத்தியும் வத்தாக்கிறார், அதிகதிகமாக திக்ர் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னால் அர்த்தல்லாஹுலகும் மஃபிரத்தும் வஜ்ரன் அஸீமா, இவர்களுக்கு மகத்தான கூலி உண்டு. லேசான கூலி இல்லை, நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுட்டோம், இவர்களுக்கு மகத்தான கூலி உண்டு. அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு பாவம் அளிக்கும் உண்டு. இதே போன்று ஒரு குணம் உள்ளவர்கள் தெரியாமல் பாவம் செய்து விட்டாலும் நான் நினைத்துக்கிறேன், அவர்கள் உடனடியே அவருடைய பாவத்துக்கு உடனே விடுதலை, மோச்சனம், அவருடைய பாவத்துக்கு மன்னிப்பே மன்னிப்பு, இது என் புறத்தில் இருந்து உள்ளதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆகவே இந்த நல்ல சிந்தனைகளோடு அல்லாஹு தஆலா இன்னைக்கு எதை சொல்ல வச்சானோ அதை கேட்டு அதன்படி அந்த அமல் செய்யக்கூடிய இந்த வாக்கியத்தை எல்லாம் நமக்கு தரணும். ஆகவே இன்னும் வரும்போது யாராவது நண்பர்கள் கூப்பிடுவாங்க, அவ்வளவு சீக்கிரம் வந்து போய் சேராட்டி அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக இதை போய் சேர வைப்பான். ஏன்னா ஒரு ஆதம் இதை இப்படி நம்ம சொல்றேன். இதை இப்போ வந்து என்னமோ இவர் பெரிய ஆள் புரிஞ்சவர் வந்து சொல்றாருன்னு இல்லை, நான் அடிக்கடி சொல்றது மாதிரி ஐ எம் ஏ ஃபர்ஸ்ட் ரிசீவர், யூ பீப்புள் ஆர் த செகண்ட் ரிசீவர். இங்க வர வரைக்கும் நான் என்ன பேச போறேன்னு எனக்கே தெரியாது. அல்லாஹ் எல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றேன். அல்லாஹ் என் மனசுல எதை போடுறானோ உங்களுக்கு தேவைக்கு எதை போடுறானோ இன்னைக்கு உள்ள தேவையில நீங்க எந்தெந்த சில பேர் ஏதாவது ஒரு சிந்தனையில வந்து பார்த்துக்கலாம், அதுக்கு பதில் கிடைச்சிருக்கும். நான் சொல்லிட்டு வந்தது இல்லை, அல்லாஹ் போடுவான் அந்த சிந்தனையை. அப்ப ஐ எம் த ஃபர்ஸ்ட் ரிசீவர், யூ பீப்புள் ஆர் த செகண்ட் ரிசீவர். அல்லாஹ் என்ன சொல்ல வச்சிருக்கான். அடுத்து இந்த ஜிலேபியும் லட்டும் இந்த லைட்டும் நம்முடைய வாழ்க்கையில கிடைச்சிட்டே இருக்குன்னா நம்ம அடையக்கூடிய சந்தோஷம், நமக்கு வரக்கூடிய சோதனைகள் துச்சமாக இருக்கும். இந்த உலகத்திலையும் அல்லாமல் பிரியமான ஒரு ஆகிடுவோம், மறுமையிலையும் பிரியும். அடுத்து இந்த கேட்க கேட்க நம்ம மனதுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த அமைதி ஓடி கொடுத்தாலும் வாங்க ஓடி தரவே முடியாது. இது அல்லாஹ்வினுடைய சொந்த சொத்து. ஆக இதை குறித்து நடக்கிற வாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தருவானாக, எல்லாம் நம்மை அங்கீகரிப்பானாக, இந்த குர்ஆனை விளங்குகிற வாக்கியத்தை நமக்கு தருவானாக, இதை குறித்து அமல் செய்கிற நம்முடைய குடும்பத்தார்கள் நாம் அமல் செய்த வாக்கியத்தை எல்லாம் தருவானாக.
This audio was downloaded from TamilIslamicMedia.com.